Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. रामानुजधया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युधपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थितरानि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு நிஜமாவே நமக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை பகவான் நம்மளை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தின்றிருக்கான் எப்படி தாயாருடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஜாக்கிரதையா இருக்கோ அது போல பகவான் நம்மள அத்தனை பேரையும் தன் மனசுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கான் நாம பகவானை ஸ்மரிக்கிறோமோ இல்லையோ ஆனா க்ஷண நேரம் கூட பகவான் நம்மள மறக்காம நினைச்சுண்டே இருக்கான் உறங்குவான் போல் யோகு செய்வான் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார் திருப்பார்கடல்ல படுத்துருக்கான் கண்ண மூடின் இருக்கான் ஆனா தூங்கலையா என்ன பண்றான் அப்படின்னா யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு நம்முடையதான யோகத்தையும் க்ஷேமத்தையுமே நினைச்சிருக்கான் எப்படி இந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும் மற்ற ஆளுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கு ஃபியூச்சரை பத்தியோ லீவை பத்தியோ இல்லாட்டி ஹோம்ஒர்க் பண்றத பத்தியோ யோசனையே பண்ணாரு லீவ் விட்ட ஸ்கூல்லே வந்தாச்சு எல்லாத்துக்கு ஓரத்துல போடணும் விளையாடணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதனுடைய அந்த பொறுப்புகள் மேல அதுக்கு பெரிய ஆசை ஒரு ஈடுபாடு இல்லாட்டி எதிர்காலத்தை பத்திய ஒரு லட்சியம் ஒண்ணுமே இருக்காது நம்ம தான் தூண்டிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பகவானுக்கு அத்தனை தூரம் ஒரு அக்கறை நம்ம வாழ்க்கைய பத்தி நமக்கு இருக்கிற அக்கறையை விட பகவானுக்கு கோடி மடங்கு உண்டு. அதனால நம்மளை சர்வ ஜாகிரதையா பார்த்துக்கலாம். அதனாலதான் நிறைய கோவில்கள், இத்தனை ஸ்லோகங்கள், இத்தனை புராணங்கள், இதிகாசங்கள், எத்தனையோ மகாத்மாக்களுடைய அவதாரம், பஜனை, உபன்யாசம், பாராயணம், விரதம், பூஜை, இத்தனையும் மனுஷா கண்டுபிடிக்கல, பகவானா கொடுத்தது. திரும்ப 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 நம்ம அவனையே நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். நான் மனுஷாளுக்கு எல்லாருக்குமே தான் நினைச்சதெல்லாம் சரியா நடந்தா ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருப்பா. கொஞ்சம் ஏதான டிஸ்டர்ப் ஆயிடுதுன்னா உடனே டல் ஆயிடும், அவ்வளவுதான், புஸ்ன்னு போயிடும். அஞ்சு படி ஏறதுக்குள்ள 50,000 படிக்கு இறங்கிடும். ஏதோ 2 படி இறங்கினா பரவாயில்ல, டிராபிக் ஜாம்லயே எவ்வளவு டென்ஷன் ஆயிடும், மத்த எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஒரு சின்ன டிராபிக் ஜாம் சரி ஆகல, டெய்லி பாத்துதான் இருக்கு துபாயில, எனக்கே பழகி போயிடுது. 5 நாள்ல துபாய் டிராபிக் இப்படிதான், எனக்கே பழகி போயிடுது. எல்லா விஷயத்தையுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசுல ஏத்தி நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்படி அவசியமே கிடையாது. பகவான் ஆனந்தமா சகுசா வச்சிருக்கார். நமக்காகத்தான் பகவான் நிறைய பிரயத்தனங்கள் பண்ணிட்டே இருக்கான். ஒரு சின்ன குழந்தைக்காக அதனுடைய தாயும் தகப்பனும் எவ்வளவு பிரயத்தனப்படுறாலும் அது போலே கோடி மடங்கு பிரயத்தனம் பகவான் பண்றான். அம்மா அப்பா இருக்கும், குழந்தைகள் எல்லாம் பண்றோம். ராத்திரி அவா தூங்கும்போது நம்மளும் தானே தூங்குறோம், அந்த சமயத்துல நம்ம ஒண்ணும் பிரயத்தனம் பண்ணலையே. அப்ப அந்த சமயத்திலையும் பகவான் தான் சேர்த்து பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பகவான் எல்லா விதத்திலையும் கருணாமூர்த்தியா இருக்கான். அதனாலதான் ஆண்டாள் குறை ஒன்றும் இல்லை அப்படின்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றார். குறையே கிடையாதான். நமக்காகத்தான் பகவான் ஏதான ஒரு லீல பண்ணி ஏதான ஒரு இடத்துல தானே கோவில் கொண்டு வந்துடுறான். தன கோவில்கள் வந்திருக்குன்னா அவனுடையதான திவ்யமான சங்கல்பத்தினாலேதான். ஆச்சரியம், ஒரு சந்தர்ப்பத்துல துவாபிரயோகம் முடிய போறது, களி ஆரம்பிக்க போறது. நாரதருக்கு ஒரு பெரிய கவலை வந்து கொடுத்து, கலியுகத்து ஜனங்கள் என்ன பண்ணுவா? ஏன்னா பெரியவாளுக்கு எல்லாம் திவ்ய திருஷ்டி இருக்கு, முக்காலமும் உணர்ந்த ஞானிகள். ஒவ்வொரு யுகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, குண தோஷங்கள் உண்டு. கலியில தோஷங்கள் ஜாஸ்தி, குணம் ரொம்ப குறைச்சு. துவாபரயுகத்திலேருந்து கலியுகத்துக்கு ஒரு டிரான்சிஷன் உண்டு, யுக சந்தின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம காத்தாலேருந்து ராத்திரி சந்தியா காலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யுக சந்தின்னு ஒண்ணு உண்டு. இந்த கலியுடைய வர்ணிக்கும் போது சொல்லுவா, ஒரு சின்ன சரித்திரம் ஒண்ணு சொல்லுவா. துவாபரயுகத்தோட கடைசி நாள் வந்திருக்கு. சோ ஒருத்தர் லேண்ட் வாங்குறார், ஒருத்தர் வாங்கி உழுதுன்னு இருக்கார். உழும்பொழுது அவருக்கு ஒரு பானை நிறைய தங்கம் கிடைக்கிறது. உடனே அவர் பார்த்தா, அவரடா இது நிலம் வித்தவர், அவருக்கு தான் சொந்தம்னு கொண்டு போய் கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் நிலத்தை உங்களுக்கு வித்தாச்சு, இனிமேல் உங்களுக்கு தான் சொந்தம்ன்றா. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கா, ஒன்னும் முடிவாகல. அதுக்கு அடுத்த நாள் கலியுகம் வந்துடுத்து. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் எனக்கு சண்டை போட்டுக்கிறாளா. துவாபரயுகத்துல ஒன்னோடதுன்னு தள்ளி விட்டவா. நெக்ஸ்ட் டே கலியுகம் வந்தானே, இது என்னோடதுதான், நிலத்தை தான் நான் வித்த, உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னோடதான், நான் வாங்கிட்டேன் என்னோட. அடுத்த ரெண்டு பேரும் சண்டை வந்துடுத்தான். ஜஸ்ட் ஒரு 12 hours பிஃபோர் ரெண்டு பேரும் ஒன்னோடதுன்னு கொடுத்த விஷயம் கலியுகத்துல அப்படி நம்மளே அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். என்னோடது வார்க்கிங் ஸ்லாட் வரைக்கும் எவ்வளவு பாடுபடுறோம், யாராவது போட்டுருவாளா வண்டி எடுத்துருவாளா, என்ன டென்ஷன் பார்க்கிங்க்கு. நம்ம பார்த்துட்டோம், நம்ம தான் வண்டி விடுறோம், யாரும் விட்டுறப்படாது. விட்டா அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி ஆயிடும். துபாய் நான் பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா அங்க போய் நின்று அவளை எடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் எல்லாம் 5 நாள் பார்த்துக்கிட்டான். அப்ப இதுதான் கலியுடைய தர்மமா இருக்கு. அப்ப இவ்வளவு தோஷங்கள் இருக்கும்பொழுது அப்ப டென்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அதாவது தன்னை பத்திய சிந்தனை ரொம்ப ஜாஸ்தி கலியுகத்துல. எல்லாமே திரும்பி திரும்பி நம்மள பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் பழகுவோமே. நமக்கு அவள் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நம்மளோட இதுவும் கம்ஃபர்ட் ஜோனும் அவளோட கம்ஃபர்ட் ஜோனும் ஒத்து போயிடுதுன்னு அர்த்தம். வேற வேற சிம்பிள், அவ்வளவுதான். ரெண்டு பேர் கம்ஃபர்ட் ஜோன் ஒத்து போலன்னா ஓகே, நீ யாரோ நானும் யாரோ ஹாய் பாய், அவ்வளவுதான், பெரிய விஷயமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் ஒத்து போகிறதுனா ரைட்டு, நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து அவளோட செல்ஃபிஷ்னஸ் நமக்கு ஒத்து போயிடுது, இவ்வளவுதான். கொஞ்சம் ராபா இருக்கும், ஆனா உண்மை இருக்கான், ரா ரியாலிட்டி. சில பேர் எனக்கு அவளோட ஒத்து போகல அப்படின்னா ரெண்டும் கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. செல்ஃபிஷ்னஸ் ரெண்டும் ஒரே ட்ராக்ல போயிடுதுன்னா ஓகே லெட்ஸ் கோ, அவ்வளவுதான். சோ இப்படி இருக்கிறதுனால இந்த கலியை பத்தி பெரியவா கவலைப்படுறான். முக்கியமா நாரத மகரிஷி, புராண இதிகாசங்கள் எங்க தொட்டாலும் நாரதர் இல்லாம ஒரு கதை கிடையாது. எல்லாத்துக்குமே நாரதர் தான் பேசா உட்கார்ந்து இருப்பார். ஒரு வீட்டு வேலை செய்யற பொம்பளையோட பிள்ளைதான் நாரத மகரிஷி, வீட்டு வேலைக்காரியுடைய பிள்ளை. சின்ன வயசுல பக்தி பண்ணி அந்த பலத்தினால பிரம்மபுத்திரனா திரும்பியும் வந்தார். ஆச்சரியம், அப்ப நார்வர் ரொம்ப கவலைப்படுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பதான் நிறைய ரிஷிகள்லாம் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, ஜோரா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க போய் கேட்கிறார், நீங்கள்லாம் யஜ்யம் பண்றேல எதுக்காக? கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சுகப்படணும் அப்படின்றதுக்காக அப்படின்றார். அப்ப சரி, இந்த யஜ்யத்தினுடைய பலனை யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா, உடனே இப்படி அவள்லாம் பாக்கிறான், அப்படி யோசிக்கிறான்னு சொல்ல தெரியல அவளுக்கு. இப்போ ஒவ்வொரு யஜ்யம் பண்ணோம்னா கணபதி பூஜைனா முக்கியமா மகா கணபதிக்கு, சுதர்சன ஹோமம்னா சுதர்சனருக்கு, இப்படி நவகிரக ஹோமம்னா நவகிரகங்களுக்குன்னு ஒரு அவாளுக்குன்னு அந்த அபிஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த யஜ்யம் யார குறிச்சு பண்றீர்கள் அப்படின்னா, இப்படி எல்லாரும் யோசிச்சா. அப்ப நாரதர் சொன்னார், மும்மூர்த்திகள் தான் இருக்கிறதுல பெரியவா, இவா மூணு பேர்ல யாரு கொடுக்க போறேள் அப்படின்னு கேட்டுட்டார். உடனே ஆச்சரியமா எல்லாரும் பார்த்தா ஒண்ணும் சொல்ல தெரியல. நாரதர் சொன்னார், நீங்களே போய் முடிவு பண்ணிக்கோங்கோ அப்படின்னு விட்டார். மும்மூர்த்திகளை போய் பரீட்சை பண்றது ஒரு தைரியம் வேணும் இல்லையா, ரொம்ப தைரியம் வேணும் மும்மூர்த்திகளை பரீட்சை பண்றதுக்கு. ஒருத்தர் ரொம்ப கோபக்காரர், இன்னொருத்தருக்கு நாலு தலை, இன்னொருத்தருக்கு சங்கு சக்கரம் வச்சிருந்துருக்காரு, எப்படி போனாலும் பிரச்சனை தான், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பிருகு மகரிஷி சொன்னார், சரி நான் போய் பரீட்சை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. நேரம் முதல்ல கைலாயம் போறார் சிவபெருமான், அன்னைக்குதான் சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து அழகா கொஞ்சம் ஆசையோட பேசிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அவர் தியானத்திலே இருப்பார். அன்னைக்குதான் பார்வதியை பார்த்து ஒரு ஆலிங்கனம் பண்ணார், நேர உள்ள வந்துட்டார். சிவபெருமான் கோபமா ஒரு பார்வை பார்த்தார், உடனே பார்த்தார் வெளில வந்துட்டார். நேர பிரம்மதேவரிடத்துல போனார், அவரும் ஒண்ணும் பெருசா அவருக்கு மரியாதை கொடுக்கல. கடைசியில ஆச்சரியமா நேர வைகுண்ட லோகம் போனார், முன்னாடி எந்த இடத்துலயாவது ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்காவது இருந்தது. இவர் அழகா திருப்பார்கடல் போனார், இவர் சௌக்கியமா படுத்துட்டே இருப்பார். எப்ப போனாலும் ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதனே பாருங்க, அவர் பாட்டுக்கு எதுவும் அலட்டிக்காம படுத்துட்டு இருப்பார், நம்ம தான் டென்ஷன்ல போய் நிற்போம். அவருக்கு அவளையே படாம போக சைனம்னே பேரு, சைனத்திலே நிறைய சைனம் உண்டு, ஸ்ரீரங்கம் போக சைனம். அப்படி சௌக்கியமா ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுட்டு நாளைக்கு சைடு நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க, எல்லாரும் நீங்க பண்ற ஆத்துக்காரலாம் அப்படிதானே பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் அவாரா அப்படின்னு கட்டையை சாய்க்கிறதுன்னு இல்லையா, ஜாலியா அப்படி காலை நீட்டுன்னு கையை நீட்டுன்னு சௌக்கியமா படுத்துட்டு இருக்கா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் மாதிரி திருப்பார்கடல்ல பெருமாள் படுத்துட்டு இருக்கா, கண்ணவாரம் மூடிட்டு இருக்கார், தாயார் சரண சேவை பண்ணிட்டு இருக்கா, பெருமாளுக்கு திருவடியை பிடிச்சுட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய வைத்தாயா, அவ கூட பகவானுடைய சரண சேவை தான் பரமபோக்யம்னு திருவடியை பிடிச்சுட்டு இருக்கா. நேரம் வந்தா அந்த ரெண்டு இடத்துலயும் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்தனால கோபம் எல்லாம் நேர இவர் மேல வந்தது. அந்த நேர நெஞ்சில ஒரு உத உதச்சா பெருமாள் நெஞ்சில, ரொம்ப தைரியம் வேணும், பெருமாள் நெஞ்சில உதச்சா பெருமாள் ஒரு பொறுமையா கண்ணை திறந்து பாக்குற, வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லையே, என் நெஞ்சு ரொம்ப கல்லு மாதிரி இதயமாச்சு எனக்கு, கால் வலிக்குமேன்னு ஒரு பாதத்தை பிடிச்சு விட்டா. பிருஹு மகரிஷிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, இவர் நெஞ்சில போய் உதச்சுட்டோமே அப்படின்னு. பெருமாள் கோபம் வரலையே அப்படின்னா, நம்ம ஒரு கை குழந்தை வச்சிருக்கோம், அவர் வச்சுட்டு போற நெஞ்சிலதான் உதைக்கும், அது சுகமா தானே இருக்கு, அது ஒன்றும் வலியாவோ அது அவமானமாவோ தெரியலையே. அந்த மாதிரி அத்தனை ஜீவர்களுமே பகவானுக்கு குழந்தைகள் தானே, அதனால அவர் நெஞ்சில உதச்சா, அவர் நெஞ்சில உதச்சதுதான் தழும்பா எடுத்து, அதனால ஸ்ரீவத்சம்னே பேர். அந்த வத்சம்ன்ற மறு ஒரு உதச்ச உத நல்லா சில இடங்கள்ல நல்லா பார்க்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர சாமி நெஞ்சில பார்த்தா ஒரு கோல்டன் கலர்ல ரைட் சைட்ல இருக்கும், ரைட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஆக்சுவலா அந்த பிருகமரிசோத பாதத்தினுடைய அடையாளம். திருக்குறுங்குடியில பாக்கலாம், மற்ற இடங்களும் அவ்வளவு கிளியரா தெரியாது. சாதாரணமா நம்ம நினைப்போம் இந்த தாயார் டாலரை சைட்ல போட்டு பையன் சென்டரா போட மாட்டேங்க, நமக்கு ஒரு சில இடங்கள்ல இங்கதான் இருக்கணும், வலது பக்கம் வலது பக்கம் தான் தாயார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் அழகா ஜோர இடம் கொடுத்திருக்கா மும்மூர்த்திகள் ஒவ்வொருத்தருமே. பிரம்மதேவர் சரஸ்வதிக்கு நாக்குல இடம் கொடுத்திருக்கா, சிவபெருமான் பாதியை கொடுத்திருக்கா, பெருமாள் வக்ஷஸ்தலத்துல தாயாருக்கு இடம் கொடுத்திருக்கா ஸ்ரீவத்சம்ன்ற முரு. உடனே பிருகு மகர்ஷி வருத்தப்படுறார், அழகா நேர கீழே வந்துடுறார், நம்ம விஷ்ணுவுக்கு இந்த பலன் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு விட்டார். ரொம்ப சந்தோஷம் நாரதருக்கு, ஏன் நாங்க கலகம் ஆரம்பிச்சு கொடுத்து என்னடா நான் தாயார் இப்படி பார்த்தா, நான் இருக்கிற இடத்தான் உதைக்கும் போது நீங்க எப்படி சும்மா இருந்தேன். தாயார் அப்படி கேட்கவே மாட்டா, ஏன் கேட்கிறான்னா லோகத்துல இருக்கிற ஜனங்களை உத்தாரணம் பண்றதுக்காக இவா ரெண்டு பேரும் ஒரு சண்டை மாறி போடுவாள். அந்த காலத்துல குறவன் குறத்தின் உண்டு ஜிப்சிஸ், அவள்லாம் என்ன பண்ணுவா, அப்படி வருவா பணம் வாங்கணும்னா எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல அந்த குறவன் குறத்தி போட்டு அடி அடி அடிப்பான். இவ ஐயோ 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 அழுவா. உடனே எல்லாரும் பயந்து போய், ஏன்பா அந்த பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிற சாமி, ஒரே பணம் கேட்கிறார், தரம் தரலன்னா அடிக்கிறார் சாமி, என்கிட்ட நான் பணத்துக்கு எங்க போவேன் இவ அழுவா. உடனே சுத்தி இருக்கிறவள ஆளாளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கொடுப்பா, எல்லாத்தையும் வாங்கி அவங்கிட்ட கொடுப்பா, கொஞ்சம் தூரம் பண்ண ரெண்டு பேரும் தோல் மேல கை கொண்டு போவா. பணம் வாங்குறதே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற அந்த மாதிரி தாயாரும் பெருமாளும் நாம சுகப்படுறதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு லீலைகள். இதுக்காகவே தான் சிவபெருமான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தார், இதுக்காகவே தான் பிரம்மதேவர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தார். எல்லாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவாள்லாம் பிளான் பண்ணி தான் பண்றா, தீமேனு நம்ம தான் உட்காந்து இருக்கோம். ஆச்சரியமா தாயார் பார்த்தா கோச்சினுட்டா, இனிமேல் இந்த லோகத்தை நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாயார் நேர பூமியில இறங்கிட்டாள். தாயார் இறங்கிட்டானாலே பூமிக்கு விசேஷம் தான். எங்கடா இறங்கினானா கொல்ஹாப்பூர், நீ கோலாப்பூர் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் மகாலட்சுமி தாயார் வந்து தபசு பண்ண ஆரம்பிக்கிறார். பகவான் பார்த்தார் தாயார் இல்ல அப்படின்ன உடனேயே வைகுந்தமே களையிழந்து போயிடுறதாம், அதுக்கு ஒரு அழகு இல்லாம போயிடுறான். ஆத்துல ஸ்திரீகள் இருந்தா தானே ஒரு அழகு, ஸ்திரீகள்லாம் எங்கேயாவது வெளியூர் போயிட்டா வெளிநாடு போயிட்டா ஒரு பத்து நாள் கேஷன வீடு ரெண்டு பட்டு கிடக்கும், அது புதுசா வீடு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான், அது வெளில போக வேண்டாம்னாலும் ஸ்திரீகள் இங்க வெளியே நான் போலன்றுவா, போயிட்டு வந்தான்னா வீடு நடகலம் தானே. அந்த மாதிரி தாயார் இல்லை அப்படின்ன உடனேயே வைகுந்தம் களையழந்து போயிடுத்தான். ஏன்னா தாயார்னாலதான் பகவானுக்கே ஏற்றம் அப்படின்னு பெரியவாழ்லாருமே சொல்றா. தாயார் இறங்கின உடனே பெருமாள் பார்த்தாராம், அவருக்கும் மனசே சரியில்லையா, நானும் வைகுந்தத்தை விட்டு கிளம்புறேன் நேர வந்தாராம். எங்கடா இறங்கினார்னா திருமலையில இறங்கினார். இந்த திருமலையில பீக் ஒரு இடம் உண்டு, விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் நேர வைகுந்தத்துல இருந்து பெருமாள் இறங்கின இடம் அதுதான் இருக்கிறது திருமலையோட ஹைட், அதுதான் பீக். அதுக்கப்புறம் இறங்கிதான் சுவாமி கீழே விட, வைகுந்தத்திலேருந்து பெருமாள் நேர கொண்டு வந்து கால் வச்சு பதிச்ச இடம் அந்த இடம், அதனால திருமலையில் உள்ள விஷ்ணு பாதம் அத்தனை வசத்தி. நல்லதால் அங்க ஜரகண்டின்னு சொல்றதுக்கு ஆகுங்க, அங்க போனா நம்மளே வந்து திருவடியை தொடலாம், நாமே நாலு புஷ்பத்தை போடலாம், அது பெருமாளுடைய சௌலபியம். உள்ள போய் எந்த திருவடியை பார்க்க முடியாதோ அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, பெருமாளோட திருவடி மட்டும்தான். நிஜமாவே செந்தாமரை பாதங்கள், அந்த பாதங்களுடைய அழகே அத்தனை அழகா இருக்கும். அங்கேருந்து பார்த்தோம்னா திருமலை கோவிலே அழகா இருக்கும். சாதாரண நம்ம எல்லாம் திருப்பதின்றோம், திருமலைன்னு தான் சொல்லணும், திருப்பதினா கீழ்தான், தமிழ்நாட்டுக்காரா மட்டும்தான் மேல திருப்பதி 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 மேல் திருப்பதி கீழ் திருப்பதி நம்ம மட்டும்தான் சொல்லுவோம். தெலுங்குக்காரா பஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா திருமலா திருப்பதி இப்படிதான் போட்டிருப்பான், திருமலைனா மேல திருப்பதினா கீழே. அத்தனை ஆச்சரியம் அந்த திருமலையில சுவாமி வந்து இறங்கினார். எதுக்கடானா திருமலையில தான் வந்து இறங்கணும்ன்றதுக்காகவே இத்தனை லீலைகள், இத்தனை லீலைகள் பண்றார் சுவாமி. அவ்வளவு ஆச்சரியம் நமக்காக தாயாரும் பெருமாளும் ஒரு ஊடல், உடனே ஒரு சண்டை மாதிரி, ஒரு பொய் சண்டை மாதிரி, ஒரு ரோஷம். இந்த பொய் கோபத்துலதான் தாயார் கோலாப்பூர்ல இறங்க பெருமாள் அழகா திருமலையில இறங்கி நின்ன. எதுக்கடா அப்படின்னா பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. யார் பத்மாவதி அப்படின்னா, ராமாயண காலத்துல வேதவதி அப்படின்னு ஒருத்தி இருந்தா, அவன் நன்னா தபஸ் பண்ணிட்டு இருந்தா பகவான் விஷ்ணுவை கல்யாணம் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு. பகவான் அவதார சமயத்துல அவளும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, அப்படி அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ராவணன் வந்து அவள் அபகரிக்கிறான். அப்ப அவ பார்த்தா பகவான் விஷ்ணுவை தவிர யாரும் என்ன தொடப்படாதுன்னு சொல்லி அக்னியில குதிச்சுட்டா. குதிக்கும் போது சொல்ற, என்ன மாதிரி ஒரு பெண்ணாலதான் உனக்கு நாசம்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்னியில குதிச்சுடுறா. அந்த வேதவதி அப்படியே போயிடுறா. அப்பதான் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போறா, ராமனுக்கும் சீதையும் கல்யாணம் ஆயிடுறது. சீதையை அபகரிச்சுட்டு போகும்பொழுது அக்னிதேவன் வந்து சொல்றார், ராவணா ஒரு ரகசியம் சொல்றேன், இது உண்மையான சீதை இல்ல, மாயா சீதா, உண்மையான சீதாவை ராமன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, காட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன்பா அப்படின்னு. உடனே ராவணன் அந்த சீதையை கொடுத்துட்டு அக்னி பகவான் இருந்த வேதவதி அவளைத்தான் சீதையா நினைச்சு தூக்கிட்டு போயிடுறான் ராவணன். ராவணனுடைய அசோக வனத்துல உட்காந்து எல்லாம் பொய்யான சீதை தான், இப்படிதான் கூர்ம புராணத்தை இருக்கு, வால்மீகி ராமாயணத்தை சீதைன்னு சொல்றோம், ஆனா வேதவதி தான் உட்கார்ந்து இருக்கா. அதுக்காகத்தான் பகவான் யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சீதாவை பார்த்து சொல்றான், நீ யார் வீட்லயோ இருந்தா உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. பகவான் சொல்றான், கண்வலி உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா எப்படி கண்ணு உறுத்துமோ அது போலே, இவ்வளவுதான் பகவான் சொல்ற ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பட்டிமன்றம் படுத்த பாடு கேட்கவே வேண்டாம். ராமனே சீதையை சந்தேகப்பட்டா, சீதையை சந்தேகமே படல, ராமாயணம் ஒழுங்கா தெரியாதனால அந்த பிரச்சனை அது. பகவான் சொல்றான், கண்வலி உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா கூசுறா மாதிரி. அப்ப தீபத்தை எங்க குற்றம் இருக்கு, கண்வலி இருக்கிறவனுக்கு தானே குற்றம். இப்ப என் கண்ணுல குற்றம் இருக்கு, நீ தீபஸ்வரூபி நீடி, உன் மேல குற்றம் இல்ல, அப்படின்னு சொல்லி பகவான் கண்வழி உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா கண்ணு கூசுறா போல, மாற்றான் வீட்டுல இருந்த ஒன்ன பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி. இவனுக்குதான் சந்தேகம், ராமன் தன்னைதான் கேவலப்படுத்திக்கிறார் ஒழிய தாயார கேவலப்படுத்தல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே எதுக்கடுத்தானே யாரோ ஆம்பளை ராமனே சந்தேகப்பட்டான். ராமன் சந்தேகமே பட ரொம்ப சமத்து இருக்கிறத சமத்தாத்துக்கார் யாருன்னு அண்ணிலே நின்று வரைக்கும் ராமச்சந்திர மூர்த்தி மட்டும்தான். உலகத்துல அத்தனை புருஷ ஸ்திரீகளுக்குமே ஒரே லட்சம் என்ன, ராமன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு எல்லாருமே சொல்லுவார். அத்தனை ஆச்சரியமான ஒருத்தன் ராமச்சந்திர மூர்த்தி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கிருஷ்ணன்லாம் பக்கத்துல சேர்க்கவே முடியாது இந்த விஷயத்துல, அவ்வளவு ஆச்சரியம். அதுக்காக தாயாருடனே அக்னி பிரவேசம் பண்றா. அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுது இந்த வேதவதி போயிட்டு ஒரிஜினல் சீதா வர, அந்த எக்ஸ்சேஞ்சுக்காக தான். ரகசியமா யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லையா, அந்த மாதிரி முதல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல இப்படிதான் நடக்கிறது, எக்ஸ்சேஞ்சுக்காகத்தான் நடக்கிறது. அப்ப தாயார் சொல்றா ராமச்சந்திர மூர்த்தி கிட்ட, பிரபு இத்தனை நாள் இங்க இருந்து கஷ்டப்பட்டது நான் இல்ல, இந்த வேதவதி தான், இவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பிரபு, உங்களுக்காகத்தான் அவ காத்துன்னு இருக்கா அப்படின்னுட்டான். இப்ப பகவான் சொன்னா இந்த ஜென்மாவில ஏக பத்னி வரதன். உடனே தாயார் சொன்னா அடுத்த ஜென்மாவில் ஏகப்பட்ட பத்னி வரதன். ஏற்கனவே நிறைய லிஸ்ட் இருக்கு, இப்ப எல்லா லிஸ்டும் பிளாக் ஆயிடுது, ஒன்னும் கிடையாது. இனிமே எல்லாம் முடிஞ்சாது, எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் அலாட் பண்ணியாச்சு, இன்னும் ஒத்தாள் கிடையாது. ஏன்னா கலியுகத்துல வேணா கல்யாணம் பண்ணிக்கணும். எங்க திரேதாயுகம் எங்க இருக்கு, கலியுகம் எங்க இருக்கு? கலியுகத்துக்கு 432,000 வருஷம், இன்னும் கலிமுத்தெல்லாம் இல்ல, இப்பதான் 5,103 தாண்டி ஓடின்னு இருக்கும். இன்னும் 427,000 வருஷம் சொச்சம் இருக்கு. இப்பயே களிமுத்தி படி சொல்லவே கூடாது. இப்பயே எப்படி இருக்கா களிமுத்தும் போது எப்படி இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க. களி இப்பதான் ஆரம்பிச்சது. களிக்கு 432 அப்படியே டபுள், 864,000 வருஷம் துவாபர யுகம். 864 பிளஸ் 432, 432 கூண்டே போகணும். 1,96,000 வருஷம் திரேதாயுகம். ரொம்ப கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்து தர்மம் சொன்ன எல்லா விஷயமே பர்ஃபெக்டா இருக்கு. இன்னைக்கு இந்த ராம் சேது எல்லாம் ஆராய்ச்சி பண்றவா எத்தனை வருஷங்கள் முன்னாடி இருக்கும்னு சொல்றாலும் கரெக்டா பார்த்தா நம்ம ராமன் வாழ்ந்த காலம் நம்மளுடைய யுகங்களுடைய காலத்தை கனெக்ட் பண்ணா அவா சொல்றது நம்ம சொல்றோம் பர்ஃபெக்டா இருக்கு. சயின்ஸ்ல அவா சொல்றது நம்ம சொல்றோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கேருந்து சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணார். வேதத்தை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா இருந்தது. அப்ப கொஞ்சம் தான் மிஸ் ஆச்சு. அப்ப கூட அவர் சொன்னார் நான் கால்குலேஷன் தப்பு பண்ணிருப்பேன், வேதம் தப்பு பண்ணிருக்கேன், ஒரு ஃபாரின் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கேன். சோ எல்லா விதத்திலயுமே அனாவசியமான ஒரு விஷயங்களை இந்து தர்மம் சொன்னதா எங்கேயுமே இல்லை. எல்லா விஷயத்துக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கு, எல்லா விஷயத்துக்குமே ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அத்தனை ஆச்சரியம் பகவான் சொல்லிட்டா அவளை வெயிட் பண்ண சொல்லி எத்தனை வருஷம், 864,000 வருஷம். ராமாவதாரம் வந்து திரேதாயுகத்தினுடைய கடைசி, அதுலயும் ராமன் வந்து காட்டுக்கெல்லாம் வந்துட்டு ராவண வதம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போய் செட்டில் ஆகும்போது 40 வயசு. பகவான் ராமனுக்கு 12 வயசுல கல்யாணம் ஆகிறது. அப்ப தாயாருக்கு 6 வயசு. அதுக்கப்புறம் 14 வருஷம் அயோத்தியால குடும்பம் நடத்திட்டு அப்புறம் 26 வயசுலதான் ஹனிமூன் கிளம்புறா ரெண்டு பேரும். 26 வயசுலதான் போய் 40 வயசுக்குள்ள ராவண வதம் எல்லாம் ஆயிட்டு மொத்தம் ராமன் பூமியில இருந்தது 11,000 வருஷம். 11,000 வருஷம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் துவாபரயுகம் ஃபுல்லா முடிஞ்சு பகவான் சொல்றான் கலியுகத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவள் தான் அந்த வேதவதி தான் கலியுகத்துல ஆகாசராசனுடைய பெண்ணாக பத்மாவதியா வந்த. அதே போல ஆச்சரியமா கிருஷ்ணவதார காலத்துல யசோத 11 வயசு பகவான் கிளம்பி போயிடும். அப்புறம் யசோத கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை. என்னத்தவம் செய்தனே யசோதா 11 வயசு வரைக்கும் வெத்து வளர்த்ததவதான் பகவான் தோவரேன் போனவன் தான், வரவே இல்லை. நிஜமாவே ரொம்ப தைரியம் ஆகும். அவ்வளவு அழகு அத்தனை லீல பண்ணி மனசை கொள்ளையடிச்சுட்டு ஒரு நாள் டாடா பை பை சீவன் போயிட்டான். நந்தகோபுரம்லாம் கூட போறார், யசோதா நினைச்சிட்டு இருக்கா போயிட்டு திரும்பி வருவான்னு. நந்தகோபுரம் வந்தோடனே கிருஷ்ணன் எங்கேன்னு கேட்கிறார். இப்ப நந்தகோபுரம் சொல்றாரு இல்லடி கிராமத்திலேயே இருந்தான் இல்லையா, இங்க படிப்பு எல்லாம் வசதி ஒண்ணும் இல்லை, அதனால மதுரால இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன். மதுரால ஏன் விட்டுட்டு வரணும், நம்மாத்து பயிர் அப்ப நம்மளும் அங்க போயிடலாம். இல்லடி அவன் வசுதேவர் தேவகியோட பிள்ளடி, எப்படி இருக்கும், போயிருக்கான் திரும்பி வந்து உன் பிள்ளை இல்ல. அப்படியே ஏத்துக்கிறா யசோதா. நிஜமாவே ரொம்ப தேவகி ஒரு பக்கம் 11 வருஷம் பெத்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. பெத்ததோட சரி எடுத்துன்னு போயிட்டா, இவன் வளர்த்ததோட சரி அவன் பாட்டுக்கு போயிட்டான். இது கிருஷ்ணனுடைய பெரிய லீல இது. ஆனா அத்தனை பேருமே சரி இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சது பகவான் யார் யாருக்கு என்னதை எவ்வளவு கொடுக்கறோம் தீர்மானம் பண்ணிருக்கான். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ சந்தோஷமா இருக்கும். பகவான் அழகா பார்த்து பார்த்து கொடுத்துருக்கான். ஸ்பெஷலா பிளான் பண்ணி யோசிச்சு நமக்கே நம்ம விஷயம் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் யோசிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம் அப்படின்னா பகவத் கிருப. நம்ம பிளான் பண்ணி மேல வரல, நம்ம பிளான் பண்ணி ஜெயிச்சு வரல, முழுக்க முழுக்க பகவத் கிருப. நம்ம முயற்சி பண்ணோம், ஆனா அதுக்குரிய பிரயோஜனம் கிடைக்கணும் இல்லையா? எத்தனையோ பேர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, எல்லாருக்கும் பிரயோஜனம் கிடைச்சுடுறா? நம்ம கண்ணதுக்கு பார்க்கணும், நம்மள விட நல்லா படிச்சவாளா இருப்பா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கா அப்படின்னா பகவத் கிருப்பையினாலே நாம மேல வந்திருக்கோம். ஆச்சரியம், 100 வருஷம் கழிச்சு ஒரு சூரிய கிரகணத்தின் பொழுதுதான் பாக்குற சூரிய கிரகணம்னு நினைச்சுக்கோங்க. கிருஷ்ணன் கோபிகைகள் யசோதை எல்லாம் மீட் பண்ணது அவ்வளவு அழகா. இன்னைக்கு சோம்நாத் சொல்றோம் பாருங்க, அந்த இடத்துலதான் பிரபாச கஷேத்திரம், அங்கதான் மீட் பண்றா சூரிய கிரகணத்துக்கு. மீட் பண்ணும்போது யசோதை சொல்ல, இருந்தாலும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல இல்ல கையிலே, நீ அம்மா கூட்டுட்டு போல இல்ல, அம்மா அம்மானு எல்லாம் சொல்லி அன்னையெல்லாம் திருடி இத்தனை பாடுபடுத்தினா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல பாத்தியா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த சான்ஸ் நீ கொடுக்கல பாத்தியான்னு அழுதா. பகவான் சொன்ன, கவலைப்படாது, எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான், கவலைப்படாது, அடுத்த ஜென்மாவா அப்படின்னு விட்டாங்க. அவள் தான் அடுத்த ஜென்மால வகுள மாளிகாவா வர, வகுள மாளிகா. வகுள புஷ்பம்னா மகிழம்பு. இத்தினோண்டு இருக்கு, எத்தனை பேர் பாத்துக்கன்னு தெரியல, சில பேர் பாத்துருக்கான், இத்தினோண்டு இருக்கும். அது வாட வாடதான் வாசனையே ஜாஸ்தி. நம்மாழ்வார் எப்பொழுதும் அந்த வகுள மாளிகை தான் போட்டு பாருங்க. வகுளாபரணமே நம்மாழ்வாருக்கு பேரு. வகுள மாளிகாவா அவள் வந்து திருமலையில வராகமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள். திருமலை வராகமூர்த்தியோட ஸ்தலம் தான், சீனிவாசனுடைய ஸ்தலம் இல்லை. இவர் ரெண்டுக்குதான் இருக்காரு இனி வரைக்கும். ஓனர் தேவேன்னு இருக்கார் பார்த்தா, ஓனர் ரொம்ப தேவேன்னு இருக்கார், இவர் தான் ரெண்டுக்கு இருக்கார். அந்த வகுள மாளிகா, அந்த வகுள மாளிகாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேதவதிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்காகத்தான் பகவான் வேடுவனா வந்து அழகா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முதன் முதல்ல கல்யாணத்துக்கு கடன் வாங்கின ஆசாமிய நம்ம சீனிவாசன் தான். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தது யாருன்னா திருமலையப்பன் தான். அது வரைக்கும் யாருமே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கலியுகத்துல முதல் முதல்ல கடன் வாங்கி கல்யாணம், கல்யாண கடன் இன்னும் அடைச்சிருந்துருக்காரு. அப்படி ஒரு கல்யாணம், லாவிஷான ஒரு கல்யாணம் இவர் தான். அத்தனை ஆச்சரியமா ஒரு கல்யாணம் எதுக்கடான, அந்த வேதவதிக்கு ஒரு அனுகிரகம், வகுள மாளிகான்னு சொல்லும்படியான யசோதைக்கு ஒரு அனுகிரகம். இவ்வளவு பேருக்கு கிருபை பண்றதுக்காக வந்தவன்தான் மலையப்ப சுவாமி. அதனாலதான் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன், என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் தரக்கூடியவன். அத்தனை ஆச்சரியமான கலியுக வரதன், குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா. அது கல்லுன்னு நமக்கு புரியறதுக்காக சொல்லிட்டார் ராஜாஜி, கல்லு கிடையாது, கல்லா இருந்து அனுகிரகம் பண்ணும். எத்தனை கல் இருக்கு ரோட்ல, அங்க அங்க வச்சிருக்கோம், எல்லாம அனுகிரகம் பண்ணிடுறது. நமக்கு புரியறதுக்காக கல் ரூபத்துல நிக்கிறேப்பா, எங்களுக்காக ஒரு நிக்கரையே, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றவரதா, குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா, ஒரு குறை இல்லப்பா, நீ இருக்கிய, எனக்கு என்ன இருக்கு? இப்ப நீ இல்லைன்னா பயப்படும், நீ தான் இருக்கிய. ஏதும் தர நிற்கும், ஏதும் ரொம்ப அழகு, ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை. மிகமாத்த மகாதேசிகர் நிறைய சுவாமி பத்தி எழுதியிருக்கார். திருவேங்கடமுடையான பத்தி எழுதும் பொழுது தயாசதகம்னு எழுதுறார். இவனோட கருணையுடைய 100 விஷயங்களை சொல்ற, இப்படி எல்லாம் கிருபை பண்றான்னு அதை பேஸ் பண்ணிட்டு தான் இவர் சொன்னார், ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, எனக்கு என்னப்பா குறை இருக்கு அப்படின்ற அவ்வளவு வசத்தி மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாசன். ஸ்வயம்பு மூர்த்தி ஜம்மனு, மனுஷா செதுக்கின மூர்த்தி இல்லை, பெருமாளே தானே வந்த ஒரு மூர்த்தி, ஆஜானு பாகுவான ஒரு மூர்த்தி. அந்த வகுள மாளிகா இன்னைக்கும் பிள்ளைய ஜாகிரதையா பாத்துக்கிறான். சீனிவாசனை சேவிச்சுட்டு வெளில வந்தோம்னா லெஃப்ட்ல நுழைஞ்சோம்னா வகுள மாளிகா சன்னதினு இருக்கும். அங்கேயிருந்து எட்டி கிச்சனை பார்த்துட்டு இருப்போம், போனாலே குப்புன்னு வாசனை அடிக்கும். இந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவாருன்னா திருப்பதி தான். அது பிரசாதம் எடுத்துட்டு போற பார்த்தா நாக்கு லெஃப்டில் ஊர், அது கங்காள கங்காலமா எடுத்துட்டு போவா, நெய் மிதக்க மிதக்க. எத்தனை மணிக்கு போனாலும் பிரசாதம் கொடுக்குற ஒரே ஒருத்தர் மலையப்ப சுவாமி மட்டும்தான். ராத்திரி 10:30 போகும்போ கையில் ஒரு தொண்டையில கொடுத்துருவான். விடிக்காம 2:30 போக சுட சுட சாம்பார் சாதம், 5:30 போகும் எதான ஒண்ணு பிரசாதம் மாத்தி 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 மாத்தி. எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் கொடுக்கக்கூடிய ஏதும் தர நிற்கும் கருணை கடலனை, சத்தியம். எப்ப வேணாலும் கிருப பண்ணிண்டே இருப்பார் மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாசன். இந்த 7 மலையுடைய பெயரை சொன்னாலே போதும் சார். நம்மாழ்வார் சொல்றார், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான், பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை கொஞ்சமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவர் அழகா கோவர்ணகிரிய தூக்கிண்டு ஏழு நாள் நின்னுண்டு கோகுலத்து ஜனங்கள் பிருந்தாவனத்து ஜனங்களை மழையிலேந்து காப்பாத்தினவன். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் அவனேதான் உலகளந்த பெருமாளா ஜோரா வந்து லோகத்தெல்லாம் அளந்தா. அன்று ஞாலம் அளந்த பிரான் அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் உலகத்தளந்தவன் சென்று பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அந்த பகவான் எங்கடா இருக்கான்னா திருவேங்கட மலை மேல நிக்கிறான். வெங்கடேஷ் கிடையாது, வெங்கடேஷ் தான் ரைட்டு. தமிழ்காரா மட்டும்தான் தப்பு பண்ணிருக்கோம். வெங்கடேசன் வெங்கட்டு வெங்கடேசன் குரில் கிடையாது, நெடில் தான். வெங்கடேஷ் வேம்னா பாபம், கடம்னா புசுங்குதல், வேங்கடம்னா பாபங்கள் புசுங்குமிடம்னு அர்த்தம் திருவேங்கடம். அதனால வெங்கடேஷ் சொல்லவே கூடாது. எல்லாரும் அது வெங்கடேஷ் சொன்னா தப்பு நினைக்கிறார். வெங்கடேஷ் சொல்றதுதான் ரைட்டு. அதுல வேற இந்த நியூமராலஜி எல்லாம் வந்து வெங்கடேஷன் ஆக்கிட்டாரு. வி ஒய்யே எல்லாம் போட்டு அதுபடுற பாடு கொஞ்சமா நெஞ்சமா அத்தனை பாடுபடுறது. பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அம்மாழ்வார் சொல்ற சரியா மலையேறி மலையப்ப சுவாமியை கூட சேவிக்க வேண்டாம், திருமலையை சேவிச்சாலே எல்லா வினைகளும் போயிடுமா. மலையேறி போய் மலையப்ப சுவாமியை கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம்பா, அந்த மலையே பரம பவித்திரமானது அப்படின்னு ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. இந்த பிராரப்த கர்மா நம்மளை படுத்திட்டே இருக்கணும். பிராரப்த கர்மா அப்படின்னா ரெண்டு கர்மா உண்டு, பிராரப்தம் சஞ்சிதம். பிராரப்தம்ன்றது நமக்கு ஏற்கனவே அது பிரயோஜனம் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து. நிறைய நம்ம ரோடு சும்மா போயிட்டு இருப்போம், பின்னாடி யாராவது இடிச்சிருவா சாரின்னு சொல்லிட்டு அவா போயிடுவா. இதுதான் பிராரப்தம். நமக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா தானா இடிக்கிறா பாருங்க, இதுதான் பிராரப்தம். நம்ம நம்மளே நடந்துட்டு இருப்போம், திடீர்னு எங்கேயா கால் சுருக்கி கீழே விழுவோம், இதெல்லாம் தான் பிராரப்தம். பிராரப்தம்னா கெடுதல்னு அர்த்தம் இல்லை, ரெண்டுமே உண்டு. நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண நல்லது கெட்டது அதனுடைய எஃபெக்ட், அதுதான் பிராரப்த கர்மம். சஞ்சித கர்மான்றது டெபாசிட்ல இருக்கு, இது முடிஞ்சோடனே அது ஆரம்பிக்கும். அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, இது எப்ப முடியும்னு தெரியாது. இது பண்ணிட்டே இருக்கும் பொழுது அடுத்த கர்மா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த கர்மாலாம் போய் திருப்பி டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். இது புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடதே சயனம், இது முடிவே இல்லை. இப்படி சுத்திட்டே இருக்கும், எத்தனையோ கோடி 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 ஜென்மாவா. அந்த வினைகள்லாம் நம்மள ஓய வச்சுடுறான், என்னால முடியல அப்படின்னு. ஏன் நடந்தது, ஏன் நடக்கல, இது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நிறைய சொல்றேன் பாருங்க. ஒரே பதில், பிராரப்த கர்மா. அவ்வளவுதான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணு இல்லாம பிறக்கிற பிராரப்த கர்மா. எல்லாருக்கும் எத்தனையோ பேர் பார்க்கலாம், எத்தனையோ விஷயங்கள் பார்க்கலாம், பிராரப்த கர்மா தான் எரிசா நம்மளை படுத்தின் இருக்கு. அந்த பிராரப்த கர்மா நம்மள டயர்டாக்குறதான். ஆனா ஆழ்வார் சொல்ற திருவேங்கட மலைய தொழுதம்னா பிராரப்தமே டயர்டாயிடுறதான். நம்பினை ஓயுமே, என்னால முடியல, அவர் பக்கத்துல பெருமாள் நிக்கிற, என்னால அவன் ஒன்னும் பண்ண முடியல, பிராரதம் டயர்டாகி ஓடி போயிடுமா. ரெண்டு மணி நேரம் சத்தங்கம் கேட்கறது அப்படின்னா ஒவ்வொரு பிராரதத்துக்கும் ஒரு டைம் டியூரேஷன் உண்டு. இத்தனை நேரம் தான் அந்த பிராரதம் வந்து நம்மளை படுத்த முடியும். அதுக்கு மேல அதுக்கு வேலிடிட்டி கிடையாது, போச்சு அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் தான் இவ்வளவு நேரம் தான் உண்டு. இப்ப ரெண்டு மணி நேரம் சத்தங்கம் கேட்கிறோம், இல்லாட்டி ஒரு பஜனை பண்றோம், இல்லாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஏதாவது கோவில்ல நிக்கிறோம். முக்காசம் கோவில்ல நிக்கிறனா கோபமா வரும், கோவில அப்படின்னா நிக்கிறலாம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. பிராரப்தம் எல்லாம் தொலைகிறது. எவ்வளவு நேரம் டிலே ஆகிறதோ கோவில்ல, பெரிய அனுகிரகம், சத்தியமா அது அனுகிரகம். அப்ப என்ன ஆகணும், அந்த டைம் டியூரேஷன் நம்ம அங்கேயே வெள்ள சுத்திட்டு இருக்கோம், தடுக்கி விழுந்து பல்லு உடைய வேண்டியதா இருக்கும். கோவில்ல நிக்கிறதுனாலேயே தடுக்கி விழுவும், பல்லு உடையாம இருக்கும். நிறைய இருக்கு, கோவில் போயிட்டு வந்தேன் கை உடஞ்சு கொடுத்து அப்படின்னு அதிக பேர் போயிட்டு வரும்போது. கோவில் போயிட்டு வந்தாலே கை உடையல, கை கோவில் போகணும்னா தலையே போயிருக்கும். போனதுனால இந்த பிராரப்த கர்மம் ஒரு ஃபோர்ஸ்டு ரெஸ்ட் கொடுத்துடுறது. அதுதான் பகவானுடைய பலம். பகவான் அவ்வளவு அழகா நம்மளை பார்த்து 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 காப்பாத்துறான். அப்ப நம்பினை ஓயுமே. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, இதுதான் ஏழு மலைகளுடைய திருநாமம். நான் ஒரு தடவை சொல்றேன், கூட சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த நாமத்தை, ஏழு நாமத்தை டெய்லி நீங்க சொல்லிட்டே வந்ததுனால மலையப்ப சுவாமிய பிரத்யட்சமா பாக்கிறதுக்கான அனுகிரகம் கிடைச்சிடும். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. இந்த ஏழு தான் வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. இந்த ஏழு மலைகள் தான் அவ்வளவு வசதி. வெங்கடாத்ரி பாவங்கள் எல்லாம் புசுங்கும் இடம். வெங்கடாத்ரி சேஷாத்ரி, சேஷனே மலையா படுத்துருக்கான். கூகுள் மேப்ல பார்த்தோம்னா தெரியும், ஸ்ரீசைலத்திலேருந்து திருப்பதியிலேருந்து அகோபுரம் இது மூணு சேர்ந்து இந்த சேஷசைலம் ஃபுல்லா அழகா ஒரு பாம்புடைய அந்த ஷேப் தெரியும். கூகுள் மேப் சரிய நீங்க கூகுள் மேப் சொன்னா பாக்கணும். ஸ்ரீரங்கம் பாருங்க, ஒவ்வொரு கோவிலா பாருங்க, இந்த ஏரியல் வியூ அத்தனை அழகா இருக்கும். இந்த காவேரி கொள்ளிடம் இப்படி மாலை மாறி இருக்கும், கரெக்டா ஸ்ரீரங்கத்துக்காக மட்டும் இப்படி வரும். அது வரைக்கும் ஒன்னாவது இருக்க காவேரி கரெக்டா இப்படி பிரிஞ்சு ஒரு மாலை ஒரு கண்ணோட ஷேப் மாதிரி இப்படி வரும். அதுக்கப்புறம் திரும்பி காவேரி சேர்ந்துடும், நடுவில் மட்டும் ஸ்ரீரங்கம். காஞ்சி வரதராஜன் கோயில் பாருங்க, சிதம்பரம் பாருங்க, அத்தனை அழகா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருமலை பார்க்கணும், அந்த பச்சை பசே நடுவில் இன்னும் ஒரு கோவில் இருக்கும். வெறும மலமலையா 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 அத்தனை அழகா இருக்கு. டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நிறைய ரொம்ப 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 அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அத்தனை கோவில்கள், திவ்ய தேசங்கள், தாமிரபரணி நதிக்கரையெல்லாம் அப்படி பாக்கணும். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இந்த ஒன்பது திவ்ய தேசங்கள் இருக்கிறதா அவ்வளவு அழகா இருக்கும். நவதிருப்பதி எல்லாமே அதனால அவ்வளவு அழக. இந்த சேஷாத்ரி நாகமே ஆதிசேஷனே பாம்பா வந்து பெருமாளை தாங்கிட்டு இருக்கா. வெங்கடாத்ரி பாவங்களை பொசுங்கும்படியான அத்ரினா மலர். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, ஸ்வயம் வேதமே மலையா இருக்க. நான்கு வேதங்களே மலை ஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பேன்றார் நிகமாந்த மகாதேசிகர். சொல்றார் வேதமே மலையா இருக்கு அப்படின்றார். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, கருடன் கொண்டு வந்து போட்ட மலை அதனாலே கருடாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி. ரிஷபாசுரன்ற ஒருத்தனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி மோட்சம் கொடுத்தான் அதனால ரிஷபாத்ரி. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி. அஞ்சனாதேவி உட்காந்து தபசு பண்ணா, திருவேங்கட மலையில தபசு பண்ணி தான் அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயரே பிறந்தார். ஹனுமான் வரத்துக்கும் காரணமே அப்ப எவ்வளவு பழசுன்னு பாத்துக்கோங்க. மலை பெருமாள் தான் புதுசு மலைக்கு. மலை ரொம்ப பழசு, ரொம்ப சீனியர் யாருன்னா பெருமாளா மலையானா மலை தான் சீனியர். பெருமாள் புதுசு, துபாய் ரொம்ப வருஷமா, நீங்க தானே புதுசு தீபாவளி, நீங்க 15 வருஷம் அதுக்கு முன்னாலே துபாய் இருக்குதானே செய்யறது. அந்த மாதிரி மலையப்ப சுவாமி இப்பதான் வந்தார், அதுக்கு முன்னாடியிலேந்தே அந்த மலை இருக்கு. அந்த மலையில ஏற்கனவே ஆதிவராக சுவாமி உட்கார்ந்து அழகா இருந்திருக்கார் தாயாரோட. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. சகலவிதமான ஆனந்தத்தையும் தரக்கூடிய மலை ஆனந்தாத்ரி. ஆனந்த நிலையம்னு தான் பேர் திருவேங்கட மலையில பெருமாளுடைய இடத்துக்கு பேரே ஆனந்த நிலையம்னு பேர். அதனால இந்த ஏழு மலையுடைய பெயரை டெய்லி ஒரு தடவையாவது சொல்லிடும். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. சில இடங்கள்ல நாராயணாத்ரி இப்படி பேர் அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காது. இந்த ஏழு தான் நாராயணாத்ரி நீங்க சொல்லலையே, அப்புறம் அந்த கிட்ட இருக்கிறது ஏழு மலை தான். நான் புதுசா 8வது 9வது பேர் எல்லாம் சொல்ல முடியாது சரியா. சில மலைகளுக்கு நாராயணாத்ரின்னு பேர் மாறி வந்துடும். இந்த ஏழு மலைகளோட பேர் இப்படிதான் இருக்கு. இந்த ஏழு மலைகள் பேர் நம்ம வாயில வந்துடுத்து அப்படின்னா மலையப்ப சுவாமி சீக்கிரம் நமக்கு காட்சி கொடுக்க போறான்னு அர்த்தம். சீக்கிரம் திருப்பதி வாங்குவோன்னு பெருமாள் சொல்ற அதான் அர்த்தம். இல்லாட்டிலாம் அப்படி வரவே வராது. பகவானுடைய சங்கல்பம் இருந்தா தான் நமக்கே தெரியும். திருவேங்கட மலை மட்டும் நம்ம பிளான் பண்ணி போய் தரிசனம் பண்ணவே முடியாது. மற்ற எல்லாருக்கும் என்ன வேணா நீங்க பிளான் பண்ணலாம். மலையப்ப சுவாமி மட்டும் அவர் என்ன டைம் ஸ்லாட்டு எப்ப கொடுக்கிறாரோ அவ்வளவுதான். எத்தனை பெரிய ஆளை வேணா புடிங்கோ, எவ்வளவு வேணா தலைகீழ நில்லுங்கோ, ஒன்னும் நடக்காது. இன்னி வரைக்கும் திருப்பதி போனா தானா பக்தி வேணும், தரிசனம் கிடைக்கணுமே. எனக்கு அவளை தெரியும், அவளை தெரியும் போனா பெருமாள் வாசல்லையே நிக்க சமத்தா உள்ளயே விடமாட்டார். எனக்கு யாரையுமே தெரியாத மலையப்பான்னு போய் நின்னா எப்படியாவது உள்ள அழிச்சுட்டு போயிடுவார். அதுல கருணா சாகரன் கலியுக வரதன் அப்படின்னா மலையப்ப சுவாமி. அத்தனை ஆச்சரிய அந்த ஏழு மலையிலையும் அவ்வளவு அழகா நின்று தபஸ். எத்தனை ரிஷிகள் தெரியுமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. குலசேகர ஆழ்வார் சொல்றார் பெரிய ராஜாதிராஜன், ஆனா அவர் 10 பாசுரம் திருமலையை பத்தி புலம்புற. ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழு வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. எனக்கு பெரிய நன்னா மல்டி மில்லியனர் மாதிரி ஒரு லைஃப் வேண்டாம், ராஜாதி நான் சொல்ற எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏண்டானா இந்த செல்வம் அதிகமாக அதிகமாக முதல்ல என்ன பண்ணுவோம்னா அந்த சரீரத்தோட கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரீரத்தோட கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அதுதான். சின்ன வயசா இருக்கும் ஏதோ ஒரு ரப்பர் செட் போட்டுருக்கும், கொஞ்சம் பணம் வந்தானே லெதர் செப்பல் போடும், அப்புறம் அதுலயே காஸ்ட்லி. இப்படிதானே போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல பெருசா நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதனால ஊன் ஏறி சட்டா ஏறிண்டே இருக்கு, உடம்பு கம்ஃபர்ட் கொடுக்க கூட என்னன்னா ஜம்முனு ஏறி இருக்கும். அப்புறம் டாக்டர் போனா வாக்கிங் போகும், அப்புறம் வந்து கடை கடை ஆத்திரையும் நடந்துட்டு இருக்கும், நடக்காம நடந்துட்டு இருப்போம். எல்லாம் நடப்பது நன்மைக்கு அப்படின்னு. அப்ப கடைசியில என்ன ஆகிற திரும்பி திரும்பி இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஊனேறு செல்வத்து உடன் திறவியான் வேண்டேன், ஆனேறு ஏழு வென்றா தப்பின்னை பிராட்டிக்காக ஏழு அவ்வளவு அழகா எருதுகள் அடக்கினானே ஆனேறு ஏழு வென்றான். அடிமை திறமல்லால் அவனுடைய அடிமையா இருக்கிறதா சுகம். அதை விட அந்த மாதிரி ஜென்மா கிடைக்கலன்னா கூணேறு சங்கம் இடத்தாந்தன் வேங்கடத்து. இந்த சங்கு இப்படி வளைஞ்சிருக்கோம்னு அது சில கூண் விழுந்திருக்கான் குலசேகர அனுபவம். சங்குக்கு கூண் விழுந்திருக்குல்ல, கூணேறு சங்கம் இடத்தான் இடதுகிற சங்கு வச்சிருக்காரு. கூணேறு சங்கம் இடத்தாந்தன் வேங்கடத்து கோணேரி வாழும் குறுகாய்த்திறப்பேனே. கோணேரின்னு தமிழ்ல பேர், சம்ஸ்கிருதத்துல சுவாமி புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவோம். திருவேங்கடமலைக்கு என்னன்னா அந்த புஷ்கரன்ல கொளிச்சுட்டோம்னா ஜகத்துக்கே சுவாமி ஆகும்படியான அளவுக்கு எல்லாம் கிடைச்சிருமா. கோன் அப்படின்னா ராஜா. அந்த குளத்துல குளிச்சுட்டோம், சுவாமி புஷ்கரன்ல தீர்த்தம் ஆடிட்டோம் அப்படின்னா நிஜமாவே ஜகத்துக்கே சுவாமி ஆகும்படியா எல்லாத்தையும் ஏதும் தர நிற்கும், எல்லாம் கொடுத்துடுறாராம் பெருமாள். குலசேகர ஆழ்வார் சொல்றார், எனக்கு பெருசா மனுஷ ஜென்மா வேண்டாம், அந்த திருமலையில சுவாமி புஷ்கரணியோட குளத்தங்கரையில ஒரு சாதாரண நாரை கிரேன் கொக்கு இருக்கு, அந்த மாதிரி கொக்கோடி ஒரு வெரைட்டி தான் நாரை, குருகுன்னு பேர் அதுக்கு. குறுகாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே, திருமலையில ஒரு பக்ஷியா இருந்துட்டா போதும். அங்கேயே இருப்பில் மனுஷால இருந்து எவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கு, 300 ரூபா டிக்கெட் வாங்கணும், 50 ரூபா டிக்கெட் வாங்கணும், ஸ்கூல் லீவு பார்க்கணும், ஸ்திரீகள் வந்து அவங்களுக்கு அசௌகரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், அதுக்காக லீவ் இருக்கா பார்க்கணும். இந்தியாவில போயிட்டு நீங்க ரகசியமா போயிட்டு வந்துட முடியும் சொல்லுங்க, யாருக்கும் தெரியாம ஒரு கோவில் போயிட்டு வந்துட முடி முடிஞ்சிருக்காது. அடுத்த இந்தியாவுக்குள்ள இறக்க மாட்டான் சொந்தக்காரா, அனுகூல சத்துருக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவா. நமக்கு அனுகூலத்துக்கு விரோதி யாருன்னா பந்துக்கள் தான். அனுகூல சத்ரு பிரதிகூல பந்துன்னு சொல்லுவா. எல்லாரும் ரிலேஷன்ஷிப் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு பார்த்தாலும் கோவில் கூட அணிஞ்சிருக்கு, எங்களை பார்க்க வரப்படாதா அப்படின்னு. யாராவது வெளிநாட்டுல வந்தா முதல்ல இந்த ஊரெல்லாம் சுத்தி காரணம், இந்த மண்ட வெயில் நம்மளே அப்ப ஆட்ல உட்காந்தா போதும் இருந்தா இதை பார்த்தேலாம் முடிச்சு கழிப்பா பாத்தேலா 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 பாத்தல திடீர் தேசம் அது பார்த்தே ஆகணும். பாக்கலன்னா பெரிய அவசாரம் துபாயில பாக்கல. இன்னைக்கு இன்னி வரைக்கும் எல்லாரும் கேட்டாச்சு, அத்தனை பேர் துபாயில எல்லாம் பச்சை பார்த்தேன், என்ன பார்த்தேல் என்ன பார்த்தேன், திருவெல்லாம் பார்த்தேன், துபாய் கோர்ட் எல்லாம் பார்த்தேன், டெய்லி அந்த ரோட்ல வந்து அப்படின்னு. அப்ப இதெல்லாம் இதுதானே முக்கியமா போயிடுறது. இவாளுக்கு இதெல்லாம் சுத்தி காட்டா துபாய் சுத்தி காட்டியாச்சு அப்படிதானே நேரம் போகிறது அப்படின்னு சொன்ன மாட்டேங்கிறது. பிரதிகூல பந்துன்னு உண்டு நம்மளுடைய, நமக்கெல்லாம் பிரதிகூலமா பண்றா, ஆனா அவாதான் நமக்கு பெரிய பந்துவான பகவானத்தை கொண்டு விடுறாளாம். இரண்டே கசிவு அனுகூல சத்ரு பிரஹலாதன் நாராயணான் ஜபிச்சா ஜபிக்காதேன்ற அப்பதானே ஜபிக்கணும்னு சொல்லணும். அதனால அனுகூல சத்ரு அப்படின்னு சொல்ல. அதே இவருக்கு பாருங்க சுருச்சி துருவனுடைய சித்தி, அவன் அப்பா மடியில உக்காரணும் உக்காரப்படாதுன்னு தள்ளி விட்டா, அதுவே அவனுக்கு என்னடா பண்ணி எடுத்தோம்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஜபிச்சு ஹரிய பார்க்க வச்சுடுத்து. அதனால அவ பிரதிகூலம் பண்ணி அனுகிரகம் பண்ண பந்துவான். இவாள்லாம் கூட அனுகூலம் பண்றேன்னு இருக்கிற சத்ரு, அனுகூல சத்ரு அப்படின்னு பேர். மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு அவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கான், ஆனா திருமலையில ஒரு பட்சியா இருந்தா அப்படியே மரத்து மேல உட்கார்ந்துருக்கலாம். எப்படி மலையப்ப சுவாமி சாயங்காலம் அந்த ஊஞ்சல் சதைக்கெல்லாம் வெளில வருவா, யாராவது வெளில வருவோம் நம்ம சீனுவா வருத்தம் வருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாமா. அழகா மரத்தினால உட்கார்ந்து இருக்கலாம், ஏதான பட்சி ஏதான ஆகாரம் போடுவா, பெருமானோட பிரசாதமே சாப்பிட்டுள்ளலாம். ரொம்ப போல்ட் அப்படி பறந்து போய் நேர கோபுரத்து மேல உட்கார்ந்து விடலாம். உடனே மலையப்ப சுவாமி தலையை தூக்கி பாப்பாருங்க, என் தலைமையில உட்கார்ந்து இருக்கியா, சோ வாட் அப்படின்னு அந்த பறவை. நான் பண்ணட்டும், உன் இடம் நல்ல சௌகரியமா இருக்கீங்க, யாரும் ஒண்ணு தொடரதே கிடையாது. அப்ப மலையப்ப சுவாமியோட எனக்கு ஒரு பந்தம் நித்தியமா இருக்கும், அதனால எனக்கு மனுஷ ஜென்மா வேண்டாம், திருமலையில ஒரு பறவையா இருந்தா போதும் சார், குறுகாய் பிறப்பேனே. அப்ப கூட ஒரு கவலை வந்து கொடுத்தான் குலசேகர ஆழ்வாருக்கு, பறவையா பிறந்தால் ரக்க இருக்கிறதால எங்கேயாவது பறந்து போயிடுவோம், அதை விட திருமலையை விட்டு எங்கேயும் போகாதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாசுரத்துல சொல்றார். மீனாய் பிறந்துட்டா போதும், ஜலத்தை விட்டு எடுத்தா செத்து போயிடும் இல்லையா, அப்ப திருமலையில ஏதோ நிறைய அங்க சுனைகள்லாம் உண்டு, ஆகாச கங்க பாப விநாசம் இதெல்லாம் உண்டு இல்லையா. அதுல எங்கேயாவது ஒரு மீனா இருந்துட்டேன்னா நான் பாடு இருந்துட்டு இருப்பேன். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் திருமலைக்கு வருவா, ஆதிசங்கர பகவத்பாதர், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரியா, சுவாமி ராகவேந்தர், எத்தனையோ பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் திருமலைக்கு வந்திருக்கா. இது இல்லாதபடி பலராமன் வித்துரர் இவெல்லாம் தீர்த்த யாத்திரை போகும்பொழுது திருமலைக்கு வந்திருக்கான்னு பாகவதம் ராமாயணம் எல்லாத்துலயுமே காண கிடைக்கிறது. அவ்வளவு அழகா வரும்பொழுது அவ குளத்துல முங்கி குளிப்பா, அப்பவே அவ ஒரு காலை கடிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், சங்கரர் காலை கடிச்சுடா, தானாகவே மோசம் கிடைச்சிடணும், உட்கார பஜகோவிந்தம் ஜபிக்கவே வேண்டாமே, சுவாமி ராமானுஜர் திருவடி அவர் கடி கடிச்சா கடிக்கிறியா அப்படின்னு ஒரு காலை ஆட்டுவார். அவர் திரு அவர் நினைச்சாலே மோட்சம் கிடைக்கும்னு அவர் திருவடி ஒரு மீனாவை ஒரு கடி கடிச்சுட்டோம்னா அவ்வளோ பாக்கியம். இது இல்லாம சமயத்துல தாயாரும் பெருமாளும் ராத்திரிலாம் வந்து ஜலத்துல உட்காந்து காலாடினு விளையாடிட்டு இருப்பாளாம் பெருமாளும் தாயாரும். அப்ப உடனே வேணுட்டே போய் தாயார் கால ஒரு கடி கடிக்கணும் மீனா இருந்துட்டோம்னா. உடனே தாயாருடைய காலை தூக்குவாளாம், காலை பிடிச்சுன்னு மீன் வெளில வந்துடும். பெருமாளே பத்மாவதியா கடிக்கிறன் அவ கையை பிடிப்பார், தாயார் காலை பிடிச்சதுக்கு பெருமாள் தன் கையினால் நம்மள பிடிச்சதா, இதானே சுகம். உள்ள போய் ஜுரம் தொட முடியறதா, தூரத்தை என்னன்னு பார்த்து ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு துரத்துறான். அதை விட சுகம்மா இந்த மாதிரி இருந்துட்டேன்னா யாராவது ஒரு மகாத்மாக்கள் திருவடியை கடிச்சுட்டே இருந்துருவேனே, மீனாய் திறந்துட்டா போதுமே ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர, மீனா இருந்தா போதும் இப்படி எல்லாம் சொல்ற. இல்லாட்டி ஒரு செண்பக மரமா நிக்கணும் திருமலையில, அப்ப நிறைய பூத்து குலுங்கும், அப்ப நிறைய பாகவதால அந்த பூவை பிடிச்சு கொண்டு போய் பெருமாள் திருவடியில போடுவார். பெருமாள் எடுத்து நல்ல வாசனடி இந்த அப்படின்னு பத்மாவதி கிட்ட கொடுப்பாராம். பத்மாவதி பிரபோ இந்த மரம் எங்க இருக்குன்னு நான் பாக்கணும் வா போலாம் அப்படின்னு வருவாளா. உடனே அந்த மரத்துல தாயா பெருமாள் உழுக்குவாராம், தாயார் மேல அப்படியே புஷ்பங்களா வர்ஷிக்குமா. இப்ப செண்பக மரமா இருந்தா பெருமாள் என்னை தொட்டு ஒரு உழுக்கு உழுக்குவாரோன்னு, இல்லாடி ஊஞ்சல் கட்டி ரெண்டு பேரும் ஆடுவாளாம். அதனால எனக்கு திருமலையில செண்பக மரமா இருந்துட்டா பாக்கியம், வேற ஒண்ணு வேண்டான்ற அப்படியே மனசு கேட்கல. தம்பகமா நின்னுட்டா தேவல, தம்பகம்னா ஒரு பிரயோஜனம் இல்லாத காஞ்சி போன ஒரு மரம், இந்த இடி விழுந்த மரம் எல்லாம் இருக்கும் அது பாட்டு நின்று இருக்கும். ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லாம இருந்தாலும் திருமலையில இருந்துட்டா ஒரு பிரயோஜனம், தம்பகமா நிற்கும். ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர, இல்லாட்டி ஒரு வழி ஒத்தையடி பாதையா இருந்துட்டேன்னா பெருமாள் தாயார் பக்தாள்லாம் ஏடுபடலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நடப்பா. அப்ப அவளை தாண்டி அப்படியே ஒரு வழியா இருந்துருவேன். எப்படி எல்லாம் பக்தி பண்றா பாருங்க குலசேகராள் தான். இப்படி சொல்லிட்டே வர ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரும்பொழுது கடைசியில் அப்படியே பார்த்தா அழகா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பிரபோ உன் பக்கத்துல ஒரு படியா வச்சுரு, இந்த கர்ப்பகிரக பக்கத்துல இருக்கிற படி பெருமாள் இருக்கிற படியா கிடந்து என்னடா பண்ண போறாய் பிரபு, அந்த படி மேல எல்லாரும் நிற்பா. அதுல யாரா முதல்ல அப்படின்னா அடியார்கள் தானா, திருமலையில தேவர்கள்லாம் பின்னாடி தானா, அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து அங்கும் படியாய் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எத்தனை அழகா நீ சிரிப்பா, பகவத்கீதைய சொன்ன வாயாச்சு, கவலைப்படாதே அபயம்னு சொல்ற ஒரு திருவாயாச்சு, எங்களோட பேசுற ஒரு வாயாச்சு, எங்களுக்காக பரிஞ்சு பேசக்கூடிய ஒரு நீ மட்டும்தானேப்பா கலியுக வரதா திருவேங்கடமுடையானே பிரபு, அந்த படியா கடந்து உன் பவளவாய பார்த்துட்டு இருப்பேன். நம்ம எல்லாம் வாய் பார்க்கவே முடியாது, எல்லாரும் வாயும் பார்த்துட்டு இருப்போம், திருவேங்கடமுடையான் திருப்பவளவாய் பார்க்கவே முடியாது. பக்கத்துல நின்று பார்த்தேன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்னுத்தையுமே பார்க்க தோணாது. ஏதான ஒரு ஜென்மா ஜீரா ஆயிடணும் திருமலையில. அப்போ ஏகாந்த சேவையில போய் பெருமாளை பார்க்கணும், பக்கத்துல நின்று அந்த ஆரத்தி காட்டும் பொழுது அந்த செங்கனிவா பார்க்கணும். அதுக்கப்புறம் உலகத்துல வேற எதையுமே பார்க்க தோணாது, வேற எதையுமே பார்க்க தோணாது. குலசேகரால் தான் இத்தனைக்கும் புருஷன் சரீரத்தினால. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, அதனாலதான் கோவில்கள்ல பெருமாளுடைய சன்னதி பக்கத்துல கர்ப்பகிரகம் பக்கத்துல இருக்க படிக்கு குலசேகரன் படின்னு பேரு. அதனால எல்லா கோவிலையும் குலசேகரன் படின்னு பேரு. ஆனா முக்கியமா அவர் சொன்னது திருவேங்கடமுடையானுக்காகத்தான் சொன்னார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அப்படியே மனசு கேட்கலையாம், இதெல்லாம் தர முடியாதுன்னு பெருமாள் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயமா. அதனால அழகா சொல்லிட்டார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. இந்த திருமலை மேல நான் ஏதான இருந்துட்டா எனக்கு போதும். ஏன்னா பெருமாளும் தாயாரும் பார்த்துட்டே இருப்பா, பக்தர்கள் வந்துட்டே இருப்பா, நம்ம தனியா யோசிக்கவே வேண்டாம், திருப்பதி போயேசால் தானவே கோவிந்தா கோவிந்தா வந்துடும். நம்ம தனியா சொல்லவே மற்ற இடங்கள சொல்றோமோ இல்லையோ, இந்த திருப்பதி போனா தானாவே ஒரு வேகம் வந்து மொட்டை அடிச்சுருவான். அங்க அப்படியே அவ்வளவு சுகமா இருக்கு, ரொம்ப தப்பியை போட்டு வந்துருவான். அங்க போயாச்சுன்னா தானா ஒரு மொட்டை அடிக்கணும். ஏன்டானா தலைமுடிய கொடுத்தா கூட கிருப பண்ணக்கூடிய கணம், இதை வச்சு என்ன பண்ண போற பெருமாள்? நமக்கே நம்ம தலைமுடி ஆத்துல ஓரத்திறந்து அப்படியே அறிவறுப்பா இருக்கு, எடுத்து போட்டா இன்னும் வீடு நமக்கே கோபமா வருது. இத்தனை பேர் அத்தனை வெரைட்டியா முடி கொடுக்கறா, அதுவும் இந்த பாமர ஜனங்கள் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா, திருப்பதிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிப்பா. பகவான் சௌக்கியமா வச்சுருக்கான் வாழ். அவள் பெருசா நம்மள மாதிரி ஒரு பிளானும் பண்ண மாட்டா, ஏதோ கொஞ்சம் பணம் முடிஞ்சு வச்சுப்பா. அதுவும் எதுக்குன்னா அவள் வர டிராவலிங், அவ்வளவுதான். உண்டியில போடுறதுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது. டிராவலிங்க்கு பணம் முடிஞ்சு வருவா, உண்டியில போட்டு வச்சிருப்பா, அதை எடுத்துட்டு டிராவல் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி வருவா, திருமலை கீழேந்து ஏறுவா. அந்த மலை ஏறுறதே சுகம். திருமலை ஏறுறது போல ஒரு சுகம் லோகத்துல எந்த மலைக்குமே நிச்சயமா கிடையாது. ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஏறிண்டே இருப்பா. நம்ம எல்லாம் கூட பெருமை ஏறுறோம். பாமர ஜனங்கள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஏறுவா. என்ன ஆகும் முதுகு அழுகியா? ஒரு நிஜமாக எப்படி முடியறது அவளால? குடும்பமா ஏறுவா, ஒருத்தர் சந்தனம் வைப்பா, ஒருத்தர் பொட்டு வைப்பா, கோவிந்தா 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 எத்தனை படி இருக்கோ அத்தனை கோவிந்தா சொல்லிட்டு ஏறுவா. எப்படி முடியறதுன்னா, எங்க மலையப்பன் எங்களை காப்பாற்று. அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, வேற ஒண்ணுமேனா வேற ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு நேர போவா, தர்ம தரிசனத்துல நிப்பா, அழகா மலையப்பனை பாப்பா. திருப்பதியில மட்டும் பார்த்து மொட்டை அடிக்கணுமா, மொட்டை அடிச்சு பார்க்கணும், திருப்பதி ஒரு சம்பிரதாயமும் கிடையாது. பெருமாளுக்கு தான் ஆயிரத்தி சம்பிரதாயம், நம்ம போகணும், பெருமாளை தரிசனம் பண்ண, அவ்வளவுதான். ஆச்சரியம், அவ பாட்டுக்கு மொட்டை அடிப்பா, எங்கேயாவது ஓரத்துல படுத்துப்பா, கோவில பிரசாதம் சாப்பிடுவா, வரிசையில நிப்பா. இந்த முந்நூறு ரூபா டிக்கெட் பக்கம் எல்லாம் வரவே மாட்டா அவள்லாம். இப்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்ட நம்ம தான் முந்நூறு ரூபா டிக்கெட் கெடுத்தது இல்ல. அவ போய் லைன்ல நிப்பா, கடகடன் போவா, ஏடுமல்ல வாடா, கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளா தூக்கிட்டு வருவா. நமக்கு பரிந்துரைக்கும் எப்படா, நமக்கு சத்தியமா தோணவே தோணாது, போகவே மாட்டோம். நான் ஒரு தடவை போயிருந்தோம், நாங்க தர்ம தரிசனம் நின்றுட்டு இருக்கோம். தர்ம தரிசனம் முன்னாடி ஞாபகம் எனக்கு, நின்றுட்டு இருக்கோம். ஒரிசாலேருந்து ஒரு தம்பதிகள், அவ சின்ன குழந்தை, சின்ன தம்பதிகள் தான். நாலு மாச கை குழந்தை எடுத்துட்டு திருப்பதி கூட நிக்கிறானா, அவள் என்ன பக்தி இருக்கு யோசனை பண்ணிப்பா. நம்மள எடுத்து போவோமா? சத்தியமா, ஐயோ ஹைஜீனிக் இல்ல, எல்லாரும் தும்புவா, அங்க அழுக்கு இருக்கு, எவ்வளவு சொல்லுவோம். நாலு அன்னைக்குன்னு பார்த்து எட்டு மணி நேரம் லைன்ல நின்று இருக்கோம் நாங்க. நாலு மாச குழந்தைய வச்சிருந்து எட்டு மணி நேரம் நிக்கணும்னா மலையப்ப சுவாமி இடத்துல எத்தனை பக்தி இருக்கணும்? நமக்கு எல்லாம் பக்தி வரணும், இனிமேல் தான் சத்தியமா சொல்றேன், நான் குறை சொல்லல. அப்ப எத்தனை ஒரு மனோபாவம், என்ன ஒரு நம்பிக்கை மலையப்பன் இடத்துல வாளுக்கு. நான் கூடவே நின்றுணும், நாங்களாம் பின்னாடி சைட்ல சைட்ல இப்படி வச்சுருந்தோம், ஏன்னா குழந்தையார் தள்ளிடப்படாது நின்றுனா ஞாபகம் இருக்கு எனக்கு. அட்டுமனா அவன் முகத்துல ஒரு கடுகெடுப்போ, சரி தயமா இருக்கு போலாம் வா, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். கடைசி வரைக்கும் நிக்கிறான் எட்டு மணி நேரம். நிஜமாவே ஆச்சரியம், என்ன மனசு, என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம் அவளுக்கு. அவ்வளவு சிரேஷ்டமானவன் மலையப்ப சுவாமி. அத்தனை வசத்தி, அத்தனை வசத்தினா அத்தனை வசத்தி. அதனாலதான் எல்லாரும் வந்து விழறா மலையப்ப சுவாமிக்கு. கூட்டம் மெயின்டைன் பண்றது அவர் தான் கில்லாடி, கூட்டம் சேர்க்கறதுலே அவர் தான் கில்லாடி. என்ன கூட்டம், 365 நாளும் கூட்டம், எப்ப போங்கோ கூட்டம். கூட்டம் இருக்காது, நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போனா அன்னைக்கு நல்ல கூட்டமே இருக்கும். அன்னைக்கு நாங்க எல்லாம் போனது 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி நின்னோம் 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 நின்றுட்டே இருக்கும். தர்ம தரிசனம் காலியா போயிட்டு இருக்கு, இதே வெள்ளையும் போக முடியல. இந்த ரோட்ல வந்துட்டு அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது மலையப்ப சுவாமி என்ன விசேஷம் தான், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தர்ம தரிசனம் தனியா போகும், 50 ரூபாய் தனியா போகும், 300 ரூபாய் தனியா போகும். ஆஹா ஆஹான்னு கடைசியில ஒரு திரிவேணி சங்கம் ஆகும் பாருங்க. எல்லாம் ஒண்ணுதான், நீ 300 ரூபாய் வாங்கினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு அப்படின்னு எல்லாரும் ஒரு சேர்த்து விட்டுருவா. நம்ம அப்பதான் பந்துக்கள்லாம் இப்படி இறுக்கி பிடிச்சிருவோம். திருப்பதி போனா எல்லாரும் பிடிச்சு விட்டுருவா பெருமாள். டக்குன்னு காயை பிடிச்சி வாங்கணும், அவளை திரும்பி பாப்பா, என்னதுக்கு கூப்பிடுறது அப்படின்னு ஏமண்டி அப்படின்னு பாவா. நமக்கு தெரியவே தெரியல, நம்ம தமிழ்காரன் இழுத்துட்டு இருக்கோம். அவ எங்கேயோ போயிடுவா, நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஆனா எல்லாரும் பெருமாள் திருவடியில கொண்டு போய் பெருமாள் சேர்த்துருவார். அதுல ஆச்சரியமானவர் மலையப்ப சுவாமி. அது மகா சமத்தன்ன தெரியுமா, கையில இருக்க ஹேண்ட்பேக் மொபைல் போன் வரைக்கும் வாங்கி வச்சுருவேன். நம்ம ஆத்துல இதானா விடும், அதை விடவே மாட்டோம். மலையப்ப சுவாமிக்கு போனா முதல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, பெருமாளை தவிர ஒரு கம்யூனிகேஷன் யாரோடையும் கிடையாது. ரொம்ப பிடிக்கும் திருப்பதினா, எல்லாத்தையும் பிடிக்கின்றவா. நீ வெறும ரெண்டு கைய கூப்பிண்டுவா, கைய கூப்பிண்டுவா, நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. பெருமாள் நிக்கிறதே அப்படிதான், மாம் ஏகம் சரணம் ரஜ நிக்கிறத பாருங்க. ஒரு கைய தனக்கு காற்றா, ஒரு கைய திருவடிக்கு காற்றா. மாம் ஏகம், என் ஒருவனை மட்டுமே சரணடை, என் திருவடியை பிடிச்சுக்கோ, மத்த எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே, நீ கால பிடிச்சுக்கோ போதும், மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த கேரண்டி தராராம் பெருமாள். திருப்பதியில மட்டும் பெருமாள் கிட்ட போனா நிச்சயமா காரியம் நடந்துருமா? ஏன்னு கேட்டா ரக்ஷஸ்தலத்திலேயே தாயார் உட்கார்ந்து இருக்கா. ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதர் தனி, ரங்கநாயகி தனி சன்னதி. திருப்பதியில மூலவருக்கே ரக்ஷஸ்தலத்துல பத்மாவதி தாயார் உண்டு. இந்த சந்தன வில்ல கொடுப்பா, தாயார் பெருமாளோட திருமார்களை வச்சுட்டு கொடுப்பா. தாயார் அங்கங்க நகரது இல்லையா? வேண்டாம்னா உள்ள வரும்போது ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்காரு பெருமாள். ஸ்கேன் பண்றாராம், கர்மயோகமா, ஞான யோகமா, பக்தி யோகமா, பிராரப்தமா. சில பேர் வந்து அப்படி கண்ணை மூடிக்கிறாராம், இப்படி தலையை குனிஞ்சுக்கிறாராம். உடனே தாயார் மார்பிலிருந்து இப்படி தலையை தூக்கி விடுறாரு. அவனுக்கு கிருபை பண்ணுங்கோ, அவன் ஒன்னும் சரியில்லை. எப்படி சொல்றேன், அதை பண்ணா இதை பண்ணா, இப்ப திருமலைக்கு வந்துட்டானோ, திருமலைக்கு வந்துட்டானோன்னு வந்துட்டு, அதுக்காக அவன் ஏன் தப்பு பண்ணா? அவன் பிராரப்தம், பிராரப்தம் எங்கேயிருந்து வந்தது? மாயையில. மாயைக்கு யார் அதிபதி? நான் தான். அப்ப உங்க மேலதான் தப்பு, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட். நீங்க பண்ணதானே தப்பு, நீங்க ஒழுங்கா வச்சிருந்தா யாரா தப்பு பண்ணுவாளா? அப்படின்னா சொல்ல வராய், ஒழுங்கா கிருபை பண்ணிடுவோம். குழந்தை இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில், சம்சார சாகர அத்தனை கோரம், அத்தனை பிரச்சனை நடுவில் நீங்க கிருபை பண்ணுவேன்னு வரான, அதுக்கே கிருபை பண்ணணும். அவங்க கிட்ட பக்தி இருக்கோ, சத்தம் இருக்கோ, திருப்பதி வந்தா நடக்கும்னு வரா இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கைக்கு நீங்க கிருபை பண்ணணும்னு. பெருமாள் தலையை குனிஞ்சானா தாயார் கீழே இப்படி தூக்கி இப்படி கண்ணை திறந்து பாருங்கன்னு போனோம். அவ்வளவு வசதியால பக்ஷஸ்தலத்தினால்தான் நம்மாழ்வார் சொல்றார், அகலகில்லேன் இறையும் என்று ஒரு க்ஷணம் கூட நகரமாட்டேங்கிறார். பெருமாள் சொல்ற, அங்க போயிட்டு வாங்க, எங்கேயும் நான் போகிறதால எனக்கு தெரியும் உங்களை பத்தி, நான் எங்கேயும் போக மாட்டேன், அகலகில்லேன், அகலகில்லேன் இறையும் என்று க்ஷண நேரம் கூட நகரமாட்டேங்கிறாளா. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய், உன் புகழுக்கு யாருப்பா சமானம், நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய், மூன்று லோகம் உன்னுடையதானே, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. பரமபதத்தில் இருக்கிறவாழ்லேருந்து அத்தனை பேரும் விரும்பும்படியான திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றும் இல்லா அடியேன், எனக்கு ஒதுங்கிறதுக்கோ என்னை காப்பாற்றுறதுக்கோ ஆள் யாரும் இல்லப்பா, மலையப்பா உன்னை விட்டா வேற யார் இருக்கா, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. இந்த பாமர ஜனங்கள்லாம் வருவா. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியர் குறையொன்றும் இல்லை சொல்ற ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி புஷ்கரன்ல உட்கார்ந்து இருக்க, அப்ப யாரோ ஒரு பாமரன் மொட்டையெல்லாம் போட்டுட்டு சுவாமி புஷ்கரன்ல முங்கி எழுந்துட்டு கோவில் கோபுரத்தை பார்த்து தலைக்கு மேல கை கூப்பிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா, நீங்க தமிழ்காரங்க இது கோவிந்தான் பாமர ஜனங்கள், கோவிந்தா சொல்ல மாட்டா, கோவிந்தா அவ்வளவுதான், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு. உடனே முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் பெரிய சம்ஸ்கிருத வித்வானாச்சே, கோவிந்தான்ற நாமத்தை போய் கோவிந்தா கோவிந்தான்றானே, இவனை சரி பண்ணுவோன்னு பெரிய நல்ல கனமா இருப்பார் சுவாமி. வேகமா எழுந்தாராம். அடுத்த கட்சணம் அவன் சொன்னானா, பிரபு கோவிந்தா, போன வருஷம் வந்த மொட்டை போட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்த, இந்த வருஷம் வந்த மொட்டை போட்டேன் கோவிந்தா, இந்த வருஷம் நீ பார்த்து போகணுட்டாராம். அவன் சொல்லிட்டான். உடனே முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரி சுவாமி உட்கார்ந்து விட்டாராம். நான் என்னத்தை அவனை திருத்துறது, இவன் கோவிந்தான்னு சொல்லி கூட ஒரு வருஷத்தை சுவாமி காப்பாத்தின்னு இருக்கான், அவன் கோவிந்தான் சரியா சொல்லலன்னு கூட கவனிக்கலையா சுவாமி, கோவிந்தா குழந்தை ஏதோ சொல்றதேன்னு சொல்லி அவன் சொல்றான், கோவிந்தான்னு போன வருஷம் வந்தேன் சாமி, கோவிந்தா போன வருஷம் வந்தேன் மொட்டை அடிச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தேன், இந்த வருஷம் நீயே பாத்துக்கோ கோவிந்தா அவ்வளவுதான். கண்கள் ஆனந்த பாஷம், எப்பேற்பட்ட கருணா சாகரன், கோவிந்தான்னு சொல்லக்கூட வராதவனுக்கு கோவிந்தா சொன்னதுக்கே ஒரு வருஷம் சௌக்கியமா பாத்துக்கிறாரே ஹே பிரபு, என்ன மன்னிச்சுடு, உன் பக்தர்கள் பக்தர்கள் தான் இவர் நினைச்சாலும் அத்தனை வசத்தி மலையப்ப சுவாமி, எத்தனை பாமர ஜனங்கள் வந்த காலில் விழறா. இன்னைக்குமே திருப்பதி போயிட்டு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வரவே முடியாது. நான் கோவில் போயிட்டு வந்தேன் யாருமே சொல்ல மாட்டான், திருப்பதி போயிட்டு வந்தேன்னு ஒரு பெரிய கதையே சொல்லுவான், திருப்பதியா திருப்பதி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டான், ஏதான ஒரு கதையோட தான் வருவான். அது மலையப்ப சுவாமியுடைய ஸ்பெஷல் டெக்னிக். அப்ப அத்தனை தூரம் சௌலபியமான ஒருத்தன் மலையப்ப சுவாமி, ரொம்ப விசேஷம், அத்தனை சிரேஷ்டமானவன் மலையப்ப சுவாமி. திருவேங்கடமுடையான் ஒரு சந்தர்ப்பத்துல ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க, ராமானுஜர் உபன்யாசம் பண்ண அப்படி இருக்கும், பெரியவாளுடைய குரல்லாம் அத்தனை கம்பீரியமா இருக்கும், அவ பேசுறதே அப்படி மதுரம் மதுரமா இருக்கும். நம்ம ஆத்மாவுக்கு அப்படியே ஒரு மயில்பீலிய கொண்டு வருடி விடுறா போல பேசுவா பெரியவாள். ஆதிசங்கர் பகவத்பாதர், சுவாமி ராமானுஜர், சுவாமி ராகவேந்திரா, நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவா மகாத்மாக்கள். நம்ம தனியா வாழ்றதே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவ உபன்யாசங்கள்லயே நம்முடையதான கேள்விகள் அத்தனைக்கும் பதில சொல்லிடுவார்கள். சுவாமி ராமானுஜர் உபன்யாசம் என்றார், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்றார், நேரம் எல்லாம் நிறைய சேகரிச்சுட்டு போய் திருப்பதியில போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இத சொல்லிட்டார். ராத்திரி சுவாமி ராமானுஜர் படுத்துனுட்டார், மலையப்ப சுவாமி சொப்பனத்துல வந்துட்டார், ஜம்மனு பல பல பெரிய திருமணம் இட்டுண்டு, ராமானுஜா அப்படின்னு மலையப்பன் குரல் கேட்கணும், காம்பீரியம் உடுப்பிக்குச்சா குரல் கேட்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பேசணும், பாண்டரங்கன் கரெக்டான இள விடல பசங்க இருக்குமே, அந்த டீனேஜ் பசங்க பேசுற மாதிரி ஒரு ஸ்டைலா பேசுவான், அது ஒவ்வொருத்தரும் அழகு. குருவாயிரப்பன் அது குஞ்சலம், அது பேசுறதே தனி அழகு. ஒவ்வொரு பெருமாளுடைய வாய்ஸும் அத்தனை ஒரு காம்பீரியம், அத்தனை ஒரு அழகு. மன்னார்குடி ராஜகோபாலன் மாட்டுக்கார மாதிரியே பேசுவான், ஏல என்னடா அப்படின்னு பேசுறதே அழகு. மன்னார்குடி ராஜகோபாலன் ஒவ்வொரு பெருமாளும் அழகு, அது கேட்கணும். முடியும் முடியும் பிரபோ, என்கிட்ட பேசேன்பா, நான் குழந்தை தானே, நீ பேசுற எனக்கு புரியல, எனக்கு புரியும்படியா பேசன்னு கேட்டு வந்தேன்னா சத்தியமா பெருமாளோட குரல் கேட்கும். அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, கிருஷ்ணா சொல்லுடா எனக்கு எது தர்மம் எது அதர்மம் தெரியலேடா, நான் சண்டை போடணுமா வேண்டாமான்னு புரியலேடா, உன் காலில் விழுந்துட்டேன்டா, கிருப பண்ணுடா கதறினா. உடனே பெருமாள் அழகா பகவத்கீதையை சொன்னாரோன்னு பேசணும்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளுமே என்கிட்ட பேசேன்பா, என்கிட்ட பேச, அவன்கிட்ட பேசுறேன்னா பேசிட்டே இருக்கலாம், பரம சுகம். மனுஷா கிட்ட பேசுறது குறைஞ்சு போயிடும், திரும்பி திரும்பி அவட்ட ஃபார்மாலிட்டியா பேசிட்டே தான் இருக்கும். பகவான் கிட்ட எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அழகா பதில் சொல்லுவான். அந்த மலையப்பன் வந்துட்டா ராமானுஜா சொன்னாவே கூப்பிடுறான், பகவான் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறான். ராமானுஜருடைய பார்த்தார் மலையப்ப சுவாமி பிரபுன்னு சேவிச்சார். ஏன்னா ராமானுஜா உபன்யாசம் எல்லாம் நன்னா பண்றாய், நமக்கு மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு பயல் அனுப்பப்படாதா, ஆளே இல்லாம இருக்கேங்க. சுவாமி ராமானுஜர் சிரிச்சார், உமக்கு மாலைக்கு என்ன குறைச்சு, ஃபிளைட்ல இருந்துலாம் வெளியூர்ல இருந்தா வந்துட்டு இருக்கு, பச்சைக்காட்டு போறதுல இருந்து குங்கும பூல இருந்து ஃபாரின்ல இருந்து எல்லாம் இறக்குமதி ஆயிட்டு இருக்கு, டெய்லி வந்துட்டு இருக்கு அவருக்கு. இன்டர்நேஷனல் சுவாமின்னு அவரு தான், பிளைட்ல வந்துட்டு இருக்காரு, பச்சை கருப்பூரம் உலகத்தை தி பஸ்தி பச்சை கருப்பூரம் தி பஸ்தி குங்குமப்பூரம் எங்கடானா மலையப்ப சுவாமிக்கு தான் வருது. பிரான்ஸ்ல இருந்து எங்க இருந்து இல்லாம கிரீஸ்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கு, டெய்லியே டெய்லி டெய்லி டெய்லியே அவ்வளவு வஸ்திரம் இருக்கு. ஒரு தடவை போட்ட வஸ்திரத்தை திரும்பி போடுறது ஒரு டைம் இல்ல, பின்னாடி டபா டபா அடிக்க வச்சிருக்கா. நிஜமாவே மல்டி மில்லியனர்னா மலையப்ப சுவாமி தான், அச்சான வஸ்திரம். ஒரு தடவை போட்ட வஸ்திரத்தை திரும்பி போடுறதுக்கு சமயம் இல்லைன்னா பாத்துக்கோ, அடிக்கி வச்சிருக்கா மலையப்ப சுவாமிக்கு. அவ்வளவு ஜோர், அவ்வளவு ஆச்சரியம். அது அவரோட மாலைக்கே ஏசுரம் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள, அந்த மாலை வச்சிருக்க ஒரு மாலையா இருந்துட்டோம்னா அப்பாடான்னு ஒரு நாள் மலையப்ப சாமி கழுத்துல தொங்கணும் சௌக்கியமா, ஏசி ரூம்ல இருக்கலாம், நேரம் மலையப்ப சாமி கழுத்துல இருக்கலாம், பரமானந்தம் பரமானந்தம். அதனால ராமானுஜர் கேட்டார், உனக்கு என்ன மாலைக்கு என்ன ஓய் குறைச்சல் அப்படின்னா, எல்லாரும் மாலை போடுறான் ராமானுஜர், ஆனா எனக்குன்னு யார் மாலை போடுறாங்க ராமானுஜர் கிட்ட, எனக்கு புரியலையே மலையப்பா, மலைக்கு அப்பனால மலையப்பன்னு தான் பேர், வைஷ்ணவால மலையப்பா மலையப்பான்னு தான் சொல்லுவார், என்ன குறைச்சல் அப்படின்னா. மலையப்பன் சொன்னார், அவ ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி ஒரு மாலையை போடுறா, எனக்குன்னு ஒரு மாலையை போட வேண்டாமா, அப்புறம் மாத்த குழந்தைக்கு ஒரு அலங்காரம் பண்றோம், இதை எதிர்பார்த்து அலங்காரம் பண்றோம், அது அலங்காரம் பண்ணி அது அழகா இருக்கிறத பார்த்து நாம ரசிக்கிறோம், குழந்தைகள் இந்த அலங்காரம் பண்ணி நம்மள கேட்கவே இல்லை, இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும், இது சம்மர் நம்ம தான் டிசைட் பண்றோம், சம்மருக்கு லேசா காட்டன் ட்ரெஸ் போடலாம், வின்டரா இருக்கா சரி ஸ்வெட்டர் போடலாம், குழந்தைகள் எதையுமே கேட்கறது இல்லை, அது ஒரு நாலஞ்சு மாச குழந்தைகள் ஒரு வயசு ரெண்டு வயசு ஒண்ணுமே கேட்காது, நம்ம இதை போட்டு 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 ரசிக்கிறோம், அதுக்கு ஒரு செயினை வாங்க அதுவே இட்நூறுக்கு, அதுக்கு ஒரு செயினை போட்டு இட்நூறு மோதிரத்தை போட்டு, அதுக்கு இதை பத்தி ஒரு கவலையுமே இல்லை, நம்ம தானே ரசிக்கிறோம். அந்த மாதிரி சுவாமிக்கு ஒரு மாலை போடுறோம்னா நம்ம ரசிக்கிறதுக்காக தானே, எனக்குன்னு யாரும் போட மாட்டேங்கிற எல்லாம் ஒரு டீல் வச்சுதான்டா போடுறோம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணனா இது நடந்தா அபிஷேகம், உண்டியில பைசாவே சும்மா போடுறோமா, இன்னைக்கா சும்மா போடணும் சந்தோஷம், ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஏதோ நடந்தா தான் உண்டியில பைசா போடுவோம், இல்லாடி ஏதோ நடக்கிறதுக்கு போடுவோம் அவ்வளவுதான், எனக்குன்னு யாரும் பண்றது இல்லைன்னா. ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், சரி பிரபு ஏற்பாடு பண்றேன், அடுத்த நாள் உபன்யாசம் போது ராமானுஜர் சொன்னார், இந்த மாதிரி மலையப்ப சுவாமிக்கு மாலை கட்டி போடுற கைங்கரியம் பண்ணணும், யாராவது போறேளா, பெரிய கூட்டம் உண்டு சுவாமி ராமானுஜருக்கு சிஷ்ய கூட்டம், யாராவது இருக்கேளா அப்படின்னா, நிறைய பேர் இருக்கா, கடைசியிலேருந்து ஒருத்தர் எழுந்தார் அனந்தாழ்வான்னு பேர் அவருக்கு, சுவாமி உத்தரவு கொடுங்கோ கிளம்புறேன்னுட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் தைரியமா சொல்ற, நீதாண்டா பயல ஆண் பிள்ளை, ஆனா அந்த காலத்துல திருமலையில் ஒரு வசதியும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வசதியுமே அந்த காலத்துல கிடையாது, நான் சொல்றது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இமேஜின் பண்ணி பார்த்துக்கோம், அவ்வளவுதான், ஒரு வசதியுமே கிடையாது, இந்த மாதிரி பஸ் கார் எல்லாம் ஒண்ணும் போயிட முடியாது, எல்லாம் கீழே சாமானே தூக்கிட்டு போவா, தெருவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, படிப்படியா ஏறிட்டுதான் போயிட்டு இருக்கும், அத்தனை சாமான்கள் மேல ஏறும், பெருமாளுடைய மளிகை சாமான் முதற்கொண்டு எல்லாம் தூக்கிட்டு போவான், அப்படி இருந்த ஒரு இடம் திருமலை, பெரிய காடு, அடர்ந்த காடு, இன்னைக்கே சிறுத்தை புலி எல்லாம் அலையிறது, அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க, அந்த காட்டுல போய் மலை ஏறி மலையப்ப சுவாமிக்கு நந்தவனம் அமைச்சு அதுல இருந்து புஷ்பத்தை பிரிச்சு மாலை கட்டி மலையப்பனுக்கு சாத்தணும், நீதான் ஆண் பிள்ளை அப்படின்னு அத்தனை பேர் இருக்கும்போது நீ மட்டும்தான் ஆண் பிள்ளைன்றார் சுவாமி ராமானுஜர், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரையுமே ஆண் பிள்ளைன்னு சொல்லவே இல்லை, இதுல தைரியம் இருக்கே, நீதாண்ட ஆண் பிள்ளைன்னு அழிச்சுட்டு போறா, அவர் மனைவி கர்ப்பவதி, கர்ப்பவதியா இருக்கும், மலையேற விட்டுருவோமா, ஆத்துப்படியே ஏற விட மாட்டான், கீழே இறங்காத மேல இறங்காத ஏறாதன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்ப்பவதி 8-9 மாசம் கர்ப்பவதி அழிச்சுண்டு மலையேற, என்ன தைரியம் வேணும், அந்த ஸ்திரீக்கு அவ்வளவு தைரியம் வேணும், சாதாரண காலை வச்சுட்டு உடம்பு வச்சுட்டு ஏறதே கஷ்டம்னா கர்ப்பவதி மலை ஏறாவள வயிற்ற தள்ளிண்டு ஒரு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தெரியும் உங்களுக்கு, ஸ்திரீகளுக்கு ஆனாவே தெரியும், எத்தனை பாடு ஏறாளம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி 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 ஏறி ஒரு வழியா திருமலையை அடைஞ்சுட்டாரு, திருமலைக்கு ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலுக்கு கூட அழகா ஒரு கட்டில போட்டு வச்சிருப்பா, திருமலையில மட்டும்தான் மேலே ஏறி போனோம்னு நாராயணாத்ரி அஞ்சனாத்ரி கிட்ட போனா நிறைய கடைகள் இருக்கும், ஒரு பக்கம் சேரை போட்டுட்டு கால் நீட்டிக்கிறது கட்டில போட்டு வச்சிருப்பா, நடந்த கால்கள் களைச்சு போயிருக்குமோன்னு ரொம்ப அழகா இருக்கும் அது, அப்பாடான் கால் நீட்டுறதுக்கு ஒரு கட்டில போட்டு வச்சு எல்லாரும் உக்காந்து அந்த கட்டில கால் நீட்டிப்பா, அப்பாடான் மலையப்ப சுவாமி எனக்காக நீ நடந்திருக்க, உன் கால் சுகப்படணும்னு கால் வரைக்கும் தாங்க, அப்பேற்பட்ட கருணா சாகரன் திருவேங்கடமுடையான், ரொம்ப அழகா இருக்கும், நம்மெல்லாம் ஒரு தடவை ஏறுவோம், ஒவ்வொரு படிக்கும் நின்று ஒரு 10 படி ஏறணும், கொஞ்ச நேரம் உபன்யாசம் பண்ணோம், திருப்பி ஏறணும், இப்படி போகணும், எங்களுக்கு ஒரு தடவை தான் மார்கழியில ஏறணும், நாங்க 30 திருப்பாவையும் அங்கங்க உட்காந்து 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 திருமலையில நல்ல குள்ள குளிர தடுங்கிண்டு அங்கங்க உட்காந்து திருப்பாவை சொல்லி 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 ஏறணும், சாதாரண 5-6 மணி நேரம் தேவை, என் கூட ஏறணும், ஒரு 10 மணி நேரம் ஆடு வச்சுக்கோங்க, நின்று நிதானமா பகவத் விஷயம் அனுபவிச்சுண்டு கோவிந்தான்னு சொல்லி பொறுமையா ஏறணும், ஆச்சரியம் ரொம்ப சுகமா இருக்கும், மலையப்ப சுவாமியுடைய திருமலை ஏறுறதே ஒரு வைபவம் தான், அழகா மலை ஏறி நேர போய் பெருமாளை செவிக்க வேண்டாம், பெருமாள் அவர் செவிக்கவே இல்லை, நேர இடத்த பார்த்தா கடகடன் மண்வெட்டி எடுத்துட்டு மண்ணை வெட்டி மனைவியிட்ட கொடுத்தது அங்க கொண்டு போடு அப்படின்னு அவர் இடத்துல, சரி அவளும் அப்பதான் ஏறி வந்திருக்காரு, உடனே வேலையை ஆரம்பிச்சாச்சு, கைங்கரியம் ராமானுஜர் சொல்லியிருக்காரு அந்த சேவையை பண்ணிடணும் சர்வீஸ பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு, இப்படியே நடந்தது, அப்ப அந்த அம்மா அழகா கொண்டு போய் மண்ணை கொண்டு போடுன் இருக்கா, ஒரு சின்ன பையன் வந்தான் தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு கண்ணங்கரேன்னு, அம்மா நீங்க கர்ப்பவதியா இருக்க, நீங்க அப்படி சிரமப்பட வேண்டாம், ஒன்னு பண்ணுங்கோ, ஆச்சரியமா இந்த மண்ணை என்கிட்ட கொடுங்கோ, நான் போய் கொட்டுறேன் அப்படின்னுட்டான், அவளும் அழகா கொடுத்துட்டான், அந்த பையில கொண்டு கொட்டினான், திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டான், பாதி வழியில நிக்கிறான், ஃபுல்லா வரமாட்டேங்கிறான், அவளை கொண்டு போடல, ஏன் பாதி வழியில வந்து கேட்கிறான், ஏன் என் கூட வரமாட்டேன் யோசிச்சுட்டே வந்தாள், அனந்தாழ்வான் கேட்டார், அதுக்குள்ள எப்படி கொட்டிட்டு வந்தாய், அங்க கொண்டு கொட்ட சொன்ன பாதி நீங்க கொட்டிட்டியாங்க, உண்மையை சொல்லியிருந்தான், இல்ல ஒரு பயம் தான், ரொம்ப சமத்தா இருந்தான், நீங்க கர்ப்பவதியா இருக்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னா, என்கிட்ட கொடுங்கோ, நான் பாதி தூரம் நான் எடுத்துன்னு போனேன், மீதி தூரம் அவன் கொண்டு கொட்டினான், உடனே அனந்தாழ்வானுக்கும் அந்த பயலாதான் இருக்கும் அப்படின்னு, அவன் முதல்ல இவர்கிட்டதான் வந்தான், சுவாமி நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றேன், ஒத்தாசை பண்றேன், மண்ணை வெட்டி கொடுங்கோ, நான் கொண்டு போடுறேன், அனந்தாழ்வான் திட்டினார், உனக்கு கைங்கரியம் வேணும்னா நேர ஸ்ரீரங்கம் போய் என் ஆச்சாரியன் ராமானுஜரிடத்துல கேளு, சுவாமி ராமானுஜர் கொடுப்பார், என் கைங்கரியத்தை தட்டி பறிக்காதேன்னு திட்டி அனுப்பியிருக்காரு, அது அங்க வேலை நடக்கலன்னு இங்க அழகா இவர்கிட்ட வந்து கேட்டு சமத்தா, அது ரொம்ப சமத்தா இருந்தானா இவர் பார்த்தார், அந்த பயலா தார் இன்னைக்கு எனக்காச்சும் அவனுக்காச்சுன்னு சொல்லி மண்ணை வெட்டி கொடுத்து இவ தலையில வச்சுட்டான், இவர் அவ பின்னாடியே ஒளிஞ்சிண்டு வர, இந்த பைய கரெக்டா பாதியில மண் கூடைய வாங்க அப்படி நீட்ட இவ குடுக்க, அவர் கண்ணால காற்றாக பின்னாடி இருக்காரா என்னாச்சுமா கண்ணால செய்ய காட்டுறாளேன்னு அது ரெண்டும் கஷ்டம். சும்மாதான் இருக்கப்படாதா என்னமா கண்ணை என்னமோலாம் காட்டுற என்னாச்சு உங்க ஹாசிக்காருக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா அப்படின்னா பின்னாடி நிக்க கண்டிப்பா பார்த்தாடி மண்கூடைய வாங்க பாஞ்சு ஒரு பிடி பிடிச்சா பயந்து போயிட்டான். ஏண்டா பயலே எங்க கைங்கறியை தட்டி படிக்க கெடுக்க வந்தியோன் கைய பிடிக்க கைய உதறிட்டு அவன் ஓட ஒரு கிண்ணு ரோஷமா போயிடுச்சு. என்னடா உனக்கு திமிருன்னு துரத்து துரத்தும் துரத்த அவனும் ஓடிண்டே இருக்க கோபம் வந்து கையில கடப்பாறு வீசி அடிச்ச அடிச்ச வீசவும் இவன் திரும்பவும் கரெக்டா தாடையில பட்டு கடப்பாற கீழே விழுந்து ரத்தம் கொட்ட கொட்ட ஓடினான். இவர் அப்பையும் துரத்தினார் ஓடினா நேர சன்னிதில போய் மறைஞ்சுட்டான். மறைஞ்சா பெருமாளுடைய தாடையிலேருந்து ரத்தம் வெளியிடும். இந்த பெருமாள் வெள்ளையா ஒன்று வச்சிருப்பா பத்தல அந்த இன்னி வரைக்கும் காயம் ஆறலையா எப்படி அடிச்சிருப்பாரு பாத்துக்கோங்க. அடிச்சது ரத்தம் வழியறது இவர் அப்படியும் துரத்திலே அவர் அடிக்கலான்னு அர்ச்சகாலெல்லாம் பிடிச்சு நிறுத்தினா பெருமாள் தாடையிலே ரத்தம் வழியாது. அனந்தாளன் கோபமா கேட்ட நீதானா அது உன் வேலை தானா அது ஒழுங்கா சுவாமியான அனுகிரகம் பண்றதை விட்டு எங்க கைங்கரியத்தை கெடுக்க வந்தியோ அப்படின்னா பத்திரர்கள்லாம் பயந்து போயிட்டா சுவாமி பெருமாளுக்கு ரத்தம் வழியிறது உங்களுக்கு மனசே ஆகலையா அதெல்லாம் ஒண்ணும் ஆகல படத்தை அப்பதான் தெரியும் உனக்கு புத்தி வரும்னுட்டார். பத்திரர்கள்லாம் நடுங்கினா சுவாமி இவ்வளவு பெரிய பக்தரா இருக்கீர் எங்களுக்கு இந்த ரத்தத்தை நிறுத்தி வைக்கிறது வழி தெரியல நீங்க தான் நிறுத்தணும்னு சொல்ல சரின்னு சொல்லி பச்சைக்கை போயிட்டு அப்படி அடைச்சா அதுக்கப்புறம்தான் ரத்தம் நின்று இன்னைக்கு இங்க வயல்வெளிலாம் வேலை செய்யற அடிப்பட்ட ரத்தம் வந்தா மண் எடுத்து அப்படி அப்படி வைப்பான் இல்லாடி இந்த மிளகாப்பிடி மூக்குப்பிடி உடனே டக்கு நின்றுடுவாங்க. சில பேர் உப்பு எடுத்து வைப்பாங்க அட்டையெல்லாம் கிடைச்சா உப்பு எடுத்து வச்சா டக்கு நின்றுடும். அந்த மாதிரி வச்சா சொன்னார் இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து பிச்சு விடுவேன் பிச்சுன்னு பெருமாள் வர மாட்டேன்டாப்பா எனக்கு நீ மாலை கொடுத்தா போதும். அன்னைக்கு அவர் அடிச்ச அடிதான் தாடையில இன்னைக்கும் வெள்ளையா பச்சை கற்பூரம். அந்த கடப்பாறை இன்னும் திருமலையில ராஜகோபுரத்துல ரைட் சைட்ல தொங்கிட்டு இருக்கு. இந்த திரிவேணி சங்கம் நுழையிறோம் பாருங்க இந்த கரெக்டா செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சு விட்டு உள்ள நுழையும் கால் அலம்பிட்டு ஏறுவோம் பாருங்க படி ஏற இடத்துல ரைட் சைட்ல பார்த்தா அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு போர்டு எழுதி வச்சிருக்கா. அனந்தாழ்வான் குரோபார்னு இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்பா தெலுங்குல எழுதி வச்சிருப்பா ஹிந்தியில எழுதி வச்சிருப்பா பக்கத்துல கடப்பாறை ஜம்முன்னு தொங்கும் இன்னைக்கும் தொங்கின்னு இருக்கு. இது வரைக்கும் பாக்கலன்னா இனிமேல் போகும்போது பாருங்க கூகுள்ல தேடினா அந்த கடப்பாறை போட்டோ இருக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். கடப்பாறை இன்னும் அதாக தேனேன்னு தொங்கிட்டு இருக்கு. பெருமாள் அடிச்ச கடப்பாறு உள்ள போகும் மானசியமா எடுத்துன்னு போயிடுங்க தானாவே பிரபு கிருபை பண்ணிடுவார். அனந்தான கடப்பாறு எங்கிட்ட இருக்கு இப்ப எத்தனை கிருபை பாத்துக்கோங்க. ஏண்டானா ராமானுஜனுடைய சிஷ்யனுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு எத்தனை வைராக்கியம் பாருங்க. நீ என்ன பண்றது நான் தான் என்னுடைய ஆச்சாரம் எனக்கு கொடுத்த கைங்கரியத்தை நான் தான் பண்ணுவேன் நீ கெடுக்கப்படாதுன்னு நிறுத்தி வச்சுட்டா அவ்வளவு வசதி டெய்லி அழகா மாலை கட்டி மாலை கட்டி கொண்டு வந்து போடுற பெருமாள் அந்த மாலையெல்லாம் போட்டு ராமானுஜர் சொப்பனத்தை வந்து காட்சி விடாது. எப்பா எப்பேற்பட்ட சிஷ்யன் அனுப்பியிருக்க என்னமா மாலை கட்டலாம் அப்படியே அந்த பூ மலரும் அந்த மலரும் பொழுது ஃப்ரெஷ்ஷா ஸ்மெல் வரும் அந்த பூ மலரும் பொழுது கடகட கடன் கட்டி அப்படியே கொண்ட மூக்கெல்லாம் மூடிடுவான் அந்த வாசி நம்ம முகந்திரப்படாது பெருமாள் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். இன்னைக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுதோ இல்லாட்டி எல்லாம் நிவேதனம் பண்ணும் பொழுதோ முகத்தெல்லாம் மூடிப்பா நம்ம மூச்சு காத்தோ எச்சிலோ பெருமாள் மேல பற்றப்படாது. தலையெல்லாம் கூட கட்டிட்டு வந்துக்கன்னா இந்த முடியெல்லாம் பற்றப்படாது. அதுக்காக தலையில முன்னாடி பூஜை பண்றவாள்லாம் முன்னாடி அந்த அரவற்ற மாதிரி எடுத்துடாது தெரியுமா அதுக்கு தெரியும் அப்ப முடி எப்படி வலிச்சு விடணும் வேர்வை வரும் முடி இல்லைன்னா பெருமாள் பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்காகத்தான் குடிநீர் வைக்கிறதே எதுக்குன்னா இந்த நர்வ்ஸ் எல்லாம் இங்க நிறைய ஜாயிண்ட் ஆகும். சோ இந்த நம்மளுக்கு உஷ்ண பிரதேசம் சோ இந்த இடத்த காக்கணுங்கிறதுக்காக தான் கட்டு குடிமி வைக்கிறது. குடிமி அந்த இடத்த வச்சுட்டோம்னா சேஃப். அந்த காலத்துல பிராமணான் இல்லையே இந்துக்கள் அத்தனை பேருமே குடிமை வச்சுட்டு இருந்தா எல்லாருக்குமே குடிமையை வந்து இந்த ஜாதியே இல்லாம அத்தனை பேரும் குடிமையோட தான் இருந்தோம். அதுக்காக தான் இவ்வளவும் பிளான் பண்ணுவோம். அவ்வளவு அழகா மாலை கட்டி போடுறான் ராமானுஜா நிஜமாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்படி ஒருத்தர் நீ அனுப்பணும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கும் அவர் வெட்டி நான் அந்த ராமானுஜன் ஏறி அங்க உள்ள இருக்கு இந்த பெருமாள் கோயில சேவிச்சுட்டு பின்னாடி வந்தா இந்த ஃபவுண்டன் எல்லாம் இருக்கும். நீங்க பெருமாள் கோவில பாத்துட்டு ஃபவுண்டனை பார்த்து நின்னு சொல்லல உங்க ரைட் சைட்ல கார்னர்ல ரைட் சைடு கார்னர்ல தான் அனந்தாழ்வான் நந்தவனம்னு இருக்கு. எப்பயா போகும்போது மறக்காம போய் பாத்துருவாங்க. இன்னைக்கும் அந்த அனந்தாழ்வானுடைய வம்சத்தார் அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு இன்னைக்கும் அங்க கைங்கரியம் உண்டு. அங்க உள்ள உள்ள போகல யார் வேணா உள்ள போகல யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா. பெரிய நந்தவனம் உண்டு. அந்த இடத்துல அழகா ராமானுஜம் ஏரின்னு சின்ன ஒரு குளம்தான் மேபி இந்த வீடு சைஸ் இருக்கும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன குளம் தான் அது அழகா அதுல இருந்து ஜலம் எடுத்துதான் அவர் நந்தவனத்துக்கெல்லாம் கொட்டின்னு இருந்தான். ஒரு நாள் பெருமாளும் தாயாரும் ஆச்சரியமா ஜோரா விளையாட வந்துட்டான் இவருடைய நந்தவனத்துக்கு. தாயார் சொன்னா வேண்டாம், அவன் ஏற்கனவே கடப்பாறை அடிச்சிருக்கான், அவன் கிட்ட வம்பு வேண்டாம், அதெல்லாம் விடுறி பாத்துக்கலாம் அப்படின்னு உள்ள வந்து பூவெல்லாம் பிரிச்சு போட்டு ரெண்டு பேர் பூவால் அடிச்சு விளையாடிட்டான். தாயார் பயந்து பயந்து விளையாடிட்டு இருக்கான். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அடுத்த நாள் பார்த்தா பூவே இருக்க மாட்டேன், எல்லா பூவும் பிச்சு பிச்சு போட்டுற. அடுத்த நாள் பார்த்தா அனந்த ஆழ்வான் ஒளிஞ்சுட்டான். யார் தான் அவளை பிடிச்சு கட்டி போட்டுருணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி உட்காந்துட்டா தாயாரும் பெருமாளும். வந்ததே கோபம் இவருக்கு, துரத்து துறந்து துரத்துனா பெருமாள், பெருமாள் விட்டுறா 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 விட்டுறான்னு கடைசியில தாயார் மாட்டிட்டான். தாயார் பிடிச்சு கட்டி போட்டான். இனிமேல் அந்த ஆள் இந்த பக்கம் வந்தாரோ ஜாக்கிரத அப்படின்னா தாயார் சொன்ன விட்டுறா கொண்டு நான் அவர்கிட்ட சொல்றேன்டா, இப்ப கோவில்ல காத்தால சுப்பிரபாதம்டா, அக்ஷத்திரத்தை நான் இருக்கணும்டா, இல்லாட்டி அவர் தனியானா அவர் மரியாதை கிடையாதுடா, கிஞ்சி கூத்தாடி சரி சரி இனிமேல் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தாயார் ஓடி போய் பெருமாள் திருமார்ல நின்ன பிறகுதான் சீனிவாசன் ஆனார். நிறைய சீனிவாசன் தான் இவ்வளவு அட்டகாசம் பண்றார மலையப்ப சுவாமி உரிமையோட. ஒரு நாள் மலையப்ப சுவாமி இந்த அனந்தாழ்வாரன் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு ஆள் அனுப்பினார். அனந்தாழ்வான் சரின்னுட்டார். அவர் அழகா மாலையெல்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு சுவாமி புஷ்கரில் குளிச்சுட்டு அந்த மாலை எடுத்துட்டு அப்படின்னு பெருமாள் முன்னாடி வந்து நின்ன. பெருமாள் கோபமா கேட்டார், நான் எப்ப கூப்பிட்டேன், நீ எப்ப வராய் அப்படின்னார். இவர் சொன்னார், நீ கூப்பிடுற சமயத்துக்கெல்லாம் வர வேண்டிய ஆள் நான் இல்ல, சரியா, எனக்கு உமக்கு மாலை கட்டி போடுறது மட்டும்தான் என் வேலை, நீங்க கூப்பிட்டவன்னா வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெருமாள் கோபம் கொடுத்து யார பார்த்து என்ன சொன்னார், மலையை விட்டு இறக்கிட்டு வேண்டா பயல அப்படின்னா இடுப்புல கேச்சும் சிரிச்சா நினைத்தான், யார் யார் இறக்குறது, என்னமோ மலைக்கு சொந்தக்கார மாதிரி ரொம்பதான் அநியாயம் பண்றி, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ மலையேறிட்டேன், அவ்வளவுதான், மலைக்கு சொந்தக்காரர் வராக மூர்த்தி தான், நீ ஒண்ணு என்ன பண்ண முடியாது தெரிஞ்சதா. பெருமாள் சொன்னார், நான் மாலை வேண்டான்னு சொன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, மாலை கட்டி போடுறதுதான் என் கைங்கரியம், ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க விருப்பம், நீங்க யாருக்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ராமானுஜர் இருக்கா அப்படின்னு. தாயார் சொன்ன, அவன் கிட்ட வாய் கொடுக்க வேண்டாம் நான் சொன்னேன்னா கேட்டேளா. பெருமாள் சொன்னா, இல்லடி அவன் ரசமா பேசுவான், அதுக்காக தான் வாய் கொடுத்தேன், அவன் என்ன சொல்றான்னு பாக்கிறதுக்காக. பெருமாளை வந்தேறீங்க, நீ வந்து ஏறிங்க, எவ்வளவுதான் நீ வந்தேரி, நீ எப்படி என்ன தரத்த முடியும் அப்படின்னு சார். அத்தனை வசத்தி மலையப்ப சுவாமி. ஒரு நாள் இந்த அனந்த ஆழ்வன் மாலையை கட்டி எடுத்துன்னு வரும்பொழுது ஒரு பாம்பு கடிச்சுடுத்தவர், கவலையே படல, எல்லாரும் மருந்து போடுமானா, இல்ல இல்ல மலையப்ப சுவாமிக்கு மாலை போடுற சமயம் ஆயிடுத்து லேட் ஆயிடும்னு சொல்லி நேர புஷ்கரன்ல குளிச்சுட்டு நேர மாலை எடுத்துன்னு வந்தவன் பெருமாள் பதறா, ஏன்பா பாம்பு கடிச்சதே விஷம் மருந்து போட்டுக்காம வந்துட்டியேடா அப்படின்னாராம். அனந்த ஆழ்வான் சொன்னாராம், கடித்த பாம்பு விஷமுடையதாகில் பிரஜா நதியில குளிச்சு பரமபதத்துல மாலையை போட்டிருப்பேன், பிரஜா நதின்றது பரமபதத்து வாசல்ல ஓடி இருக்க ஒரு நதி, அங்க குளிச்சு உங்களுக்கு வைகுண்டத்துல மாலையை போட்டிருப்பேன், கடியுண்ட பாம்பு விஷமுடையதாக, கடியுண்ட பாம்பு உடம்பு சொல்ற, கடிச்ச பாம்புக்கு விஷம் இருந்ததுன்னா செத்து போயிருப்பேன், அங்க குளிச்சு வைகுண்டத்துல போட்டிருப்பேன், கடியுண்ட பாம்பு பலமுடையதா இருக்கிறதுனால சுவாமி புஷ்கரன்ல குளிச்சு இங்க மாலையை போட்டேன் அப்படின்னாரு. மருந்தே போடலையா, பெருமாள் தானாவே தன்னுடைய கிருப்பையினாலே இவர் உடம்புல விஷம் ஏறாதபடி காப்பாத்திட்டார். அப்படி ஒரு கருணா சாகரன் மலையப்ப சுவாமி. ஒரு நாள் மலையப்பன் சொன்னார், ராமானுஜர் இடத்துல நீ வந்து பாரு, உன் சிஷ்யன் கட்டுற மாலையை வந்து பாரு, நீ வரவே மாட்டேன், இவ்வளவு ஸ்ரீரங்கமே கட்டின்னு கிடக்குறிய, எங்க இடத்துக்கு வாப்பா, எங்க ஊர்லாம் கூட நல்ல ஊர் தான் அப்படின்னார். உடனே சுவாமி ராமானுஜர் ரங்கநாதன் இடத்துல உத்தரவை வாங்கிட்டு, பிரபு நான் போய் மலையப்பனை சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார். ஆனந்தமா அப்படி கிளம்பி வந்தா ஸ்ரீரங்கத்துல இருந்து காஞ்சிபுரம் வந்து இப்படி போவா. அப்படி வரும்போது என்னென்ன திவ்யதேசனோட சேவிச்சுட்டே வருவான். காஞ்சிபுரம் சேவிச்சுட்டு திருமலைக்கு போறதுன்னு ஒரு வழி உண்டு, இப்பெல்லாம் ரோடு வந்துருத்து, அந்த காலத்துல அப்படி வரப்போறமா நடந்து குயிக்கா போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் சென்னையில இருந்து திருப்பதிக்கு வாரம் வாரம் நடந்து போகிறதுன்னு வழக்கம்லாம் வச்சுருக்கான். சாட்டர்டே லீவா எடுத்தா ஃப்ரைடே நைட் கிளம்புவான், நடந்து நேர போவார்கள், மலை ஏறுவார்கள், தர்மதர்சன் நிற்பான், பெருமாளை சேவிப்பான், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆத்துக்கு வருவான், திங்கக்கிழமை கதவு ஆபீஸ் போயிடுவான். இந்த மாதிரி பல வருஷமா போற ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர் அவ்வளவுதான், அவருக்கு தான் வேற ஒன்றும் இல்ல, வீக்கெண்ட் திருமலையில் இருப்பார், அவ்வளவுதான், எந்த கல்யாணம் என்ன வேணா இருக்கட்டும், யாருமே சனி ஞாயிறும் அவர் கூப்பிடவே மாட்டார், நான் திருப்பதி போறேன் என்ன வேணா அவரும் போயிட்டே இருப்பார். அவ்வளவு உத்தமமான பக்தர்கள் பல பேர் எனக்கு பரிச்சயம் உண்டு. இப்படி போறார், வழி தப்பி போயிடுத்து. இப்ப சுவாமி ராமானுஜருக்கு எந்த வழியில ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல. அப்ப அங்க ஒருத்தன் ஏத்த மறைச்சுட்டு இருக்கான் வயலுக்கு. அப்ப அழகா சுவாமி ராமானுஜர் அந்த பெயரை பார்த்து கேட்கிறார், அப்பா ஏத்த மறைக்கிறவனே திருமலைக்கு போற வழி எதிரா அப்படின்னு சார். அவன் திரும்பி கூட பாக்கல, எப்படி போங்க சாமி அப்படின்னுட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழி அப்படி சேரிக்கிறார். சிஷ்யாவுக்கு ஒண்ணு புரியல, அவளும் சேவிச்சுட்டான். அப்புறம் கேட்டா, சுவாமி எதுக்கு சேவிச்சு? இல்ல இந்த பிரஜாநதிக்கு போனோம், வைகுண்டம் போனோம்னா பிரஜாநதியில குளிச்சவன அங்க அமானவான்னு ஒரு தேவன் உண்டு. நீங்க எல்லாம் கட்டாயம் போவீள், அப்ப பாக்கலாம். ஏன்னா பகவத் விஷயம் கேட்டாலே மோட்சம் உண்டு. அந்த அமானவான் என்ன பண்ணுவான்னா, யார் எந்த வழியில வைகுண்டத்துக்கு என்ட்ரி ஆகணும்னு சொல்லுவான். குருவாயூரப்பன தியானம் பண்றவாளுக்கு என்ட்ரியே குருவாயூர் மாதிரியே இருக்கும். ஸ்ரீரங்கநாதன் தியானம் பண்றவாளுக்கு ஸ்ரீரங்கம் மாதிரியே இருக்கும் வைகுண்டம். பன்றீபுரத்து தியானம் பண்றவாளுக்கு பன்றீபுரம் மாதிரியே இருக்கும். சோ யார் எந்த மூர்த்தியை உபாசனம் பண்றாளோ அதுக்கேதா மாதிரி வைகுண்டமும் இந்த ஊர் மாதிரியே காட்சி கொடுக்கும். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் பராசர பக்தர்ந்த ஒரு மகாத்மா சொல்றார், மோட்சம் கிடைச்சிருக்க 28 வயசுல ரங்கநாதன் சொல்றான், வந்துடுறான்னு. அவர் சொல்ல வருவேன், ஆனா ஸ்ரீரங்கம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு. ஒருவேளை இல்லைன்னா அவர் சொன்னார், பரமபத்து மூளையை கிழிச்சுட்டு நேர ஸ்ரீரங்கத்துல குதிச்சிருவேன்ற. அவளுக்கு எங்க போனாலும் அந்த ஸ்ரீரங்க அபிமான், அவள்தான் எந்த மூர்த்தி உபாசனை பண்றாளோ அந்த மூர்த்தியினுடைய ரூபம் பகவான் அப்படிதான் காட்சி கொடுப்பான். பட்டத்திரிக்கு போய் பாண்டவனா காட்சி கொடுத்தா யாரும் போயிடுவார். பட்டத்திரிக்கு குருவாயூரப்பனாகவே குருவாயூராகவே வைகுண்டம் இருக்கும். சோ வைகுண்டம் எப்படி இருக்கும் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்க வைகுண்டம் எப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணுவேன். எந்த மூர்த்தி உபாசனை பண்றாள் ஒண்ணுமே தெரியலையா, ராமானுஜம் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும்போது தானா வழி காட்டி கொடுத்துருவார். அவ்வளவு அழகா அந்த மாதிரி வைகுந்தத்துல நுழையறதுக்கான வழியை அமானவான் சொல்ற மாதிரி பூலோக வைகுந்தமான திருப்பதி போகிறதுக்கு இவன் வழி சொன்னான். அதனால அமானவான் தேவன் நினைச்சேன்னு சேவிச்சா திருப்பதிக்கு வழி காட்டினா அவ்வளவு பிரியவனா, 10 வருஷத்துக்கு இந்த பக்கம் போங்கோ அப்படின்னு விட்டான்னா திருப்பதிக்கு வழி காட்டுறவா ஸ்வயம் தெய்வ புருஷா, தேவ புருஷான்னு சுவாமி ராமானுஜர் சொல்ற. அழகா வந்துட்டா சுவாமி ராமானுஜர் திருச்சானூர்ல போய் தாயார் எல்லாம் சொன்ன அழகி, அவ டிரெஸ் உடுத்துறதும் சரி நிஜமா அதாவதுதான் நல்லா நிதானமா சேவிக்கலாம், ரொம்ப நேரம் சேவிக்க வேண்டியது நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாயார் என்னைக்குமே தாயார் தான், அவளுடைய கிருபைக்கு சமானம் வேற யாருமே பக்கத்துல கிடையாது. லட்டு கூட பாருங்க அவ்வளவு மாதிரி சாஃப்ட் சாஃப்டா இருக்கும். இவருல இந்த லட்டு இவரை மாதிரி கண்ணு கிடந்து இருக்கும். தாயார் லட்டு குழந்தைகள் ரொம்ப உடைக்கிறது, அவர் கையில எடுக்கும் போதே ஜாகிரதையா வாங்கிட்டு உடைச்சிடும். அப்படியே ரொம்ப மிருது தாயாருடைய ஹிருதயம் எப்படியோ அப்படியேதான் லட்டு நெய் மணக்க 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 அத்தனோட இடத்துல நின்று கடகட கடகடகடன்னு காட்சி கொடுத்துருவா. தாயாருடைய கோவில நிக்கிறதும் தெரியாது போகிறதும் தெரியாது. எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் இவரை பாக்குறது மட்டும்தான். பராகமூர்த்தியை பாக்குறது டென்ஷன் இல்ல, தாயாரை பாக்குறது டென்ஷன் இல்ல, நம்ம சீனிவாசனை பாக்குறதும் பெரிய டென்ஷன். ஆனா அதான் ஒரு சுக்கம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா மலையப்ப சுவாமி திருவேங்கடமுடையான பாக்கிறது, பாலாஜிய பாக்கிறது தான் பரம சுகம், ஆச்சரியம். அழகா திருச்சானூர் தாயார் எல்லாம் சேவிச்சார், கீழே கபில தீர்த்தம் எல்லாம் சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். சேவிச்சுட்டு அழகா திருமலைய பார்த்தார், கண்கள்ல ஆனந்த பாஷை அப்படியே நின்று இருந்தார். எல்லாரும் சொன்னா மலை ஏறலாமே, ஐயோ நானா, நான் எப்படி மலை ஏறுவேன், நான் தான் ஏற மாட்டேன். எல்லாரும் நெடுங்கிற மலை ஏற மாட்டல ஏன் அப்படின்ற சுவாமி ராமானுஜர் சொல்ற, குலசேகர ஆழ்வார் படியா கடப்பேன்றார், வழியா கடப்பேன்றார், செந்தகமா நிற்பேன்றார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனும் சொல்லியிருக்கார். அவர் என்னவா இருக்காருன்னு தெரியாது. அந்த மாதிரி எத்தனையோ ரிஷிகள் ஞானிகள்லாம் இதுல என்னென்னமோ இருப்பார். நான் எப்படி கால் கொண்டு மலை ஏறுவேன், ஏறமாட்டேன்னுட்டார் சுவாமி ராமானுஜர். மலை ஏறணும் அப்ப எல்லாருமே பயந்து போயிட்டார், ஐயோ ராமானுஜரே ஏறலாம், நமக்கு எங்க அதிகாரம் இருக்கு. ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதார், அவரே ஏறலைன்ற பட்சத்துல நாம எப்படி ஏற முடியும் எல்லாரும் என்னுட்டா. மேல வரலையே வரலையேன்னு பார்த்துட்டு அனந்தாழ்வு அன்னக்கிரியில் வந்துட்டா சுவாமி ராமானுஜர் பார்த்து, சுவாமி மலைக்கு வராம இங்க இருக்காளே, அப்பா நான் எப்படிதா குழந்த ஏறுவேன். அப்ப அனந்தாழ்வான் சொன்னார், சரி சுவாமி ரொம்ப சந்தோஷம், நீங்க ஏறலன்னா நாங்க யாரும் ஏற மாட்டோம், ஒன்றும் குறையில்லை. மலையப்பனுக்கு பூஜை நடக்காது, மாலை கிடைக்காது, தலிக அம்சை ஆகாது, நிவேதனம் ஆகாது, இவ்வளவுதான். சுவாமி ராமானுஜர் பதவி, ஐயோ மலையப்பனுடைய கெட்டு போயிடுமே, பயந்து போயிட்டார். சரி ஏறுறேன்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டாராம். மலையிலேருந்து கீழே இறங்க வரைக்கும் அன்ன ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன், ஜலம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இங்க மலமூத்திர விசர்ஜனம் பண்ணா அசுத்தி ஆயிடுமோ மலைன்ற பயமா. ஏறாராம், முட்டிக்கால் போட்டு ஏறுற, கால் கொண்டு ஏறப்படாதுன்னு முட்டி போடுண்டு திருமலை. கால் கொண்டு ஏறவே பெரிய பாடு அது. அந்த காலத்துல படியெல்லாம் இரகுலரா இருக்கும், இஷ்டத்துக்கெல்லாம் கண்ணாபின்னான் இருக்கும், இந்த மாதிரிலாம் கிடையாது. மகாபரிவாள்லாம் போகும்போதே படிகள்லாம் ரெகுலரா கிடையாது. இப்பதான் 5 வருஷங்களுக்கு முன்னாடி தான் எல்லாமே ஒழுங்கா பண்ணிருக்கான், ஒரு 30-40 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப இதுவா இருக்கும், முன்னாடி ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு மலைக்கு போறது. இப்பதான் 2 டைவர்ஷன் எல்லாம் போட்டு விட்டுட்டா சுவாமி ராமானுஜர் முழங்கால் போட்டு முட்டி போட்டு அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி ஏறுற. கோவிந்தா 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 ஏடு கொண்டவாடான் திருவேங்கடமுடையானேன்னு கத்திந்து ஏற என்ன மனோதைரியம் இருக்கணும். இப்ப திருமலை எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. ஸ்வயம் சாலக்ராம மலை, ஸ்வயம் வேத மலை, மகரிஷிகள் மகாத்மாக்களும் தபசு பண்ற ஒரு மலை திருமலை. அதனாலதான் திருவேங்கடமலை தொழுதாலே பாவம் போகும் சார். சுவாமி ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏறு நடக்கிறார், எல்லாரும் கதர்றா. மற்றவாளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பின்னாடியே அவள் நடந்து வர. சில பேர் முட்டிக்கால் போடுறா முடியல. ராமானுஜர் நடந்து நடந்து வரார். இப்ப திருமலையில கடைசியில் நியர்பை பார்த்தோம்னா அவளோட ஒரு பீக் வரும், அவருடைய செங்குத்தா இருக்கும் தள்ளும் ஆளு. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும், அது ஒரு படியெல்லாம் சில தான் கிலோமீட்டர் கணக்குல போயிட்டு இருக்கும். ரோட்லயே நடக்கணும். புதுசா யாரா ஐஷன் போவோம், நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டே போவோம். அப்ப ரோட பார்த்தாச்சா, கவலையே படாதீங்க, அவ்வளவுதான், இந்த படி மாதிரி படியே கிடையாது. அப்பா பரவாயில்லையா, அப்புறம் சொல்ல 2 கிலோமீட்டர் இந்த படி ரோட்லயே நடக்கணும். கடைசியில அது விடிகாலம் 2:30 மணிக்குலாம் அந்த ரோட்ல நடக்கணும். இந்த திருப்பதியில மார்கழியில நடக்கணும். இந்த விடிகாலம் 2:30 மணிக்கு நடுங்கும், பல்லு தானா தந்தி அடிக்கும். அப்ப கௌசல்யா சுப்ரதான்னு போடுவா பாருங்க, என்னமோ பண்ணும். பெருமாள் எழுந்துட்டாருன்னு அப்படியே திருமலை முழுக்க எதிரொலிக்கும் அந்த குளிர்ல. அப்படியே அது தெய்வீகம்னா திருமலை, அது அவரு தான் சத்தியமா சொல்லணும்னா. அந்த குளிர்ல நடுங்கிட்டு எல்லாரும் அப்படி கைய கூப்பிண்டு பக்கத்துல கையெல்லாம் பிடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருப்போம். திடீர்னு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னா டக்குனு மலையப்ப சொன்ன. இன்னைக்கு சுப்பிரபாதம் தான் மலையப்பன் தானே, எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஜென்ரலா சுப்பிரபாதம் அப்படின்னா மலையப்ப சுவாமி தான் அத்தனை பேருக்குமே பழக்கம். எல்லா சுவாமிக்குமே சுப்பிரபாதம் பண்ணிருக்காரு, ரங்கநாதனுக்கு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா மலையப்பன் அது சில விஷயங்கள்லாம் எக்ஸ்க்ளூசிவ் மலையப்பன். கோவிந்தா நாம சொல்லியாச்சுன்னா மலையப்பன் தானே. சரியா கோவிந்தான்றது மலையப்பனுடைய நாமமே கிடையாது. தெல்லை கோவிந்தராஜன் கொஞ்ச நாள் அங்க இருந்த கீழே கோவிந்தராஜ சன்னதி இருக்கு பாருங்க. அதனால கோவிந்தன் மேல இருக்கிறவன் தான் கீழே இருக்க, அவன் தான் கோவிந்தன், இவன் தான் அங்க இருக்கான்னு சொல்லி கடைசியில மலையப்பன் பேர் கோவிந்தன் ஆயிடுச்சு. கோவிந்தராஜன் பேர் தான் கோவிந்தன், பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணாதான் அவர் பேரு, கோவிந்தான்ற கீழே இருக்க ஒரு பேரு. ஆனா இன்னைக்கு கோவிந்தா அப்படின்னா மலையப்ப சுவாமின்னு தான் ஏறுவோம். அத்தனை வசதி. அந்த மலை ஏறும்பொழுது அந்த இடம் முழங்கால் முறிச்சான்னு அந்த இடத்துக்கு பேர். அங்கதான் ராமானுஜர் கொஞ்ச நேரம் உட்காந்தாராம், ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு. அந்த இடத்துல இன்னைக்கும் நிறைய பேர் நீங்க ஆந்திராக்காரெல்லாம் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வந்தா அங்கேயிருந்து மட்டும் முட்டி கால் போட்டு ஏறுவா, அது வரைக்கும் சாதாரணமா நடந்து விடுவா. தமிழ்காரர் எங்க போனாலும் ஜாலியா நடந்து வச்சுக்கோங்க. ஆந்திராக்காரர் மட்டும்தான் தெரியும். அங்க ஒரு சுவாமி ராமானுஜர் சந்நிதி வேற உண்டு, அந்த பீக்க செங்குத்தா இருக்கும், அந்த ஒரு அப்படி இருக்கும் ஜம்முடு. அதுல முட்டிக்கால் போட்டு ஏறுவா பரம, ஒரு தடவை ஏறி பாருங்க, அப்பதான் தெரியும். நிஜமாவே ஒரு ஆனந்தம் அங்க ஏறும்போது, அப்படி ஒரு பலம் கிடைக்கும். பகவானுடைய கிருபை நன்னா புரியும். நாங்கெல்லாம் ஏறிருக்கோம், அந்த முட்டிக்கால் போட்டு ஏறிருக்கோம். எங்களோட அந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் ஏறிச்சு, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட ஆசையாசியா கோவிந்தா 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 அது வேற போட்டி நீயா நானான்னு ஏறித்துகள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்குலாம். அந்த மார்கழி மாசம் நாங்க ஏறும்போது அந்த இடத்துக்கு பேர் முழங்கால் முறிச்சான்னு பேர். அங்கதான் சுவாமி ராமானுஜர் தேமேன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட, திருப்பியும் அப்படி மலை ஏறுற. அப்படி ஏறும்பொழுது ஆச்சரியமா பிரசாதங்களோட முதல்ல ஒருத்தர் வந்தார். நீ யார் அப்படின்னு ராமானுஜர் கேட்கிறார். மலையப்பனோட பிரசாதம் எல்லாம் எடுத்து, லட்டு எல்லாம் எடுத்துட்டு. அப்ப உடனே அவர் சொல்றா, அடியேன் அனந்தாழ்வான் சிஷ்யன் அப்படின்றார். அனந்தாழ்வான் பாருங்க, ஒரு சிஷ்யனுமே கிடையாது, சிஷ்யனா நான் சேர்த்துக்கவே மாட்டேனே அப்படின்னு பாக்குறார். அழகா பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். அனந்தாழ்வான் தனியன் சொல்லுன்னா அழகா அந்த தியான சுலகம் எல்லாம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா கொடுத்தார். கோஷியில சேர்ந்தா தக்குன்றத ஆளை காணல. வந்தது ஸ்வயம் மலையப்ப சுவாமி. இப்ப நம்ம ஆளை கட்டி போட்டுட்டான் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல. அடியேன் அனந்தாழ்வான் தாசன் பெருமாள் வந்துட்டாராம். அத்தனை ஒரு கிருப, அவ்வளவு சௌலபியம் மலையப்ப சுவாமிக்கு. மேல ஏறிட்டார். அப்பழகா மலைமேற திருமலையில இவருடைய சொந்த மாமா பெரிய ஆச்சாரியன், பெரிய திருமலை நந்திகள்னு பேர். இன்னைக்கும் அவருடைய சந்நிதி திருமலையில இருக்கு. இந்த திருமலை கோவில் பக்கத்துல வரும்பொழுது இந்த ரத வீதி மேல ஒரு பிரிட்ஜ் மேல நம்ம போவோம். நிறைய நிறைய செண்பக மரம் எல்லாம் இருக்கும். இந்த பிரிட்ஜ் மேல ஏறி கோவிலோட ரைட் சைட்ல இப்படி இறங்குவோம். இந்த பிரிட்ஜ் பக்கத்துல நீங்க பாத்துனா இறங்கியோட ரைட் சைட்ல பாத்துனா பெரிய திருமலை நம்பிகள் சன்னிதினு இருக்கும். இன்னைக்கு அவரோட சன்னிதி அங்க இருக்கா, நீங்க எல்லாம் போகும்போது பாக்கணும்ன்றதுக்காக சொல்லும். பெரிய திருமலை நம்பிகளுடைய சன்னிதி. அந்த பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வர்றார், பூர்ண கும்பம் எல்லாம் கொண்டு வர்றார். ஏன்னா ஜீயர் ஆச்சாரியன் அப்படின்னு ராமானுஜர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஒரு சன்னியாசி, அவரு சன்னியாசத்துல கிரகஸ்த தர்மத்துல இருக்கார். பெரிய திருமலை நம்பிகள் சொந்த தாய் மாமன். அவரோட சகோதரி பிள்ளைதான் ராமானுஜர். ஆனாலும் அந்த ஜீயர்னு மரியாதை சன்னியாசின்றதால பூர்ணகுமார் எடுத்துட்டு வந்து நிக்கிறார். சுவாமி ராமானுஜர் கேட்கிறார், யாராவது ஒரு சின்னால் அனுப்பப்படாதா, என்ன வரவேற்க நீங்க வரணுமா அப்படின்னு. அப்ப பெரிய திருமலை நம்பிகள் சொல்றார், நானும் தேடி பார்த்தேன் ராமானுஜா, இந்த ஊர்ல என்னை விட சின்னவன் யாரும் இல்லைன்ற குணத்துல மத்த எல்லாரும் பெரியவாளாம், எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் பக்குவம் வரலப்பா, அதனால என்னை விட சிறியவன் எவனும். அப்ப என்ன மனசு இருக்கும் பாருங்க, பெரியவாள் வினயம், இதுக்கு பேருதான் வினயம். ராமானுஜர் பார்த்தார், கை கூப்பிண்டார், நேர போய் மலையப்ப சுவாமியை சேவிக்கிறார். மலையப்பன் பிரத்யக்ஷமா காட்சி, பெரிய திருமன் அழகு, அந்த பெரிய திருமன் தான் மலையப்பனுக்கே அழகு. சரி பெரியவா சொல்லுவா, குழந்தை மலையப்பன் பாவம் திருமணம் கூட ஈசின் இருக்கா, ஸ்டைலா எடுக்க வேண்டாமா, தெரியுமா நான் அடைச்சு நன்கு கண்ணில் பாதி இப்படி ஏறுவான், கண்ணில் பாதி கோடு போண்டு, அதான் அழகு. மலையப்பன்னாலே அந்த அந்த திருமண் பெருசா இருக்கிறதுனாலதான் அவரை பார்த்தோன்னு ஒரு திருப்தியாவது நமக்கு கிடைக்கிறது. அந்த திருமணம் இல்லைன்னா மலையப்பனை தெரியவே தெரியாது நமக்கு. அபிஷேகம் போதுலாம் பார்க்கணும் மலையப்பனை, பல பல பலான்னு ஒத்த வஸ்திரம் கட்டிண்டு ஒரு துளசி மாலையை போட்டுண்டு ஒரு அபிஷேகம் நடக்கும் அவருக்கு. இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம் மலையப்பன் சுவாமியோடது. ஜோரா அழக மலையப்பன் சர்வாபரண பூஷிதன், எத்தனை ஆபரணம் போட்டு இருக்கார், இன்னும் கூட ஒரு பத்து செயின் சாத்தலாம் மாதிரிதான் இருப்பார். எத்தனை மாலைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு ஒரு நாளும் தோணாது, இன்னும் கூட சாத்தலாம் போல இருக்கு அப்படின்னு பல 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 நிக்கிறார் மலையப்பன். செந்தாமரை கண்களோட, செங்கனி வாயோட, தீர்க்கமான மூக்கோட, அழகான காதுகளோட, செந்தாமரை கைகளோட, செந்தாமரை பாதங்களோட, பட்டு பிறர் ஸ்டைலா விடுத்துருப்பார். அதெல்லாம் அவர் தான் அழகா சுருக்கம் விழாம அந்த ஃபில்ஸ் வச்சு ஸ்திரீகள்லாம் தூத்து போயிடுவார். இந்த ஃபில்ஸ் வச்சு அவர் அந்த பீதாமரை கட்டின்னு இருக்கிற அழகு அவர் தான். அதை நிக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், ஆபரணங்கள் நாகாபரணம் போட்டு இருக்கிறதா இருக்கட்டும், கையை வச்சுருக்கிறதா இருக்கட்டும், பிரசன்னமா சிரிக்கிறதா இருக்கட்டும், திருப்பதி பெருமாளை வரைகிறதே ரொம்ப ஈஸி. ஒரு யூவை போட்டு ஒரு பெரிய நாமத்தை போட்டு தலையில ஒரு இன்வெர்டர் வியை போட்டு பின்ன பக்கத்துல ரெண்டு ரவுண்டு போட மலையப்ப சுவாமி, அவ்வளவுதான், இவ்வளவுதான் மலையப்ப சுவாமி, ரொம்ப ஈஸி. அதுக்கு லைனா யூ யூவா போட மாலை முடிஞ்சு போச்சு, இங்க ஒரு கை இங்க ஒரு கை காட்டினா போதும், நடுவில் எங்க வேணா என்ன வேணா ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஈஸியஸ்ட் அப்படின்னா மலையப்ப சுவாமி தான். கிராபிக்ஸ்லாம் பாருங்க ஃபுல்லா கருப்பா இருக்கும், இந்த கிராபிக்ஸ் மலையப்பன் போடுவா ஃபுல்லா கருப்பா இருக்கும், நடுவில் ஒரு பெரிய நாமத்தை போட்டுருவோம் அவ்வளவுதான். மேல ஒரு கோல்டன் கலர் கிரீடம், ரெண்டு ரவுண்டு காதல் முடிஞ்சாச்சு. மலையப்ப சுவாமி ஏடுகுண்ட வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்த், ஈஸியஸ்ட் பெருமாள் வரையறதுக்குன்னா மலையப்பன் மட்டும்தான், மத்த எல்லாருமே வரைய முடியும் ரொம்ப கஷ்டம். ராங்காரத்தை வச்சுட்டு இப்படி ஒரு மாலையை போடணும், இப்படி நைனா மலையை போடணும், ஒரு யூ மோகம், ஒரு வி இன்வெர்டர் டி, ரெண்டு ரவுண்டு, ஒரு மாமம், முடிஞ்சாச்சு மலையப்ப சுவாமி, இவ்வளவுதான் ஈஸியஸ்ட். கடகடகடகன்னு வரைஞ்சிடலாம், பென்சில் ஸ்கெட்சிலே வரைஞ்சிடலாம் மலையப்பன், அவ்வளவு சௌலபியம், வரையறதுக்கு கூட சௌலபியம் அப்படின்னா மலையப்ப சுவாமி தான். அழகன் 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 ஜம்மன மாலையை போட்டு அப்படி நிக்கிறார் ராமானுஜர். வந்து அப்படி நின்னார், பார்த்தார் மலையப்பன், இப்படி பார்த்தார் மாலை எடுத்து காட்டார், நல்லா இருக்கா, கஷ்டஸா இருக்கு இல்லையா, குப்புனு மனம் வீச, அந்த மாலையிலேருந்து சில தேனிலாம் வெள்ள ஓடி வருது, இந்த வண்டுகள்லாம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அந்த மாலை தேனோட வந்திருக்கான், எப்படி போட்டிருக்கான் பாத்தியா சிஷ்யன் அப்படின்றார். உடனே ராமானுஜர் சிரிச்சார், உங்களுடைய குரு தானே, ஆமா 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 அப்படின்னு அவர் தான் சொன்னார், என் குரு அப்படின்னாரு அனந்தாழ்வான் தாசன், மக்களமா போடுறான்ப்பா, எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா இந்த மாதிரி மாலைகள்லாம் சாத்திந்து, திருப்தியா இருக்கேன் ராமானுஜா, எந்த காரணத்தை கொண்டு அவனை மட்டும் இங்க ஐஷன் போயிடாதே, அப்பப்ப நான் கிட்ட கொஞ்சம் வம்பல் தான் பண்ணுவேன், அவன் விட்டு சொல்லி வச்சிருந்தேன் கோச்சின்னா இந்த ஊரை விட்டு போயிடப்படாதுன்னு சொல்லிடு, எனக்கு அவன் வேணும், அவன் கற்ற மாலை வேணும்னு சொன்னான். ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், உடனே அனந்தாழ்வான கூட்டு நந்தவனம் எங்கடா இருக்குன்னு அழிச்சுட்டு போனான். நிறைய நந்தவனம் பூத்து குலுங்கறதான் பெருமாளுக்கு நாளைக்கு, இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டியா மாலை கட்டாலும் ஒரே மாதிரி கிடையாது. மலையப்பனுடைய மாலை எல்லாம் பார்க்கணும், அவ்வளவு அழகா எல்லா பூவும் கலந்து, அதுவும் வாசனை உள்ள பூ மட்டும்தான் சாத்திப்பார், வாசனை இல்லாத பூவெல்லாம் பக்கத்துல சேர்க்கவே மாட்டார். துளசி தான் பல பல பலம் குட்டி கடக்கும் திருமலையில், அவ்வளவு ஆச்சரியம். அப்படியே பாக்குறா ராமானுஜர் அப்படி தட்டி கொடுக்கிறாராம், வளர்த்ததனால் பயன் பெற்று, உன்னை சிஷ்யனா வளர்த்ததுனால பயன்பெற்ற வேண்டாம். அப்பா என்ன அழகா இந்த ஏரிய பாக்கிறார், இன்னைக்கும் அந்த இடங்கள்லாம் அங்கேயே இருக்கு, கட்டாயம் போனா மறக்காம இந்த அனந்தாழ்வானுடைய நந்தவனத்தை சேவிச்சிருந்தோ அங்கேதான் அவருடைய சமாதியும் இருக்கு. இன்னைக்கும் வருஷத்துல ஒரு நாள் மலையப்ப சுவாமி அங்க போய், அவரோட சமாதியில ஒரு மரம் உண்டு, அந்த மரத்துக்கிட்டதான் அவரு இது இருக்குன்னு அந்த இடத்துல போய் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு வர, ஏன்னா டெய்லி மாலை போட்டுறாருன்றதுக்காக அங்க போனேன்னா அங்கேயே வாழை எழுதி அழகா அந்த அனந்தாழ்வன் சொன்ன சரித்திரம் அத்தனையுமே பிக்சரைசேஷன் பண்ணி வச்சிருப்பார். உடப்பாறையை கொண்டு அடிக்கிறது எல்லாமே பிக்சர் பண்ணி வச்சிருப்பார். திருப்பதி போனா ஏதோ போன மலையப்பனை பார்த்துட்டேன் வந்துடக்கூடாது. நிறைய இருக்கு திருமலையில பாக்கிறதுக்கு. மலையப்பனை பார்த்துக்கப்புறம் நிறைய 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 விஷயங்கள் கொட்டி கிடக்கு. திருமலை எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு திவ்யமான சரித்திரம் உண்டு. அத்தனாக சுவாமி ராமானுஜர் அந்த அனந்தாழ்வான் நந்தவனத்தை எல்லாம் சேவிச்சுட்டு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணா அவ்வளவுதான். சேவிச்சுட்டு உடனே இறங்கிட வராக சுவாமியை சேவிக்கிற சரியா முதல்ல வராக மூர்த்தியத்தான் சேவிக்கணும். மக்களா ஒரு பயம், இவர் முதல்ல சேவிச்சிடும் அப்புறம் எல்லாருக்கும் அவர் சேவிச்சுக்கலாம்னு போயிடுவோம். சரியா முதல்ல வராக மூர்த்தியத்தான் போய் சேவிக்கணும், அதுக்கப்புறமே அவர் போய் சேவிக்கணும். முடியாது நம்மளாலாம், இவருக்கு எந்த சமயத்துல கூட்டம் எப்ப உள்ள விடுவார் ஒன்னும் தெரியாது. வராகசம் எப்பவுமே வெளில போய் சேவிச்சு வந்துடும். அவரு கோச்சிங் அவர் பாட்டு தேமேன் இருக்க ஏதோ அவருக்கு முதல் தலிகை ஆயிடுறதோ அதற்கு தேமேன் இருக்காரு. இன்னைக்கு முதல் நிவேதனம் யாருக்குன்னா வராகமூர்த்திக்குத்தான். அவ்வளவு பக்கத்துல ஒரு வராகமூர்த்தியை பாக்கணும்னா மலையில மட்டும்தான். அவர் பாடு ஓனர் எத்தணும் இருக்காரு பாருங்க, ஒரு லைன் கூட பிடிச்சாவே கிடையாது. எப்ப நிறைய இடங்கள்ல வாடகைக்கு இருக்காதான் படுத்துவோம். அது திருமலையில ரெண்டு அவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால அவர் வச்சதுதான் சட்டம். முதல் மரியாதை மட்டும் வராக சுவாமிக்கு. அவ்வளவு அழகா சுவாமி ராமானுஜர் அங்க இருந்துட்டு அழகா கீழே வந்துடுற இந்த பெரிய திருமலை நம்பிகள் இருக்காரு, அவருக்கு தீர்த்த கைங்கரியம் உண்டு. டெய்லி மலையப்பனுக்கு பாபநாசத்திலேருந்து ஜலம் கொண்டு வந்து பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு ஜலம், சுவாமி புஷ்கரன்லேருந்து கிடையாது, அங்கேருந்து கொண்டு வந்து அவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம கார்ல தானே போவோம், அங்கேருந்து கொண்டு வருவா. இந்த பெரிய திருமலை நம்பிகள் ஒரு சந்தர்ப்பத்துல முன்னாடி ஆரம்பத்திலேயே ராமானுஜர்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு சந்தர்ப்பத்துல பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வர போறா, பாப விநாசத்திலேருந்து எடுத்துனார். எவ்வளவு தூரம் டெய்லி போய் அங்கேருந்து குடத்துல ஜலம் கொண்டு வந்து மலையப்பனுக்கு அபிஷேகம். அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் ஒரு வேடுவன் வழியில நின்றுட்டு ரொம்ப தாகமா இருக்கு, ஜலம் கொடுங்கோ அப்படின்னு. இவர் சொன்னார், அப்பா இது திருவேங்கடமுடையானுடைய திருமஞ்சன ஜலம், அதனால இத நான் தரமாட்டேன். உனக்கு ஒண்ணு உசுறு போறா மாதிரி நிலைமையும் இல்லை, கை காலம் நன்னா இருக்கு, அதுவும் நீ காட்டுக்குள்ள அலையிற வேடுவன் தான், சோ உனக்கு எங்க தண்ணி இருக்கும்னு தெரியும், நீ போய் தேடி குடிச்சுக்கோ நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அழகா வந்துட்டேன். தூக்கிட்டே வர திடீர்னு பார்த்தா குடம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பின்னாடி ஓட்டையை போட்டு பின்னாடியே குடிச்சு வந்திருக்கோம். அம்பு போட்டு குடத்தை ஓட்ட பண்ணி அது ஓட்ட ஜலம் வரும் பாருங்க. இப்ப எல்லாம் ஏர்போர்ட் இப்படி கழிச்சு அம்மன் வந்து இப்படி குடிக்கணும் இருக்கு, காக்கா மாதிரி குருவி மாதிரி நம்மளை குடிக்க வச்சுட்டாரு. அது என்னதான் டெக்னாலஜி எனக்கு புரியுது, எதுக்குதான் அப்படி பண்ணாலும் தெரியல. சில பேர் பார்த்து தண்ணி குடிக்கிறதே விட்டுட்டா ஏர்போர்ட்ல, சில பேர் வயசானாலாம் பார்த்து எப்படி தண்ணி குடிக்கிறது, அதை மெட்ராஸ் ஏர்போர்ட்ல பாக்கணும், அதுலயும் ஒரு பாட்டில் வச்சு பிடிச்சிட்டு இருப்பா. அது என்னதான் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு தனியா ஒரு புத்தி உண்டு, சமக்குத்தான் பெரியவாள்லாம் பாவம். சில பேர் மூக்கல வேற எடுங்கலாம், யார் கண்டுபிடிச்சாங்க அந்த மெத்தாடு, எதுக்குதான் கண்டுபிடிச்சாலும் எங்களுக்கு புரியவே மாட்டேங்க, எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகிறது தெரிய மாட்டேங்குது. இவன் அந்த மாதிரி அந்த பானையை ஓட்ட போட்டு அந்த குடத்துல ஓட்ட போட்டு பின்னாடி ஜலம் வழியும் அப்படி குடிச்சுட்டே வந்துட்டான். அந்த காலத்தெல்லாம் இந்த வாலியில ஜலம் இருக்கும் ராட்டினத்துல, அது பாவம் ஓட்டையா இருக்கும், ஃபுல் வாலி இறச்சா பாதி வாலி உள்ளே போயிட்டு இருக்கும், அதை இறச்சி அதெல்லாம் ஒரு சுகம். நிஜமாவே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லாம அதுவே எக்ஸசைஸ், குழந்தைகள் ஆளாளு சண்டை போட்டு இழுத்துண்டு அதை கையில முடிச்சு போட்டுண்டு நிஜமாவே அது குடம் உள்ள வந்து அது ஒரு பெரிய விளையாட்டு, பாதாள சலங்கையை போட்டு அதை எடுத்து அதை கண்டுபிடிச்சு உள்ள என்னென்னமோ கிடைக்கும். நிஜமா இந்த காலத்து குழந்தைகள் இதெல்லாம் என்ஜாய் பண்றதே இல்லை. நிஜமா அந்த காலத்துல தண்ணி கம்மியா தான் செலவு பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் திறந்தா வருது, திறந்தே விட்டுடுவோம் குழாத எல்லாம். எத்தனை பாடா இருக்கு நிஜமா, டெக்னாலஜி நிறைய விஷயம் நம்மளை கெடுத்துதான் துறைச்சு கொடுத்து. ஆனா அதெல்லாம் நிஜமாவே அந்த காலத்துல தாத்தாவுக்கு 90 வயசு தண்ணி அரைப்பா, இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரி அங்கெல்லாம் போனா கிராமத்தை தண்ணி இறைக்கிறா, நமக்கு 2 வாட்டி இறைக்கிறதுல கை காப்பு காஞ்சி போயிடும், உதவ வேண்டியிருக்கு. அத்தனை ஆச்சரியம், இவர் கத்தரா இதுக்கடா இப்படி பண்ணாய் அப்படின்னா, எதுக்கு சாமி இவ்வளவு தூரம் அங்க போனோம், நான் உங்களுக்கு ஒரு அருவியை காட்டுறேன் அங்கேயே தண்ணி எடுத்துக்கணும், கோவம் வந்துடுது அவருக்கு. நீ காட்டுற இடத்துல தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு, பெருமாளுக்கு எங்க தண்ணி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாத சொன்னார். ஏன் சாமி கத்துறீங்க, கொலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லி ஒரு அம்பை விட்டா, நேரவே பாலில சொருகித்து அந்த அம்பை எடுத்தா அதுலேருந்து ஓவர்ந்த மெலீசா ஜலம் வந்தது. இவர் கோபமா கத்தலான்னு பார்த்தால் அடுத்த க்ஷணம் வேடுவன் மலையப்பனா நிக்கிறான், மலையப்ப சுவாமியா நிக்கிறான். இவர் பார்த்தார், பிரபு நீயா எவ்வளவு தூரம் எனக்காக நடக்கிற, எனக்கு கால் வலிக்கிறது, இத்தனை தூரம் நீ நடக்கணுமா எனக்காக, வெயில் மழை குளிர் அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வரணும், சாதாரண விளையாட்டா, இன்னிலேருந்து இந்த ஜலத்தை நீ கொண்டு வா அப்படின்னு. அதுதான் ஆகாச கங்கை, பெருமாள் அம்பு போட்டு வந்த ஜலம். இன்னிலேருந்து ஆகாச கங்கைக்கு தான் இப்பெல்லாம் ஜலம் போயிட்டு, அது எங்கேருந்து வரதே கண்டுபிடிக்கும், பாறை இடுக்கலேருந்து இத்தினோண்டு வரும், மேலேந்து ஒரு ஜலம் வந்து மழை காலத்தை போனா மேலேந்து தண்ணி வரும், அது ஆகாச கங்கை இல்லை, இந்த பாறைக்கீழேன்னு ஒரு சின்ன டியூப் போட்டு ஓரத்துல இப்படி கொண்டு வச்சிருப்பா, லேசா தண்ணி ஒழியும். அதுக்கு பேர் தான் ஆகாச கங்கை. அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அத்தனை சில்லுன்னு இருக்கும், 365 நாள் சில்லுன்னு இருக்கும். பாறை எடுக்கலேன்னு தான் செலவு வரும். இன்னி வரைக்கும் அது ஆரிஜின் எங்கன்னு யாருமே கண்டுபிடிச்சா, அதுக்கு பேர் தான் ஆகாச கங்கை. அதுல இருந்தா பெருமாள் சொன்னார், அப்பா இனிமேல் இந்த ஜலத்தை கொண்டு வான். பெருமாள் தாத்த ஜலம் குடுன்னு கேட்டார், தாத்தா தான் அப்பான்னு அர்த்தம். அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு தான் தாத்தாச்சாரியார்னு பேரு. இன்னைக்கும் தாத்தாச்சாரியார் வம்சம்னா அவள்லாம் இவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய திருமலை நம்பிகள் பேரவருக்கு தாத்தாச்சாரிய வம்சம்ன்றது. பெருமாளுக்கே தீர்த்த கைங்கரியம் பண்ண பெரிய திருமலை நம்பிகளுடைய வம்சத்தார் தாத்த அப்படின்னா அப்பான்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்தில். தாத்தா ஆச்சாரிய தாத்தா நடிப்பு தாத்தா நினைச்சுட்டாரு, தாத்தாங்க தாத்தாச்சாரிய வம்சம். அத்தனை வசத்தி, அவ்வளவு சிரேஷ்டம். பெருமாள் திருவடிகள்ல போய் பெரிய திருமலை நம்பிகள் சேவிச்சார். திருவேங்கடமுடையான இந்த காருண்யம் தாங்காதுங்க. பகவான் அவரை தூக்கி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான். இவ்வளவு கைங்கரியம் பண்றேளே, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளவு வருஷமா இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் நடையத்தான் குறைச்சேன்னு. அத்தனை வசத்தி அந்த ஆகாசங்க, நிறைய தீர்த்தங்கள் உண்டு. நாரத தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், குமார தீர்த்தம். சில இடங்கள்ல பெரியவா சொல்ற அதெல்லாம் என்னடா, பெருமாளோட கல்யாணத்துக்கு சாம்பார் குழம்பு கூட்டு எல்லாம் கொட்டி வச்ச இடமா. அவ்வளவு பெருசா வெட்டி விட்டுருக்கா பாருங்க, குமார தீர்த்தம் அவ்வளவு பெருசா. பெருமாள் கல்யாணத்துக்கு அத்தனை பேர் வந்தாலாம், அதுக்கு சாம்பார்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பாத்திரம் இல்லையா, மலையை குடஞ்சு அதுல அப்படி கொட்டி வச்சிருந்தாலாம். அதனால அவ்வளவு வசதி அப்படின்னு சில பெரியவாளுடைய அனுபவங்கள். அவ்வளவு சிரேஷ்டம் திருவேங்கடமுடையான். அவ்வளவு ஜோர் இவர் டெய்லி தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து, ஏன்னா ராமானுஜர் மேலே ஏற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, டெய்லி கீழே இறங்கி வந்து ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்காரு. ஒரு வருஷ கால பரியந்தம் சுவாமி ராமானுஜர் அந்த திருமலையில தங்கி இருந்து அழகா ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டார் அப்படின்னு அவருடைய திவ்யமான சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அத்தனை வசதி. ஒரு சந்தர்ப்பத்துல திருமலையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அப்ப பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இல்லாம இருந்தது. மலையப்பனுக்கு சங்கு சக்கரம் ஆரம்பத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தொண்டைமா சக்கரவர்த்தின்னு ஒரு பக்தன், ரொம்ப உத்தமமான பக்தன் சொல்லி பெருமாள் என்ன பண்ற, கிஃப்டா கொடுக்குற சங்கு சக்கரம், நீ வச்சுக்கோடா, சும்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு விட்டார். அவ்வளவு வசதி அந்த தொண்டைமா சக்கரவர்த்தி. பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா. தொண்டைமா சக்கரவர்த்தியோட ராஜ்யத்துல ஒருத்தன் இருந்தான், ஒரு பிராமணன். அவ அப்பாவுக்கு கங்கையில போய் சரீரத்தை விடணும்னு ஆசை இருந்தது, விட முடியல. ஆனா சொன்னார், அப்பா என் அஸ்தியையாவது கங்கையில கரைச்சு விடுறான்னுட்டார். அவ அப்பா போன பிறகு அவர் அஸ்தியை எடுத்துண்டு இவன் போனோம், எங்க திருப்பதி எங்க இருக்கு, கங்கை எங்க இருக்கு, அந்த காலம் நடந்துதானே போவான். இப்பதான் நிறைய சௌகரியம் நமக்கு வந்து எடுத்து போக மாட்டேங்கிறோம். அந்த காலத்துல சௌரியமே இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தான். அந்த பக்தி பூர்வமா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையப்ப அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நேரம் ராஜாவை போய் மீட் பண்ணா, இந்த மாதிரி நான் கங்கைக்கு போறேன், என் மனைவி குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும்னு சொன்னவன தொண்டைமான் சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷம்ப்பா, நன்னா பாத்துக்கணும், நீ சௌக்கியமா போயிட்டு வான்னுட்ட. உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு அப்பாயின்ட் பண்ணி இவளை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டான். இந்த ராஜா இவன் பிராமணன் போனான், கங்கைக்கு எல்லாம் போயிட்டு வந்தான், ரொம்ப நாள் கழிச்சு வந்தான். அதெல்லாம் கங்கைக்கு போனா திரும்பி வந்தானா நிச்சயம், அவ்வளவுதான். அழகா போயிட்டு வந்தாச்சு, ராஜனிடத்துல வந்தான். அப்பதான் ராஜாவுக்கு ஞாபகமே வருது, இவன் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் எங்கிட்ட விட்டானேன்னு சொல்லி அழகா யார் அப்பாயின் பண்ணியிருந்தானோ அவனை கூப்பிட்டான், அப்பா இவனுடைய மனைவியையும் குழந்தையும் கூட்டுண்டு வா அப்படின்னு சொல்லி இவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டான். இவனும் மறந்தே போயிட்டான். இவன் போய் பார்த்தான், அவ ரெண்டு பேரும் இறந்து போய் எலும்பு கூட ஆயிட்டான். எப்பயோ இறந்து போயிட்டான், சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா கொடுக்காம ஒரு நாள் பத்து நாள் கவனிச்சிருக்கா. அப்புறம் அப்படி அவன் அவன்கிட்ட சொல்லி அவன் அவன்கிட்ட சொல்லி கடைசியில விட்டு விட்டா வெறும் எலும்பு கூடு இருக்கு. பதறி அடிச்சுட்டு வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தியின் இடத்துல சொன்னான். தொண்டைமான் பார்த்தான், எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டேன் நான், கதறினா அழுதான். இந்த பிராமணன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு காத்துன்னு இருக்கான். தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்தான். அவன் கேட்டான், இப்ப எந்தாத்தி குழந்தைகள்லாம் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆயாச்சு. ராஜா சொன்னா அவள்லாம் திருப்பதி போயிருக்கா, வந்துருவா, வந்தவொடனே கூண்டு போலான்னு. அவன் சொன்னா சரி சந்தோஷம் அப்படின்னு. ராஜா டெய்லி போய் பெருமாளை சேவிப்பான். ஸ்வர்ண புஷ்பத்தினால பெருமாளை அர்ச்சனை பண்ணக்கூடியவன் தொண்டைமான் சக்கரவர்த்தி. நேரா அன்னைக்கு ராத்திரி திருப்பதி போனான். பெருமாள் முன்னாடி போய் கைகூப்பி நின்னான். கதறி 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 அழுதான், தப்பு பண்ணிட்டேன் பெருமாள், அந்த பிராமணன் தன் மனைவி குழந்தைகளை காத்துட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திருப்பதி வந்திருக்கான், நான் போய் சொல்லிட்டேன், நீ என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ராஜ்யத்தை எடுத்துக்கோ, என் குடும்பத்தெல்லாம் கூட எடுத்துக்கோ, ஆனா அந்த பிராமணனுடைய மனைவி குழந்தைகளை மட்டும் திருப்பி கொடுத்து அவன் திருப்பதி போயிருக்கான் வேற நான் சொல்லிட்டேன் பிரபுவோன்னு கதறினான். பெருமாள் பிரத்யக்ஷமா நின்று அவன் தலையில கையை வச்சு, எதுக்கடா பயப்படுறேன், உனக்கு நான் இருக்கேன், உன்னை அப்படி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி என்னோட பெருமாள் தீர்த்தம் இருக்கு, அதை கொண்டு போய் அந்த எலும்பு கூட்டு மேல தெளிவிட்டான். உடனே அழகா ஜலத்தை கொண்டு போய் தெளிச்சான், உடனே சரீரம் வந்தது, ஜீவனும் வந்தது. அவ்வளவு பவர்ஃபுல் பெருமாள். பொய் சொல்லிட்டு சரணாகதி பண்ணா கூட சரி பரவாயில்ல, என் கேட்டு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன், நமக்காக சப்போர்ட் பண்ற ஒரு பெருமாள். நம்ம எல்லாம் போய் சாதாரணமா பேசிட்டு இருக்கோம் இங்க. அவ்வளவு ஒரு கிருபை. இந்த குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா, அம்மா தப்பு பண்ணிட்டேன், அப்பா தப்பு பண்ணிட்டேன்னு முதல்லயே சரண்டர் ஆயிடுச்சுன்னா, சரி இனிமேல் சமத்தா இருக்கணும், நான் பாத்துக்கேன், இதுதான் டோட்டல் சரண்டர். இதுதான் டோட்டல். இதே மாதிரி பெருமாள் கிட்ட இருந்தா டோட்டல் சரண்டர், அவ்வளவுதான். எனக்கு தெரியல, தப்பு பண்ணிட்டேன், காப்பாத்து. தொண்டைமா சக்கரவர்த்தி கண்கள் ஆனந்த பாஷ்பம். இவாளை கூட்டு கொண்டு போய் பிராமணன் நாடு நிக்க வச்சான். எல்லாரும் இதுக்கு ஆலிங்கனம் பண்ணிட்டா, ரொம்ப நாள் கழிச்சு குடும்பம் மீட் பண்ணிருக்கேன். ராஜா கை கூப்பிட்டு பிராமணன் காலில் விழுந்தான். நான் மன்னிச்சுடுப்பா, நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்தது, நீ என்ன வேணா தண்டனை கொடு அப்படின்னு விட்டான். அப்ப பிராமணன் சொன்னா, தண்டனையே நான் கொடுக்கணும், எனக்கு கிருப்பையெல்லாம் பண்ணிருக்கள் அப்படின்னா. என்ன கிருப்பைன்னு ராஜா கேட்டான். முன்னாடி எனக்கு கொண்டாட்டி கிடைச்சா, குழந்தை கிடைச்சானா, என்னுடைய பிராரப்த கர்மா கிடைச்சது. ஆனா இப்ப திருப்பதி பெருமாள் பிரசாதமா கிடைச்சது உன் காரணம் கொண்டுதானே. இப்ப அவ பிராரப்தம் மாறி போயிருது, இப்ப எனக்கு திருப்பதி பிரசாதம். இனிமேலே கொண்டாட்டி பார்க்கும்போது மலையப்பன் கொடுத்த மனைவியாச்சே, மலையப்பன் கொடுத்த குழந்தையாச்சேன்னு தொண்டைமான் கதறினா. பிரபு, பாபம் பண்ணிட்டேன்னு காலில் விழுந்தேன், அந்த பாபத்திலேருந்து காப்பாத்தி பெருமையும் கொடுத்து விட்டேன், அதான் மலையப்பன். அவர் காலில் விழுந்துட்டோம்னா அவ்வளவு கிருப்பையா, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே அப்படின்னு. அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் என்ன பண்ண, சங்கு சக்கரத்தை கிஃப்டா கொடுத்துட்டார். சோ திருப்பதி பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இல்லை, மலை மேல இருக்க. வேதம், புராண இதிகாசம் எல்லாமே இவர் சீனிவாசன் பெருமாள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிருக்கார். ஆனா ஒரு சச்சரவு வந்துடுத்து, சிவபெருமானுடைய பக்தர்கள்லாம் சைவர்கள்லாம் சொல்லிட்டா இவர்கள ஒன்னும் கிடையாது, இது எங்க சிவபெருமான் தான், நீங்க நாமத்தை போட்டு ஏமாத்திட்டேன்னுட்டார். அதுக்கு நடுவில் முருக பக்தர்கள்லாம் வந்துட்டா, மலை மேல நிக்கிறது முருகன் தானே, குன்றுதோறும் நிக்கிறது அவன் மட்டும்தானே, மலை ஸ்கந்தன் தானே நிக்கிற, அறுவடை வீடுகள்லாம் நிக்கிற அவன் மட்டும்தான், திருச்செந்தூர் மட்டும்தான் கீழே நிக்கிறான், மற்ற எல்லாருக்கும் மேலே தான் நிக்கிறான். அதனால இது எங்க முருகன் தான்ட்டா. சில பேர் சொல்லிட்டா இது எங்க சக்தி தான், ஆண் வேஷத்துல இருக்கான்னுட்டா. பெரிய சண்டையா எடுத்து, யார் யார் பூஜை பண்றது, வைஷ்ணவாலாம் வெளில போவாங்க, பெரிய தகராறா எடுத்து. அப்ப சுவாமி ராமன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்தான். வந்த பொழுது எல்லாம் சண்டை நடந்து, சுவாமி ராமானுஷன் ஒண்ணு பண்ணுவோம், அவாவா அவா அவருடைய தெய்வங்கள் தான் இருக்குன்னு சொல்றேன், என்ன பண்ணுவோம், அந்தந்த தெய்வங்களுக்குரியதான ஆயுதங்கள்லாம் கொண்டு வைப்போம் வாசல்ல, பெருமாளுக்குரிய சங்கு சக்கரம் வைப்போம், சிவபெருமானுக்குரிய டமரகமும் சூளமும் வைப்போம், அம்பாளுக்குரியது வைப்போம், ஸ்கந்தனுக்குரிய வேலை வைப்போம், எல்லாம் வச்சிடுவோம். வச்சுட்டு கதவை அடைச்சிடுவோம், நாளை காதால இந்த மூர்த்தி எதை நின்று வச்சு நிக்கிறதோ அந்த மூர்த்தியா ஏத்துருவோம்னுட்டு எல்லாரும். இது நல்லா ஐடியலா தெரிஞ்சது எல்லாருக்கும். எல்லாத்தையும் வச்சாச்சு, கதவை நல்லா சீல் பண்ணியாச்சு, எல்லாரும் வாசல்ல காவல் காத்துட்டு யாரும் உள்ள போய் மாத்திரப்படாதேன்னு. பிராமணாளுக்கு விரோதி வெள்ளையே கிடையாது, வெள்ளேந்து ஒரு ஆள் ஒத்தாள் வரவே வேண்டாம், நம்ம கூட நாமே போதும், ஒருத்தருமே வேண்டாம். எல்லாரும் நின்று இருக்க, அடுத்த நாள் காத்தால எல்லாரும் ரொம்ப ஈகரா யாருன்னு பார்த்தா பெருமாள் சங்கு சக்கரம் வச்சு நின்றுட்டான். அன்னைக்கு சங்கு சக்கரம் வச்சாரும் பெருமாள் ஆனார். அதனால ராமானுஜருக்கே சங்காழி அளித்த பிரான்னு பேர். திருப்பதி பெருமாள் கையில மட்டும்தான் வலம்புரி சங்கு உண்டு. அதுதான் சுவாமிக்கு வலம்புரி சங்கை கிடையாது, ராமானுஜர் வலம்புரி சங்கை கொடுத்தார், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி திருப்பதியில. வலம்புரி சங்கை இடது கையில் வச்சிருந்த, வலது கையில சக்கரம், இடது கையில வலம்புரி சங்கை வச்சிருந்து ராமானுஜர் கண்கள் ஆனந்த பாஷம், பிரபு உன்னை நீயே நிரூபணம் பண்ண கலியுகத்துல, அதனால கலியுக வரதன்னு போய் நான் தெய்வம், நான் பெருமாள் அப்படின்னு நிரூபணம் பண்ணாராம் பெருமாள். அதையும் தாண்டி இன்னைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு புக் எழுதுறவாள்லாம் உண்டு. திருப்பதியில் இருக்கிறது சீனிவாசன் இல்ல, மலையப்பன் இல்ல, பக்ஷசலத தாயா இருக்க, இதெல்லாம் நிறைய ப்ரூஃப் இருக்கு, வேதத்துல இருக்கு, வேதத்திலேயே சொல்லியிருக்கு திருமலையை பத்தி. இன்னைக்கு சண்டை ஓடிட்டுதான் இருக்கு வச்சுக்கோங்களேன். அத்தனை வசத்தி மலையப்ப சுவாமி, எத்தனையோ பெருமாளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் மலையப்ப சுவாமி. இன்னைக்கும் உள்ள நுழைஞ்சோம்னா அந்த துலாபாரம் வைப்ப, அங்க ரங்க மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தை விட்டு நம்பெருமாள் திருப்பதியில அந்த இடத்துல வந்து தங்கிட்டு இருந்தார். அப்ப முஸ்லீம் சொந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்ப பெருமாளை காப்பாத்துறதுக்காக ரங்கநாதனுடைய உற்சவ மூர்த்தியை கொண்டு வந்து அந்த மண்டபத்துல வச்சு காப்பாத்திட்டு இருந்தா. அதனால ரங்க மண்டபம்னு அதுக்கு பேர், அந்த துலாபாரம் பேக் சைட்ல இருக்க மண்டபத்துக்கு. இப்படி கோவிந்தராஜன் அங்க வந்து அவன கீழே தில்லை கோவிந்தராஜனுடைய சன்னதி, ராமானுஜரை பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி தான் அந்த கோவிந்தராஜனுடைய சன்னதி. ஏன்னா உற்சவர் அங்க வந்துட்டார். மூலவர் ராமானுஜ பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி தான் அந்த கோவிந்தராஜன். அத்தனை வசத்தி இந்த மலையப்ப சுவாமி, அவ்வளவு வசத்தி. இன்னைக்கு திருப்பதியில பார்த்தா மத்வர்கள் ஜாஸ்தியா இருப்பான். திருப்பதியில மட்டும் ஸ்மார்த்தா, மாத்வா, வைஷ்ணவா எல்லாரும் உண்டு. மாத்வாளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டாங்க. ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பதியில பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு பக்தர் அழகா அவர் பிள்ளைக்கு உபநயனம் பண்ணா. உபநயனம் பண்ணும்போது பெருமாளுடைய பல்லக்கல பயல உட்கார வச்சு வீதிகுலா கொண்டு வந்துட்டார். தப்புதானே? ராஜா கோபம் தொடுத்து எல்லா பிராமணா தலையும் சீவிட்டான், அத்தனை பேர் தலையும் சீவிட்டான். பூஜை பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அப்ப படாத பாடுபட்டு கோவில் பூஜை நடக்கலாம் அப்படி இருக்கும். அப்ப உடனே ராஜா பார்த்தான் வியாசராஜர், ரொம்ப விசேஷமான ஒரு மகாத்மா மத்வ சம்பிரதாயத்துல. பிரகல்லாதன் தான் வியாசராஜரா வந்தா, அந்த வியாசராஜர் தான் ஆச்சரியமா சுவாமி ராகவேந்திரரா வந்தார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே. கரெக்டா வியாழக்கிழமை அதான் குரு, குரு மகிமாண்டதுதான். இன்னைக்கு வியாழக்கிழமைனா ராகவேந்திரர் தான். அத்தனை வசத்தி ராமானுஜன் வியாழக்கிழமை தான் அவதாரம் பண்ண, அதனால குருவார் ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனா சுவாமி ராகவேந்திரர் பிரத்யக்ஷம் இன்னைக்கும் இருக்கார். அப்ப வியாசராஜர் தான் இந்த கோவிலுடைய நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கிறார். இந்த கோவில் திறக்கவே முடியாம இருந்தது. அப்ப சுவாமி புஷ்கரணி கரையில வராகமூர்த்தி எதிர்க்கிறார், உட்கார மாதிரி போட்டிருக்கா பாருங்க. அங்க உட்கார்ந்துட்டுதான் வியாசராஜர் தியானம் பண்றார். எப்படி தியானம் பண்றாரா, நம்ம உள்ள சுவாமியை பார்த்துட்டு வெளில வருவோம். விமான வேங்கடேஸ்வரர்னு ஒருத்தர் உண்டு உள்ள சுவாமி, நீங்க எத்தனை பேர் பாத்துக்கிறேன்னு தெரியல. உள்ள சுவாமியை ஒழுங்கா பார்க்க முடியாது, திரகண்டி திரகண்டி தடுத்துருவா இல்லையா. இப்படி பிரதட்சணமா வந்த அந்த காயின் எல்லாம் எண்ணின்னு இருப்பா, கோபுரம் முழுக்க தங்கும். இவரை மட்டும் தனியா கட்டுறத வெள்ளியில ஒரு ஆர்ச் மாதிரி வச்சிருப்பார். அந்த விமான வெங்கடேஸ்வரர் வியாசராஜர் அந்த புஷ்கரணியோட அந்த கரல உட்கார்ந்து தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி மானசீக பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் விமான வெங்கடேஸ்வரர் அத்தனை வசத்தின்னு உள்ள எந்த வெங்கடேஸ்வரன் இருக்காரோ அதே கிருப்பைய விமான வெங்கடேஸ்வரர் பண்ணிட்டு இருக்கார். சோ அந்த விமான வெங்கடேஸ்வரர் பார்த்தாலே அந்த அனுகிரகம் கிடைச்சிடும் அப்படின்னு தாத்பரியம். வியாசராஜர் 12 வருஷம் அவர் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ராஜா என்ன பண்றதுன்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்ற, இல்ல ஒரே ஒரு பக்தருடைய மனைவியை மட்டும் பிரசவத்துக்காக அம்மா ஆத்துக்கு போயிருக்கா, அவ பிள்ளைய பெற்ற பிறகு வரட்டும். அந்த குழந்தை வரது, அதுக்கு யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணி வச்சு, அதுக்கு வேதம் சொல்லி கொடுத்து, அதுக்கு பூஜா முறைகள் சொல்லி கொடுத்து, நீ பூஜை பண்ணடான்னு சொன்னார். அவன் நினைச்சிருந்தா அன்னைக்கே மத்வர்கள் பூஜை பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம், ஆனா திரும்பி வைஷ்ணவாதான் பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அன்னைக்கு அவர் விட்டாரோ, இன்னைக்கும் வைஷ்ணவாள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதனால மத்வாளுக்கு ரொம்ப மரியாதை, மலையப்பனுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் அந்த மத்வ வம்சத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் உண்டு. புரந்தரதாசர் திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு வரும்பொழுது அங்க ஒரு தாசி இருக்கா, புரந்தரின்னு அவளுக்கு பெயர். அவ ஆத்துல தங்கிட்டு இருக்கா. தாசினா அந்த கோவில டான்ஸ் ஆடுறதா. தேவர் அடியாள்னு அவர்களுக்கு பேர். அவள் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டா ஒரு ஸ்டேஜ்ல, ரொம்ப படாத பாடு படுத்திட்டா கோவில். அவெல்லாம் கோவில்கள்ல பகவானுக்காக நாட்டியம் ஆடுறதுன்னு இருந்தா, அது இளவயசு ஸ்திரீகள்னு அவதான் மிஸ்யூஸ் பண்ணிட்டா, ரொம்ப படாத பாடு படுத்திட்டா. தாசி குளம், தேவதாசி குளம்னு சொல்லுவோம். அதனால டெய்லி ராத்திரி அலங்காரம் பண்ணிட்டு எங்கேயோ போறான். புரந்தரதாசர் பார்த்தா, எங்க போறாய் நீ அப்படின்னா. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னா, என்ன விஷயம், நல்லா டெய்லி நான் போவேன், பெருமாள் வீணை வாசிப்பார், நான் ஆடுவேன், அப்புறம் நான் வீணை வாசிப்பேன், அவர் பாடு வாசி, இப்படி டெய்லி நடந்துட்டு இருக்கு. இவர் பெருமாளை பார்க்கதான் வந்திருக்காரு, நானும் வரேன்னு அழிச்சுட்டு போயிட்டான். சரி சொல்லி ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சுக்க சொல்லிட்டார். இவர் தேவேன்னு ஒளிஞ்சுட்டார். அழகா ஆனந்தமா இவள் பாடுறா எல்லாம் நடக்கிறது. அதுக்கு ஒரு பெருமாள் பாடுறார், கையில வீணையை வச்சுட்டு நாராசமா பாடுறாரு. புரந்தரதாசருக்கும் சங்கீதம் ஜோரா தெரியும். ஏ யாரு இப்படி பாடுறான்னு வெளில வந்தா, மலையப்ப சுவாமி கையில வீணை வச்சுன்னு ஜம்முன்னு உட்காருங்க. அந்த கோசம் யாருமே பார்த்துக்க முடியாது. மலையப்பன் சிரிச்சாரு, என்கிட்டயேவா, நானே பெரிய கல்லன், ஒளிஞ்சு வேற பாக்குறியோ, சங்கீதம் மேல அவ்வளவு ருச்சியோ அப்படின்னா. கைய கூப்பிண்ட, பிரபு அப்படின்னா, பகவான் சொன்ன உன்னை வெளில வர வைக்கிறதுக்காகத்தான் அப்படி பாடினேன், நீ பாடு அப்படின்னு பெருமாள் தன் வீணைய கொடுத்து புரந்தரதாசர் பாட சொல்றேன். அத்தனை வசத்தி மலையப்ப சுவாமி. புரந்தரதாசன் நிறைய கீர்த்தனை பாடியிருக்கார் மலையப்பன் மேல. அவ்வளவு விளையாட்டு ஜாஸ்தி, பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப டீசெண்டா நிக்கிற மாதிரி இருக்காரு. ஊழிய ரொம்ப ஒரு மிலிட்டரி கமாண்டர் மாதிரி தான் நின்று இருப்பார். பண்ற சேட்டை இருக்கு பாருங்க, தாங்காது, அட்டகாசம் தாங்க ஒண்ணாது. சரியா சொல்லணும்னா அத்தனை பாடுபடுத்துவார் மலையப்ப சுவாமி. கருணா சாகரன் சந்தேகமே கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மலையப்ப சுவாமி. அந்த மலையப்பனிடத்துல ஆச்சரியமான பக்தியுடையவர் ஹாத்திராம் பாவாஜி, ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர் அந்த ஹாத்திராம் பாவாஜி. அவர் டெய்லி மலையப்பன் கிட்ட நின்றுப்பார், வடக்கத்திக்கார் ஒவ்வொருத்தன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். மலையப்பனை பார்த்து கண்கள் ஆனந்த பாஷ்மம் வழியும், வேற ஒண்ணுமே தெரியாது, பெரிய வேத விற்பனர்லாம் கிடையாது, சில இடங்களில் ஒரு பிராமணரே இல்லைன்றா காண கிடைக்க தேவையேன்னு இருக்காது. டெய்லி வந்துருவார் கோவிலுக்கு, காத்தாலே இருந்து ராத்திரி வரைக்கும் நிப்பா, எல்லாரும் இவர் திட்டுவா, அதான் பொங்கல் வாங்கியாச்சுல போ அப்படின்னு இவர் சொல்லுவார். எனக்கு சீனிவாசன் வேணும் அப்படின்வார், அவள் எனக்கு சீனிவாசன் வேணுமான்னு திட்டுவா. இவர் பாடிட்டேமே நிப்பா, ஆச்சரியம். நிறைய பேருக்கு அவர் மேல மரியாதை, நிறைய பேர் அவரை கொண்டாடுறா. அங்க பூஜை பண்ற பிராமணாளுக்கெல்லாம் அவரை பிடிக்கல. ஒரு நாள் அவர் எப்பொழுதும் போல கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு தன்னுடைய குடிசையில போய் இப்படி படுத்துட்டான். ராத்திரி யாரோ கதவை தட்டினான், டோலசம் எல்லாம் முடிஞ்சாருது, பெருமாள் ஊஞ்சல் சேவையெல்லாம் படுத்துங்கிட்டா பெருமாள் சொல்லி அழகா வந்துட்டார். ராத்திரி யாரோ கதவை தட்டா, என்னடா அது யாரோ கதவை தட்டாளே அப்படின்னு கதவை திறந்தா வாசல்ல மலையப்பன் நிக்கிறான். பல 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 பலன் சங்க சக்கரம் வச்சுண்டு பெரிய திருமண் இட்டு ஜம்முன்னு நிக்கிறான் மலையப்பன். அழகனாச்சு, அலங்காரம்னா மலையப்பன் தானே. ஹாத்திராம் பாபாஜி கையும் ஓடல காலும் ஓடல, என்ன சொல்றதுன்னு தெரியல. மலையப்பன் இவர் பார்க்க, மலையப்பன் இவர் பார்க்க, மலையப்பன் கேட்கிறான், உள்ளவான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னார். சத்தியமா நம்ம பக்தி பண்ணிட்டு இருந்தா கதவை தட்டி வருவான், கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் மலையப்பன், அந்த இடத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் மலையப்பன். கரெக்டா மணி அடிச்செல்லாம் காத்தான். ஆச்சரியம், இவர் சொல்றாரு உன் வீடு நான் ஏன் கூப்பிடணும், உன் வீடு தானே, நான் இன்னொருத்தர் வீடு தானே உள்ள வாங்குவோன்னு கூப்பிடணும், உன் வீடுன்னு போய் நம்ம கூப்பிடணும் அவசியம் இருக்கா அப்படின்னா. உடனே மலையப்பன் உள்ள நுழையிறான், சின்ன குடிசை, பெரிய திருமேனி, பகவானுக்கு நெடியாயன் அப்படின்னு தான் சொல்லுவேன், நெடிய திருமேனி உடையவன் மலையப்ப சுவாமி, செடி நெடியானே அப்படின்னு தான் குலசேகர ஆழ்வார் வர்ணிக்கிறார். பகவானுடைய தலையை குனிஞ்சு பொறுமையா வரான். அந்த பக்தனுடைய வீடு எங்க இருக்கு அந்த லெவலுக்கு இறங்குறான பகவான். ஐயோ தலகுனியே தலகுனி பகவான் சொல்ல, என் பக்தனுக்காக என்ன வேணா பண்ண, தலையை குனிஞ்சு அந்த குடிசைக்குள்ள வந்தா உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் கூட கிடையாது. இப்படியே மலையப்பன் ரூமை பாக்கிறான், பிரச்சனை பிரபு உட்காரத்துக்கு கூட ஆசனம் இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் படுத்து ஒரு கிழிஞ்ச கோரப்பாய போட்டுருக்கார். பகவான் பார்த்தா அப்பா ஆட ரொம்ப நாள் ஆச்சு பாயில உட்காந்து அப்படின்னு, அந்த கோர கிழிஞ்ச கோரப்பாயில பகவான் உட்காந்துருக்கான். உட்காந்து அப்படி காலை நீட்டிண்டு ரெண்டு கையை அப்படி பின்னாடி, நம்ம ஆத்தோட ரிலாக்ஸா உட்காரும் தெரியுமா, அந்த மாதிரி ரெண்டு கையை அப்படி பின்னாடி வச்சு, ஆப்பா கண்கள் ஆனந்த பாஷம், பிரபு அம்சத்தூலிகா மஞ்சத்துல தங்க கட்டில படுக்கிறவன்டா இப்படி வந்திருக்கீ, எனக்கு எனக்கு தூக்கமே வரல. சரி உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டுக்கலான்னு வந்தேன், பெருமாள் சொல்ல உன் கூட பேசிட்டுக்கலான்னு வந்தேன். இவர் இப்படி பேசிட்டு இருக்கா, பகவான் சொன்ன விளையாடலாமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நீ தான் எங்களெல்லாம் விளையாடிட்டு இருக்க, எனக்கு வேற என்ன விளையாட்டு வேணும், எங்களை வச்சு என்னெல்லாம் விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, பப்பட்சம் நடத்திட்டு இருக்கியோன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதே எங்களுக்கு புரியல, இதுக்கு மேல விளையாட்டு வேணுமா அப்படின்னாரு. விளையாடலாம் அப்படின்னாரு. என்ன விளையாடலாம், தாயக்கிட்ட விளையாடலாமா அப்படின்னாரு. இவர் சிரிச்சா, பாஞ்சாலி வராத வரைக்கும் விளையாடலாம், பிரச்சனையே இல்லைன்னு விட்டார். அதான பிரச்சனை, தாயக்கிட்டனால அதான பிரச்சனை, அதெல்லாம் வரமாட்ட விளையாடலாம் அப்படின்னு உடனே அழகா கட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு காயின் இல்லை. இப்படியும் கட்டி ஒரு ஆறு கொண்டு வர ஆறு கல்லு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பெருமாள் பாக்குறான், இந்த மாதிரிலாம் காயின் வச்சு நான் விளையாடுனதே கிடையாது. இன்னைக்கும் துவாரக்க பெருமாள் ராத்திரி விளையாடுவார் தாயக்கிட்ட, வெள்ளி காயின் வச்சிருப்பார், வெள்ளி தாயக்கிட்ட உருட்டிதான் விளையாடுவார் துவாரக்கை. எப்பயா துவாரகா போனேன்னா ராத்திரி அந்த சயனார்த்தி பார்க்கணும், பாலெல்லாம் குடிச்சுட்டு ருக்மிணியோட காதல் கடைதாசி எல்லாம் கேட்டுட்டு டெய்லி அது ருட்டீனா ஜெபிப்பா சுத்வா குணானு, அதுக்கு ஆச்சரியமா. அதுக்கப்புறம் தாயக்கிட்ட உருட்டி விளையாடுவார் அந்த பண்டாக்கள், பகவானோட விளையாடுற மாதிரி ஒரு பாவம். பகவான் அழகா புளியங்கொட்டை இதெல்லாம் வச்சுண்டு விளையாடுறான் ஆனந்தமா. அப்படி பகவான் இப்படி உருட்டான், தாயம் அப்படின்றான், ரெண்டு விழருது. அவர் இப்படி உருட்டினாலே அவருக்கு தாயம் விழருது. விளையாடி 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 பெருமாள் தோத்து போயிட்டார். அஜிதன்னு பேர் விஷ்ணு சகஸ்ரநாமத்து பெருமாளுக்கு, அஜிதன்னு பேர், தோல்வியே தெரியாதவன் தோல்வியே அடையாதவன் பேர். தோத்துண்டே இருக்கான் இவருக்கு, அவன் காயை வெட்டிண்டே இருக்கார். மலையப்பன் சொல்றான், இந்த ஆட்டம் நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றான். விளையாடி விளையாடி ரெண்டரை மணி ஆயிடுச்சு, அங்க கௌசல்யான்னு ஆரம்பிச்சுட்டான். பற்றர்கள்லாம் அலறி அடிச்சு, பகவான் போயிட்டு போயிட்டு டைம் ஆயிடுச்சு. உடனே இவர் போய் ஓடுறேன், இவர் பின்னாடியே துரத்துட்டே ஓடுறார். பெருமாள் குடுகுடுன்னு ஓடிக்க டக்கு நிக்கிறான், அப்பாடா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. இவர் வந்தார் கண்க அவர் நம்பவே முடியல, சத்தியமா நஜமா என் வீட்டுக்கு வந்தாரா என் கூட விளையாடினாரா. அடுத்த நாள் ராத்திரி பெருமாள் கரெக்டா வந்துட்டார், நேற்று நான் தோத்துட்டேன் இன்னைக்கு தோக்க மாட்டேன் இன்னைக்கும் விளையாடுறார். இப்படியே டெய்லி ராத்திரி ஆசை அவர் தூங்க விடுறதில்லை, வந்து வந்து விளையாடுறது, ரெண்டரை மணிக்கு இடுக்கிட்டு ஓடுறது, அங்க போய் காட்சி கொடுக்கறது. இப்படியே பகவான் நாலஞ்சு நாள் ஆச்சு தூங்கவே இல்லை. அன்னைக்கு பகவான் வரும்போது அப்படின்னு வந்தான். இவர் சொன்னார், ஐயோ தூக்கம் வருது போய் தூங்கு நாளைக்கு விளையாடிக்கும், இல்ல பரவாயில்ல இவ்வளவு தூரம் நடந்து வந்துடும் இங்கேயே நாங்க போறது ரொம்ப டயர்டா இருக்கும், இந்த குழந்தைகள் தூங்க ஆரம்பிச்சிருந்தா இந்த பெட்ரூம் கஷ்டமா பிளீஸ்மா அப்படின்னு அந்த கால் அப்படியே தழையும். அதான் அந்த மாதிரி மலையப்பன் திருப்பி அவ்வளவு தூரம் ஹால்லேருந்து பெட்ரூம் நடக்க எவ்வளவு தூரம் அந்த மாதிரி மலையப்பன் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு கதற சபோ அம்சத்தூலிக்கா மஞ்சம் இல்லை, ஒரு நல்ல வஸ்திரம் கூட இல்லப்பா படுக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அந்த சாயில படுத்துக்கிறேன். சொன்னார் தலகாணி கூட இல்லை உன் மடி இருக்க வா அப்படின்னா இவர் உட்கார்ந்திருந்தார். பெருமாள் அவர் தலைமையில மடிய மடியில தலைய வச்சிருந்து ஜம்னு எப்படி இருக்கும், சத்தியமா பக்தி பண்ணேல்னா நாமஜபம் பண்ணேல்னா வந்து படுத்துக்கோ வேண்டான்னா சத்தியமா மலையப்பன் வந்து படுத்துப்பார். மலையப்பன் இப்படி படுத்துட்டவன பகவான் சொன்னார் பாட்டு பாடேன் அப்படின்ட்டான். இவர் பாட்டு பாட மலையப்ப சுவாமி தூங்கின சுகம் டெய்லி நம்ம தூங்கிட்டு தானே இருக்கும் வாழ்க்கையிலே. பகவான் நீ வாப்பா என் பக்கத்துல படுத்துக்கோடா குழந்தை, என் மடியில படுத்துக்கோடா தாச்சுக்கோடா, கற்பனையாவே பண்ணிட்டு வந்தேன்னா கூட ஒரு நாள் சத்தியமா மலையப்பன் வந்துருவான். கருணா சாகர் படுத்துட்டான், டெய்லி வந்துடுறான் விளையாடுறான் படுக்கிறான். இன்னைக்கு அந்த ஹாத்திராம் பாபாஜியோட சிற்பங்கள் உண்டு, நீங்க லைன் நின்றுடே வந்தேன்னா அந்த ஸ்ரீவைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் ஏறும்போது பார்த்தோம்னா மேல வந்து ஒரு மரத்துக்கு கீழே தாயக்கிட்ட விளையாடுற மாதிரி பெருமாள் உட்காந்துருப்பார், அந்த தாயக்கிட்ட கட்ட மறைஞ்சிருப்பா ஒருத்தர் நிற்பார் உட்காந்துருப்பார், அவர் தான் ஹாத்திராம் பாபாஜி. இப்படியே டெய்லி நடந்துட்டு இருக்கு. பெருமாள் பார்த்தார் இவருடைய பக்தியே லோகத்துல வாழ்க்கெல்லாம் புரிய வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணார். ஒரு நாள் சுவாமி வந்தார், அழகா அவர் மடியில படுத்திருந்தார், காலாட்டு பாடினார், ஹாத்திராம் பாபாஜி தூங்கி போயிட்டார். சமயத்து குழந்தை தாளாடுபடி அம்மா தூங்கி போயிடுவார், குழந்தை கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருக்கும், அது தட்டி தட்டி அம்மான்னு தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் அம்மா பத்திக்கிறது சூச்சு அப்படின்னும், அம்மாவுக்கு அப்பதான் தெரியும் தான் தூங்கி போயிட்டோம்னு. அந்த மாதிரி இவர் தூங்கி போயிட்டா அதுக்குள்ள விடியற் காலம்பர சேவை வந்துடுத்து பெருமாள் போயாச்சு. கௌசல்யா சுப்ரபாதம் சக்கரவே பிரபோ எழுந்துரு அங்க சுப்ரபாதம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை காணல, பெருமாளுடைய ஒரு வைர மாலையை மட்டும் அங்க விட்டுட்டு போயிட்டா, கீழே விழுந்த மாதிரி போயிடுது. ஓ மாலை இல்லையே பெருமாள் கழுத்துல, அங்க அவ கதவை திறக்கவும் பெருமாள் கழுத்துல மாலை இல்லைன்னு பார்த்துட்டா, யாரோ திருடிந்து போயிட்டா. அப்ப ராத்திரி வரைக்கும் கடைசி வரைக்கும் யார் இருந்தானோ ஹாத்திராம் பாபாஜி இருந்தார். பட்டர சொன்னார் நான் அந்தண்ட போனேன், அப்ப அவர் தான் எடுத்திருப்பார், அவர் ரொம்ப நாளாவே இங்கேயே இருக்கார், அவ்வளவுதான். சரி அவர் வீட்டுல போய் சர்ச் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பினா, இவர் நேர போனா லேட் ஆயிடுமே சொல்லி குறுக்க வயல மாலை எடுத்துன்னு ஓடி வர மலை பண்ணிட்டு கொடுக்கறது, அவர் மாலை எடுத்துட்டு ஓடுறான்னா அவரை பிடிச்சாச்சு. இவர் சொன்னார் நான் திருடல, ராத்திரி டெய்லி பெருமாள் எங்க ஆத்துக்கு வர்றாரு, தாயக்கத்துலாம் விளையாடுறா, இப்ப நம்பவே இல்லை, உன் வீட்டுக்கு எல்லாம் வருவாரா, நாங்கெல்லாம் டெய்லி உள்ளேயே பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அவரை தொட்டு அலங்காரம் பண்றோம், எங்க ஆத்துக்கே வரல, உன் ஆத்துக்கு வந்துருவாரு எல்லாம் சொல்லி பார்த்தார். இவர் என்னென்னமோ சொன்னார், யாரும் கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. ராஜா கிட்ட சொன்னா, ராஜா பார்த்தா அவர் சொல்றது உண்மை மாதிரி இருக்கே மலையப்பன் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னா யாரும் கேட்கல. சரி ராஜா பார்த்தான், சரி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம் கன்ஃபார்ம் ஆகட்டும், உள்ள வச்சுட்டான். உடனே ராஜா கிட்ட என்ன தண்டனை கொடுக்கறது, உடனே இருக்க அந்த பண்டிதர்கள் பூஜை பண்றவெல்லாம் சொல்லிட்டார். இவர் பேர் ஹாத்திராம் பாபாஜி கேட்டா யானை போல பலம் இருக்குன்றார். இவர் என்னமோ பெருமாள் அவர் வீட்டுக்கு வந்தார் அவரோட விளையாடினார் எல்லாம் சொல்றார். உண்மையாகவே இவர் பெருமாள் பக்தரா இருந்தா பெருமாள் வந்து இவர் நிரூபணம் பண்ணட்டும், கட்டுக்கட்டா கரும்பு கொண்டு போடுவோம், இவர் தான் யானை பலம்ன்றாரோன்னு ஒரு ராத்திரிக்குள்ள எல்லா கரும்பையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டார்னா பெருமாள் இவர் வீட்டுக்கு வந்தார்னு ஒத்துப்போம். என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு பாருங்க ஜட்ஜ்மெண்ட், பெருமாள் வந்தார்னு ஒத்துப்போம் அப்படின்னு ஏன்னா அப்படியே அவர் செத்து போயிடணும் வாழ்க்கைதான் ஆசை. இவர் ஒன்னும் கவலைப்படல, நான் சொல்றது எல்லாம் சத்தியம், சத்தியம்னு மலையப்பனுக்கு தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கிட்ட சத்தியம் இருந்தாலும் லோகம் ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஆனா பகவானுக்கு நன்னா தெரியுமோன்னு அழகா ஜோரா மலையப்பனுக்கு தெரியும்னுட்டா. இவர் பாடு கோவிந்தா கோவிந்தான் ஜெபிச்சந்தே உன பாக்கலையேடா, ஐயோ நீங்க ஆத்திரி விளையா அவ்வளவுதான் சொல்றாரு, எனக்கு எங்க ஆத்திரியே ஜெயில வச்சிருங்கோ, பெருமாள் ராத்திரி விளையாடனா அங்க விளையாடி இருப்போம், அவர் பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டார். சமயத்துல உலகத்துல பக்தி பண்றவா பைத்தியம் மாதிரிதான் தெரியவா, அவருக்கு அவர் ஒண்ணுமே தெரியாது, நனாத்தோ நனாத்தோன்னு அவர் பாடு தேவையேன்னு இருக்கார். வெங்கடேசா வெங்கடேசா பிரியம் வெங்கடேசா பிரயச்ச பிரயச்சன் ஒரு பாட்டுக்கு தேமேன்னு இருக்கார். சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி தேமேன்னு ஒரு பாட்டுக்கு இருக்கார். அப்படியே தூங்கி போயிட்டா திடீர்னு ஒரு யானை பிள்ளைற சப்தம் கேட்டது. காவல்காரெல்லாம் உள்ள பார்த்தா ஜெயிலுக்குள்ள ஒரு யானைன்னு எல்லா கருமையும் சாப்பிட்டு இருக்கு. பெரிய திருமண்ண போட்டுண்டு எல்லாரும் ஊருக்குள்ள ஓடி போய் சொன்னா யானை வந்துருத்து ஜெயிலுக்குள்ள. எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா யானை எல்லாரும் பார்த்துட்டே இருந்தா யானை எல்லா கரும்பு கட்டையும் முடிச்சது டக்குன்னு கண்ணெதிர்க்க மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப எல்லாரும் பார்க்கலாம் ஓரத்துல ஹாதிராம் பாவாஜி படுத்துட்டு இருக்க. எல்லாரும் ஒரு காலில் வந்து விழுந்தா மன்னிச்சிடுங்க என்ன ஆச்சுன்னு மலையப்ப சுவாமி நீர் பக்த நிரூபணம் பண்ணிட்டான். யானை வேஷத்துல வந்து சாப்பிட்டுட்டான். எத்தனையோ வருஷம் போட்டிருக்கான் மத்தியம் கூர்மம் வராகம் எல்லாம் இவருக்காக ஒரு கஜேந்திர வேஷம் போட்டு பகவான் எல்லா கரும்பையும் சாப்பிட்டுட்டான். கதறினார், பிரபோ எனக்காக இந்த பாடு பட்டியான்னு கதறினார். அவரை கோவிலுக்கு ஐஷம் கொண்டு போய் நிக்க வச்சா ஓன அழுதார். இந்த பூஜை பண்றவா காலெல்லாம் அவ சொல்ல, ஐயோ நாங்கெல்லாம் அபச்சாரம் பண்ணவா எங்க காலில் ஏன் விழறேள் அப்படின்னா, இல்ல நீங்கள்லாம் தான் பாக்யசாலிகள், பெருமாள் யானையா வந்து உங்களுக்கு தானே காட்சி கொடுத்தார், எனக்காக காட்சி கொடுத்தார், என்னை தூங்கி வச்சுட்டு ஆகணும் அப்படின்னு அழுத. அவ சொன்ன உங்களுக்காக தானே வந்தா, இருந்தாலும் பார்த்தது நீங்க தானே, நான் யானையை பார்க்கவே இல்லையே, எப்படி இருப்பார் நான் பார்க்கவே இல்லையே. உடனே மலையப்ப சுவாமி யானையாகவே சந்நிதியில காட்சி கொடுத்தான். இன்னைக்கும் அந்த ஹாத்திராம் பாவாஜியோட சமாதி இருக்கு. இந்த ஆகாச கங்கை பாபவிநாசம் போற வழியில ஒரு வேணுகோபால கிருஷ்ணன் சந்நிதி உண்டு, அங்க போனேன்னா ஹாத்திராம் பாவாஜியோடைய சமாதி இருக்கு. நடக்காம போய் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க, அவரை மாதிரி எங்காத்துக்கும் பெருமாள் வரணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் கேட்டுட்டு வாங்க. இந்த வேணுகோபால சந்நிதி உண்டு, கரெக்டா அந்த ஆகாசகங்கை பாபவிநாசம் போற ரூட்ல வேணுகோபால சுவாமி சந்நிதி ஹாத்திராம் பாவாஜி சமாதி இன்னைக்கும் அங்க இருக்கு. இன்னைக்கும் டெய்லி மலையப்பன் ஆனந்தமா அவரிடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கான்னு ஒரு ஐதீகம். அப்ப மலையப்ப சுவாமி எல்லாரையும் தாங்கறான், எப்படியும் தாங்கறான். அதனாலதான் அவனை பிடிச்சா போதும் நாயேன் வந்தடைந்தேன் திருமங்க மன்னன் சொல்ல, அந்த நாய் கண்ட இடத்துல சுத்திட்டு ஏதாவது இடத்துல ரெஸ்ட் எடுக்கும், அந்த மாதிரி திருமலைக்கு வந்துட்டேன் கிருபை பண்ணுப்பான். எனக்கு அது ஒண்ணுமே தெரியாது. மலையப்பா கோவிந்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து தொழுத திருமலை, சுவாமி ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏறின திருமலை, அத்தனை வசத்தி, அத்தனை வசத்தி மலையப்ப சுவாமி. அத்தனையோ மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம் மலையப்ப சுவாமி. அந்த மலையப்ப சுவாமியினுடைய மணிதான் மிகமாந்த மகா தேசிகன். அதனாலதான் மலையப்பனுடைய கோவிலுக்குள்ள மணி கிடையாது, எல்லா கோவிலையும் மணி அடிப்பா இல்லையா, மலையப்பன் கோவில் மணி கிடையாது, அந்த மணி தான் நிகமாந்த மகாதேசிகர அவதா. ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு நிகமாந்த மகாதேசிகர் தாயும் தகப்பனும் திருமலைக்கு போறா. ராத்திரி ஒரு சொப்பனம் வருதா அம்மாவுக்கு, என்னடா அண்ணா மலையப்ப சுவாமியினுடைய மணியை முடிங்கிட்டா மாதிரி சொப்பனம். அடுத்த நாள் காத்தால கோவிலுக்குள்ள பார்த்தா மணியை காணல, பார்த்தா பிரெக்னன்ட் ஆயிட்டா. அந்த மணி தான் நிகமாந்த மகாதேசிகர அவதாரம் பண்ண. ராகவேந்திரரும் மலையப்ப சுவாமியோட அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை, அதனாலதான் ராகவேந்தருக்கு வெங்கடநாதன் பேர். மலைக்கு போய் அவ விரதம் இருந்து மலையப்ப சுவாமி இடத்துல பிரார்த்தனை பண்ணி பிறந்த குழந்தை தான் ஸ்ரீ ராகவேந்தர் வெங்கடநாதன். அதனால வெங்கடநாதா வெங்கடநாதா வெங்கடநாதன் அவ அப்பா எல்லாம் கூப்பிட்டு இருந்தான். அத்தனை வசத்தி மலையப்ப சுவாமி. ஏழு மலை, வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி, இந்த ஏழு மலைகளும் அத்தனை விசேஷம் அத்தனை அத்தம். தாளபாக்கம் அன்னமையா பிரம்மமுக்கட்டே பிரம்மமுக்கட்டே பரபிரம்மமுக்கட்டே. ஏழு வயசு குழந்தையா இருக்கும் பொழுது வாத்துல எல்லாரும் திட்டா அவர ரோஷமா போய் தர்ப்புள்ள வெட்டின்னு இருக்கா. அப்ப அந்த கையை வெட்டி எடுத்த குழந்தைக்கு ஓன்னு அழறது வலி. ஆனா சமாதானம் சொல்றது யாரும், ஆனா அப்பா இருக்கா அம்மா இருக்கா எல்லாம் இருக்கா, கோம கோமா ரோஷமா வருது, யாரும் சாஸ்வதம் இல்லைன்னு கத்திட்டு. அப்பதான் ஒரு காட்டுவாசி கூட்டம் அப்படி ஏடுமில்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இவர் பார்த்தா நீங்கெல்லாம் எங்க போறே அப்படின்னா, நாங்கெல்லாம் திருமலைக்கு போறோம். நானும் வரையும் கிளம்பிட்டார். ஏழு வயசு பிள்ளை வள நடந்து 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 திருமலைக்கு போயிடுத்து. மலை ஏரியாச்சு ரொம்ப களைச்சு போய் ஒரு இடத்துல படுத்துனுட்டா அன்னமையா அன்னமாச்சாரியா தேமேன்னு படுத்துனுட்டா. யாரோ தட்டி எழுப்புறா குழந்தைய சாப்பிடுற ஆகாரம்னு, பக்கத்துல தட்டு தெரியறது ஆகாரம் தெரியறது குரல் கேட்கறது ஆள் தெரியல. உடனே கையை கூப்பிட்டு அம்மா உங்க குரல் எல்லாம் கேட்கறது ஆகாரம் எல்லாம் தெரியுது, நீங்க மட்டும் தெரியலையே அம்மா அப்படின்னு. நீங்க யார் அப்படின்னு அப்ப அவர் சொல்ற இந்த சப்தம் சொல்றாப்பா, நான் அலர்மேல் மங்காடா குழந்தை, நீ பசியில வாடி இருக்கியே, அதுக்காக அன்னம் கொண்டு வந்து திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறா அப்படின்ற. மலை மேல இருக்கார். ஏமா காட்சி மட்டும் தரமாட்டேங்கிறே, அம்மாவார் காட்சி தாங்கோளேன்னு தாயார் சொல்றா. குழந்தை இது சால கிராம மலடா, வேத மலடா, நீ செருப்பு போட்டு நின்று இருக்காய், அதனாலதான் தெரியல, செருப்பை கைட்டி போட்டுட்டு பாரு அப்படின்னு சார். உனக்கு செருப்பை கைட்டிட்டு பாக்குற பிரத்யக்ஷமா அலர்மேல் மங்கா காட்சி கொடுக்கற. அப்ப அவர் பாக்குற நிறைய மரம் கல் எல்லாம் நிக்கிறதோன்னு எல்லாம் யாரோ ரிஷிகள், எல்லா ரிஷியும் மரம் மாறின்னு தபஸ் பண்றா. குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சாரோன்னு நிறைய ரிஷிகள் அப்படியே தேமேனு நின்று தபஸ் பண்றார். அவ்வளவு சிரேஷ்டம் அன்னமாச்சாரிய அந்தரிக்கோ ஸ்ரீஹரேஹே அந்தராத்மா பிரம்மம் ஒக்கட்டே பிரம்மம் ஒக்கட்டே பர பிரம்மம் ஒக்கட்டேன்னு மலையப்பன் மேல அவ்வளவு கீர்த்தனை, அவ்வளவு கீர்த்தனை. அந்த காளி கோபுரம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதிவோ அல்லதிவோ பிரம்ம கடிக்கின பாதமுல் அத்தனை கீர்த்தனைகள் அண்ணமையா தாலப்பாக்கம் அண்ணமையா, எவ்வளவு கீர்த்தனைகள். அவர் டெய்லி பாடிண்டே இருப்பார் மலையப்ப சுவாமிக்கு, டெய்லி 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 பாடிட்டு இருப்பார் மலையப்ப சுவாமி. ரசிச்சு 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 கேட்டுட்டே இருப்பான், விதவிதமான சேவைகள் எல்லாம் அவருக்கு பண்ணி வச்சான். அத்தனை வசத்தி திருமலையும் திருவேங்கடமுடையானும், அத்தனை ஏற்றமுடையவன் மலையப்ப சுவாமி. எப்ப பிரார்த்தனை பண்ணாலும், எங்க பிரார்த்தனை பண்ணாலும், என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடத்தி கொடுத்துருவார். நிறைய பேர் பா குழந்தை வரம் கூட மலைக்கு வரேன், குழந்தை பிறந்த அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் அப்புறம் தான் போவா மலையை பண்ணி. அது வரைக்கும் காத்துட்டு இருப்பா, ஒரு சமயத்துல சந்தோஷம் வச்சுக்கோங்க, சமயத்துல இந்த பிரார்த்தனை போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கும். அது முடிய வரைக்கும் பெருமாள் நம்ம உசுரோட வச்சிருவாருங்க, அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது மலையப்பன் அவர்கிட்ட பிரார்த்திச்சுன்னு வாங்காம விடவே மாட்டார். வட்டி காசுலுன்னு தான் பேரு, வட்டி காசுலு கோவிந்தா அப்படிதான் சொல்லுவா. தெலுங்காரெல்லாம் வட்டி காசுலு கோவிந்தா வட்டி சொல்லிட்டாங்க, சேர்த்து வச்சு வாங்கிடுவாரு. என்னடா அவ்வளவு பிரியமா, அத்தனை பிரேமையா மலையப்ப சுவாமிக்கு நம்ம மேல, அத்தனை ஆச்சரியம். ஒரு சந்தர்ப்பத்துல மகாபிரியவா திருமலைக்கு போறா, ரொம்ப மோசமா இருக்கும் ரோடெல்லாம், சில இடங்கள்ல அப்படி மண்ணா இருக்கும், அப்புறம் படியா இருக்கும். அப்ப ஒரு வேத பாடசாலை பைய அவர் ஐசிண்டு போறான், எங்கெல்லாம் படி வருதோ அங்கெல்லாம் படி 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 இப்படியே சொல்லிட்டு வந்தான் மகாபிரியவா கிட்ட. மகாபிரி ரொம்ப தேமேன்னு இருந்துட்டே வந்த. ஒரு சிட்டியில சொல்லிட்டா, குழந்தை இதுக்கு மேல படிக்க முடியாதுடா. அவன் படி வரும்போதெல்லாம் படி படின்னா பெரியவா சொல்ல, இனிமேல் படிக்க முடியாதுடா குழந்தை, ரொம்ப வயசாயிடுத்து, எனக்கும் சேர்த்து நீ படிச்சிரு அப்படின்னுட்ட. உடனே பயந்து போயிட்டான், ஐயோ பெரியவா சரஸ்வதி ஸ்வரூபமாச்சே, நான் போய் அப்படி சொல்லுவேனா, இல்ல படி வர்றதுன்னு சொன்னேன், அதனால படி 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 அப்படின்னு அப்படின்னு பெரியவா சிரிச்சா. அப்ப நான் பிரம்மம் இல்லையோ சரஸ்வதி தானோ அப்படின்னு என்ன சொன்ன ஓன்னு அழுதுட்டான் பெரியவா. சிரிச்சுட்டே சொன்னான், படி படின்னு சொல்ற விட கோவிந்தா கோவிந்தா சொல்லு, சொல்ற உனக்கும் புண்ணியம், கேட்கிற எனக்கும் புண்ணியம், அதுக்கு என்ன படி 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 அன்னைக்கு அவன் எப்ப பார்த்தாலும் கோவிந்தா 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 ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்னு பெரியவாருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிற ஹாசியம் பாருங்க பெரியவாருக்கு. அவன் நினைச்சிருக்க அவ்வளவு ரொம்ப சீரியஸ்னு, ரொம்ப ஜோவியல். நல்ல ஞானிகள்லாம் அவ்வளவு ஜோவியலா பழகுவான். அவ பேசுற வார்த்தைகள் அவ ஒரு அர்த்தம் பண்ணிப்பா பாருங்க, அத்தனை விசேஷம் அத்தனை அத்தியாசன்யம். அவ்வளவு வசத்தி திருமலை மலையப்ப சுவாமி. எம் எஸ் சுப்லக்ஷ்மி ஒரு சிட்டியில பணத்துக்கு அவ்வளவு கஷ்டத்துல இருந்த, வறுமையில என்ன பண்றதுன்னே தெரியாம திணறிட்டு இருந்தா. அப்ப மகாபிரியவா சொல்லி மலையப்ப சுவாமியோட பஞ்ச கீர்த்தனைகள் இருக்கு பாருங்க, அவ பாடி சீடி போடுறா. அதுக்கப்புறமா தான் திருப்பியும் எம் எஸ் அம்மா மேல நின்றி வந்த. ஆனா மலையப்பனுக்கு தன் பாட்டு அவ்வளவு பாடின அவ்வளவு நன்றி. இன்னி வரைக்கும் மெட்ராஸ கூட எங்கேயுமே எம் எஸ் சுப்லட்சுமி சிலை கிடையாது, திருப்பதியில பெருசா ஒரு சிலை மலையப்பன். இப்பதானே எம் எஸ் சுப்லட்சுமி இப்பதானே அந்த பாட்டு பாடினதுக்கு என்னடா கழித்து கொடுத்தா மலையப்பண்ணா, நீ எங்க ரெடினு ஒரு சிலையை கொடுத்துட்டான். இத்தனையோ பெரியவாளுக்கெல்லாம் செலவு உண்டு, சுவாமி ராமானுஜா சர்க்கிள்லாம் உண்டு, அதுல எம் எஸ் சுப்லட்சுமிக்கு ஒரு சிலை உண்டுன்னா இப்ப மலையப்பன் எவ்வளவு கிருபா சாகரன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா டெய்லி அந்த அம்மா பாடின சுப்பிரபாதம் தான் இன்னைக்கும் அதான் ஓடிட்டு இருக்கு, சகசனாம அவரோட தான் அத்தனை. அதனால இன்னைக்கும் கேட்டா என்னமோ பண்றதுன்னா நன்றி கடன் பட்டிருக்காளாம் பெருமாள் பார்த்தா, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சிலையை வச்சுட்டான். நடக்குமா எங்கேயாவது லோகத்துல? அப்ப அவ்வளவு கிருபா சாகரன் மலையப்பன், யாரையுமே தள்ளி விட மாட்டான், தள்ளி விட தெரியாது. அப்பேற்பட்ட பரதெய்வம், குஞ்சின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா ஜோர். எல்லாருக்கும் தெரிய மாட்டாய் பாணி, வேதம் எல்லாம் படிச்சவாளுக்குதான் தெரியவா, எனக்கு ஒண்ணும் தெரியல. இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன், ஒரு குறை இல்லையே. என்ன குறை இருக்கு? பார்க்க முடியல, ஃபுல்லா பார்க்க முடியல. அவரை இவர்கண்டியும் தொடர்த்திதான் நம்ம பார்க்கல, ஆனா அவர் பார்த்துட்டார். திருப்பதில போய் நம்ம பார்த்த திருப்தியே கிடையாது, ஆனா ஒரு திருப்தி. என்னடா அண்ணா, நான் பார்த்துட்டேன், ஜெரகண்டி ஜெரகண்டி இவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், சொல்லப்படா போ 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 போ. குழந்தைகள் அம்மா சாயங்காலம் அது பண்ணிடுவேன், ஒன்னும் டென்ஷன் ஆகாது, போடா முதல்ல ஸ்கூலுக்கு, நான் பாத்துக்கிறேன்டா. அந்த மாதிரி பகவான் சொல்லலாம், திருப்பதி போய் நம்ம பிரார்த்திக்கவே முடியாது. இந்த கூட்டத்துல கோவிந்தா சொல்லி அவரை பாக்கறதான் பெரிய டார்கெட்டே. வெளில வந்த பிறகுதான் எல்லாம் ஞாபகம் வரும். அவரை பாக்குற வரைக்கும் ஒரு பிரார்த்தனை ஞாபகம் வர, பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தெய்வம் போய் நின்னம்னாலே கிருப பண்ணக்கூடிய கருணாசாகரன், மொட்டை அடிச்சுண்டு முடிய கொடுத்தாலும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரபு. ரதசப்தமி போய் பார்க்கணும், எப்பயாவது ரதசப்தமி போய் பாருங்க. ஃபுல் டே திருவிழா தான் இருப்பார் பெருமாள். டக்கு 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 வாகனம் மாறிண்டே இருக்கும், அலங்காரம் மாறிண்டே இருக்கும். அன்னைக்கு ஏழு வாகனம் டக்கு 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 வந்துட்டே இருப்பார் பெருமாள். ரதசப்தமி கண்டினியூஸா கூட்டம் அலம் போதும், அப்படி போவார், ஒரு ரவுண்ட் முடிப்பார், அடுத்த வாகனம் அடுத்த அலங்காரம் டக்கு திருப்பி டக்கு 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 டக்குன்னு ரொம்ப அழகா இருக்கும். ரதசப்தமி பார்க்கணும் மலையப்ப சுவாமி. ஆனா கூட்டம் நல்லா இருக்கும், அவருக்கு கூட்டத்துக்கு என்னைக்கா குறைச்சல் உண்டு. கூட்டம் தான் அவ்வளவு வசதி மலையப்ப சுவாமி, அத்தனை பேருக்கும் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் உண்டு, பரமநாஸ்திகன், ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்படிலாம் உண்டு பகவான் சமயத்தில் இப்படிலாம் ஒரு காம்பினேஷன் கொடுப்பான். அவர் வருஷா வருஷம் திருப்பதி போயிடுவார். நான் கேட்பேன், உங்களுக்கு தான் நாஸ்திக வாய் தானே, நீங்க எதுக்கு எங்க மலைக்கு போறீங்க அப்படின்னு. அவர் சொல்ல, வங்காள பாக்கு யாரியா போறேன், மலை நன்னா இருக்க ஏறிட்டு வருவேன், மலை சூப்பரா இருக்கு அதனால ஜாலியா ஏறிட்டு வருவேன், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்ஜின் ஃபாரஸ்ட், ஒரு தொந்தரவு இல்ல, நல்ல இயற்கையான மூலிகை காத்து. அதுக்காக கரெக்டா வருஷம் ஒரு தடவை திருமலைக்கு போயிட்டு வந்துருவார். ஒரு தடவை அவரும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பரமாஸ்திகவாதி, இவர் ரெண்டு பேரும் போயிருக்கார். அவர் உள்ள போய் சுவாமியை வரணுன்றார், நீ வேணா பாத்துட்டு வாப்ப, இந்த கூட தான் நான் வரமாட்டேன், வெள்ளம் இருக்கார். இவர் ஃப்ரெண்டு எங்கேயோ போய் 300 ரூபாயிலோ 20 கையில போய் நின்றுருக்கார். இவர் பாடு கோவில் வாசலன்னு இத்தனை முட்டா பயிர்கள் இருக்கானுங்க, எல்லாம் கூட்டப்படுமா அது நிக்கிறதுன்னு அங்க செக்யூரிட்டி காத்து வாங்கன்னு ஒரு கும்பி உள்ளி வச்சுட்டான். அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார், அந்த ஆள் நான் அவர் என்ன விடலடா அப்படின்னு நான் சொல்றேன். அவருக்கார சத்தியமான அதெல்லாம் நான் ஒட்டுக்க மாட்டேன், நீங்களா தான் அலையிற, நான் அலையவே இல்லை, நான் போய் ரைட் ட்ரையலா பார்த்தேன், அதான் எங்க ஆள் அப்படின்னு நான். வேண்டாம் வேண்டாம் சொன்னால் உங்களை பிடிச்சு இழுத்தாரு இல்லையா, ரைட் ட்ரையலா விவிஐபி தரிசனம் கொடுத்தாரு இல்லையா, அதான் மலையப்பன். வேண்டான்னு ஒதுக்கி தள்ளினாலும் நீ என் குழந்தைன்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போனானா அதுக்கு மேல வரணும் சொன்னேன். கேட்கும்போது அப்பாடா அப்படி இருக்கு, இப்படிதான் திருப்பதியை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் மலையப்பனை போய். எனக்கு இல்ல, எனக்கு அதே மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார், எனக்கு திருப்பதியில் எல்லாரையும் தெரியும், ஒன்னும் கவலை இல்லை, நான் உள்ள வந்துடுறேன், நீங்க பாருங்க லைன் நின்று போன்ட்டு. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார், உள்ள நுழைய கூட முடியல. தன் பலத்தினால இது வரைக்கும் யாரும் மலையப்பனை பார்த்ததே இல்லை, அவன் கிருப்பையினாலே மட்டும்தான் மலையப்பன். நான் ஒரு தடவை திருப்பதிக்கு போயிருந்தேன், அப்ப எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருந்தது. அப்பதான் எல்சைட் டிஸ்பிளாப்ஸ் ஹாஸ்பிட்டலா இருந்தால சரி நான் சொன்னார், எல்லா வருஷம் வருஷம் எல்லாரும் போவோம், தூத்துக்குடிக்காரால் நிறையெல்லாம் நீங்களாம் போவோம். அப்போ நான் சொன்னேன், நான் மலைக்கு வரேன், இந்த கூட்டத்தில் தான் நிற்கிற தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நான் வருவேன், ஆனால் எனக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஏன்னா எங்கேயா தள்ளிட்டா நான் வலி உசுறு வாங்கினோம் உள்ள போயாசனும் திரும்பி வெளில வரவே கஷ்டம். இப்படி போனால் எல்லாம் 50 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்கோம், நான் அப்படியே போய் நின்னேன், என்னமோ ஒரு வேகம் வந்து உள்ள நினச்சிவிட்டேன் நான் பாட்டுக்கு. எல்லாரும் கேட்டேன், குறிச்சி வரமாட்டேன்னு சொன்னேன், இல்லை சரி என்ன யாரும் என்ன கையை பிடிச்சி இருந்த மாதிரி நான் வந்துவிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். மலையப்பா வந்துவிட்டேன், ஒழுங்கா ஜாக்கிரதையா உள்ள ஐசமேட்டு கொண்டு வரது உன் கொடுப்பு, இல்லாட்டி உனக்கு தெரியும் ஊர் ஊரா உன பத்தி தப்பு தப்பா சொல்லிடுவேன், ஏற்கனவே நான் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு நல்லா தெரியும். சத்தியமா அன்னைக்கு பெருமாள் எப்படி ஆயிடுச்சு போனாருன்னா, என் யாரோ என் சுத்தி வர செக்யூரிட்டி கார்டு நீ பாத்துக்க விவிஐபிக்கு, அந்த மாதிரி என் சிஷ்யா யாருமே இல்லை, ஆனா என் பக்கத்துல யாருமே என்ன தள்ளல தொடல, அத்தனை கூட்டம் அன்னைக்கு சௌக்கியமா போய் பெருமாளை பார்த்து 45 நிமிஷத்துல வெளில வந்தோம் நாங்க. 45 நிமிஷத்துல நடக்கவே நடக்காது, எனக்கு நான் அழுதேன், நிஜமாவே லிட்டரலா அழுதேன். அப்பா இந்த கிருபை தாங்காது, இவ்வளவு கிருபை, நான் போய் நான் கிட்டலா தான் சொன்னேன், ஊர் முழுக்க தபு தபா பேசிடுவேன்னு சொன்னேன், அதுக்கே இவ்வளவு கிருப்பையா, நான் சொன்னேன் இவ்வளவு கிருப்பையெல்லாம் பண்ணாது, அதுக்கு நான் ஒருத்தே கிடையாது, இவ்வளவு கிருபை பண்ணாதேன்னு கதறேன். சத்தியமா சொல்றேன், அத்தனை சும்மா வம்படிச்சா கூட கிருபை பண்ணக்கூடிய ஒரு கருணாசாகரன் மலையப்பன் சுவாமி, சத்தியமா. அதனால மலையப்பனை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, ஏதும் தரநிற்கும் கருணை கடல் அன்னை. என்ன ஆச்சரியம்னா, ரொம்ப நாளாச்சு நான் மலையப்ப சுவாமி வைபவம் சொல்லி, அவரும் பார்த்தா ஊர் ஊரா போய் எதையோ சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இன்னைக்கு பிடிச்சு நேத்தியா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி சொல்ல வச்சுட்டான். எனக்கே தூக்கி மாறி போட்டது, அதுக்கு மலையப்பன் சொல்றாங்கன்னா, ஆஹா சுவாமி கூப்பிட்டுட்டாரு. சிஷன் ஒருத்தர் உண்டு மெட்ராஸ்ல, திடீர்னு ஒரு நாள் ராத்திரி நான் போன் பண்ணேன், நாளைக்கு போலாமா போயிடுவோம் அவ்வளவுதான். அவரு போன் பண்ணார், நினைச்சா போயிட்டு இருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நான் திருப்பதி போய், சாதாரணமா முன்னாடிதான் மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருப்போம் நானும் அவரும். அவர் திடீர்னு போன் பண்ண போலாமா ரைட் போவோம், போய் லைன்ல நிப்போம், 300 ரூபாய் டிக்கெட் வாங்குவோம், ஜாலியா போவோம், பெருமாள்லாம் சுத்தி பார்த்துடுவோம், திருப்பி ராத்திரியா வந்துருவோம். நிறைய மலைக்கு போயாச்சுனாலே ஆச்சு. ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிருந்தோம், முன்னாடி நாள் ஒரு 20-25 பேர் காஞ்சிபுரம் திவிகேசங்கள் எல்லாம் செய்து வச்சுட்டு இருந்தோம். அப்ப சொன்ன வண்ணம் செய்த பெருமாளோட சன்னிதி உண்டு. அங்க நின்றுட்டு இருந்தோம், நிமிஷம் முடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். அழகா நின்றுதான் திடீர்னு நான் இருமினேன். அப்புறம் எல்லாம் விளையாட்டுக்கு விளையாட்டா சொன்னேன், வைத்தியர் வீரராகவரை பார்க்கணும், டாக்டர் அவர் தான் திருவள்ளுவர் பெருமாள், வைத்தியர் வீரராகவரை பார்க்கணும், அவரை பார்த்தா தொண்டை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன். அன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு நாங்க அடுத்த நாள் ஒரு 7-8 பேர் திருப்பதி கிளம்பிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லி கிளம்புறோம், கரெக்டா தமிழ்நாடு பார்டர் தாண்டோம், புத்தூர் போறோம், வழியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. எங்களுக்கு ஒண்ணுமே புரிய என்ன விசாரிச்சு, அங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் இருந்தார் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டான். உடனே எல்லா பக்கமும் பிளாக் பண்ணியாச்சு, திருப்பதி போக முடியாதுன்னு வச்சான், தூக்கி வாரி போட்டது. நாங்க ரொம்ப கெஞ்சினோம், இல்ல நாங்க எப்பதான் போறோம், சொன்னா நாங்க விட்டுருவோம், திருப்பதி வரைக்கும் எவ்ரி 1/2 கிலோமீட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், நிச்சயமா உங்களால போக முடியாது, தயவு செஞ்சு ஊருக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்ட்டு. சரி எல்லாம் நன்மைக்கு, அது ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாம் நன்மைக்குன்னு திரும்பிட்டோம் நாங்க. திரும்பினா அதே வழியில போக முடியல, அங்கேயும் பிளாக் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஒரு ஒரு கார் டிரைவர் இன்னொருத்த கிட்ட சொன்ன, இந்த ரூட்ல போவோங்க, இப்படி போனா அந்த பக்கம் போயிடலாம், ஊத்துக்கோட்டைன்னு ஒரு இடம் உண்டு, அப்படி போயிட்டு அந்த பக்கம் கூட மெட்ராஸ் போகலாம் அப்படின்னு. சரி ஊத்துக்கோட்டை போனோம். சரி எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சரி ஏதோ நன்மைக்கு இருக்கும், மலையப்பன் ஏதோ ஸ்பெஷலா பிளான் பண்ணிருக்காரு, விட்டுருங்கோ ஏதோ நல்லதுக்குதான், பகவான் ஏதோ நல்லது பண்ணுவாரு சொல்லி போனோம். கரெக்டா நாங்க பாக்கிறோம் அந்த நேம் போர்டு, சுருட்டுப்பள்ளின்னு ஒரு இடம், ரொம்ப நாளா பாக்கணும்னு ஆசை எனக்கு. சிவபெருமான் சைனக்கோளத்துல இருக்கிற ஒரே ஸ்தலம், ஆளாகல வருஷத்தை குடிச்ச உடனே, பார்வதி கழுத்தை பிடிச்ச உடனே ரொம்ப மயங்கி போய் பார்வதி தேவியோட மடியில படுத்துட்டு இருப்பார் சிவபெருமான். அந்த இடத்துல சுருட்டுப்பள்ளியில மட்டுமா சிவபெருமானுடைய அப்படி படுத்துட்டு இருப்பார், ரங்கநாத மாதிரி படுத்துட்டு இருப்பார். ஏய் சுருட்டுப்பள்ளி அந்த கோவில பாக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த கோவில கிராஸ் பண்றோம், எனக்கு தெரியவே தெரியும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏரியாக்குள்ள நாங்க போறோம். உடனே வண்டி நிறுத்தினோம், ஆளே இல்ல கோவில, நாங்க மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸா சேவனாசன சிவபெருமான பாக்கணும், பெருமாள் டிசைட் பண்றாரு, இப்படி டைவர்ட் பண்ணி விட்டுட்டார். அங்க சுருட்டுப்பள்ளியில பெருமாள் கோவில் மாதிரி தீர்த்தம் கொடுப்பா, சடாரி வேற வைப்பா, நாமத்தை மட்டும் போட்டா பெருமாள் தான். அப்படியே நெத்தில அழகாக விபூதியை போட்டு சிவன் ஜம்முன்னு படுத்துட்டு இருப்பார் பார்வதி தேவி மடியில, அழகா இருப்பார். இப்போ நிறைய டைம் இருக்கு, எனக்கு ராத்திரி தான் ஆத்துக்கு போனோம். அப்போ நான் சிஷியன் கிட்ட கேட்டேன், நானும் அவருமே இப்பதான் திருப்பதி போவோம். சரி இதுக்கப்புறம் எங்க வண்டி எங்க போகும்னு, குருஜி திருவள்ளூர் வழியா போவோம், தூக்கி வாரி போடுறது நேற்று தான் சொல்லிட்டு இருந்தோம், இருமறது அவரை போய் பார்க்கணும்னு சொன்னேன், பெருமாள் அவனால பார்க்கணும் போடான்னு நிறுத்தி விட்டார். சரி நேரம் போய் திருவள்ளூர் போனோம், போய் நன்னா பெருமாளை சேவிச்சோம், சாப்பாடுலாம் ஒன்றும் எடுத்துக்கல, பெருமாள் கோயில் இப்படியோ அதை நன்னா சாப்பிட்டோம். அவர்கிட்ட கேட்டேன், சரி அடுத்து எங்கெல்லாம் எங்க பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். இப்படி பேசியிருந்தோம், அப்புறம் நாள சோழிங்கர் போகணும்னு ஆசை, நரசிம்ம சுவாமியுடைய தரிசனம், கடிகாச்சலம்னு அந்த திவ்யதேசத்துக்கு பேர். கடிகைனா 24 நிமிஷம் அந்த மலையில நின்னோம்னா மோட்சம் கிடைச்சிடும், அப்படி ஒரு இடம் கடிகாச்சலம்னு, யோகா நரசிம்ம. சரி போகலாம் அப்படின்னு திருப்பதி கெட்டு போய் எத்தனை இடம் போன பாருங்க, சுருட்டுப்பள்ளி அங்கேருந்து திருவள்ளூர், நேரம் அங்கேருந்து சோழிங்கர், கடை கடை கடான்னு. அது என் கூட வந்ததால ஒரு பையனுக்கு நல்ல ஜுரம் அன்னைக்கு, என் கூட இன்னொரு லேடி வந்திருந்தா சிஷியே தான், அவளுக்கு 55 வயசு, நல்லா முட்டி வலி உண்டு அவளுக்கு. சரி எப்படி ஏறப்போம் நினைச்சா, ஆனா முதல்ல ஏறது அவ ரெண்டு பேர் தான், பாறைமலை ஏகசிலா பர்வதம்னு பேர் வரும், பாறையே மலையா இருக்கு, கட கட கடன் ஏறுனா வயலாம் குறைஞ்சு கோவிந்தா கோவிந்தா கட்டிட்டு தான் மேலே ஏறணும். நாங்க ஏறது நரசிம்ம சன்னதிக்கு, சொல்றது கோவிந்தா, குரங்கு எங்க ஒண்ணுமே பண்ணல, கட கடன் மேலே ஏறி நரசிம்மர் எல்லாம் சேலிச்சுட்டு கீழே வந்தோம். ரொம்ப சின்ன மலை தான், ஒரு 1300 படி ஏறணும் அவ்வளவுதான். ஏறி இறங்கினோம், அபாரான உடனே சிஷியன் சொன்னார், குருஜி பக்கத்துல ஆஞ்சநேயர் சின்ன மலருக்கு போயிட்டு வந்தார், எவ்வளவு 600 படி இங்க அங்க மட்டும்தான் ஆஞ்சநேயர் அழகா சங்கு சக்கரம் வச்சுட்டு உட்காந்துருப்பார். ரெண்டு இடத்துலயுமே ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரம் கிடையாது, யோகாஞ்சநேயர் யோக மாறுத்தி இப்படி காலை இப்படி வச்சு நரசிம்மர் மாதிரி உட்காந்து கையில சங்கு சக்கரம் வச்சுருப்பார். அவரை ஏறி பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு இறங்கணும், இப்படியே நின்று இருந்தோம். இருந்தாலும் மலையப்பனை பார்க்கலையே, அந்த ஒரு ஓரத்துல இருந்தாலும் இவ்வளவு பேரை பார்த்துட்டோம், சுருட்டப்பள்ளி சிவபெருமான பார்த்தோம், திருவள்ளூர் வீரராகனை பார்த்தாச்சு, ஆச்சரியமா சோழிங்க நரசிம்மரையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் இத்தனைக்கும் அடுத்த நாள் காத்தால எனக்கு 8:30 மணிக்கு திருவனந்தபுரத்துக்கு ஃபிளைட்டு, சோ நான் நைட்டு போயே ஆகணும், அடுத்த நாள் காதல 8:30 பிளைட் பிடிச்சே ஆகணும். என்னோட அவ்வளவுதான், என் கூட வந்த பையன் நானும் திருவனந்தபுரம் போய் ஆகும். அடுத்த நாள் உபன்யாசம் இருக்கு திருவனந்தபுரத்துல, ஒன்னும் போஸ்ட்போன் பண்ணவோ கேன்சல் பண்ணவோ சான்ஸே கிடையாது. இருந்தாலும் மனசுல ஒரு ஆசை இருந்தாலும் மலையப்பனை பார்த்தா தேவல. இன்னைக்கு யாரெல்லாம் அங்க இருக்காளோ பாக்யவான் அப்படின்னு பேசியிருந்தோம். ஒரு டீ கடையில் நின்று இருந்தோம் வாசல, இப்ப டீ கடைக்காரர் கேட்ட என்ன ஆசைங்க இல்ல போகணும்னு பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இப்படி சுத்தி அடிச்சு இப்படி வந்து நிக்கும், இங்க ஒரு நிமிஷம் இருக்கோண்டா. அவருக்கு டிடிடியில யாரையோ தெரியும் போல, எங்களுக்கு இவரை தெரியாது. நானும் சும்மா கடை வாசல் நின்றுட்டு இருக்கோம், அவர் டீ சாப்பிடலாம்னு. அப்புறம் உடனே போன் பண்ணார், அவர் டிடிடியில பெரிய ஆபீசர் யாரையோ தெரியும் போல இருக்கு, இப்ப வரலாம், கூட்டமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளம்பி வர சொல்லுன்னுட்டார். எங்களுக்கு இவர் யாருன்னு கூட தெரியாது, பழக்கம் கூட இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். உடனே கடற்கரை டீயை குடிச்சோம், சரி போகலாமான்னு. இல்ல சார் நீங்க சொன்னா ஓகே குருஜினா. ரைட், 6:30 வண்டி எடுத்தோம், நேர திருப்பதி 9:00 உள்ள போறோம். 9:30 பெருமாளை பார்த்துட்டோம், 9:30 டிக்கெட் வாங்கி உள்ள ஏறினோம். 9:30 பெருமாளை தரிசனம். ஆடே கடை அன்னைக்கு ஸ்ட்ரைக்கினால யாருமே மலைக்கு வரல, சௌக்கியமா பார்த்தோம், சௌக்கியமா சௌக்கியம். நான் அழுதேன், இப்படி அநியாயம் பண்ணப்படாது, நீ ஏன் படுத்துற என்ன கிருப்பா, ஓரளவு தாங்குற மாதிரி இருந்தா தேவை. இத்தனை கோவிலையும் சுட்டிட்டு ஒரே நாள் இந்த கோவில் யாராலையும் கவர் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நாங்களே நினைச்சாலும் பண்ண முடியாது. இன்ன வரைக்கும் எல்லாருமே சொல்லலாம், ஒரு அன்னைக்கு திருப்பதி போன மாதிரி இனிமேல் வரவே வராது. சௌக்கியமா பெருமாளை பார்த்தாச்சு. 9:30 வெளில, 9:10 வெளில வந்துட்டோம். அந்த இதே வெள்ளையே வர்றாங்க, அந்த அதிர்ச்சி நோண்டி அவ்வளவுதான், பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. அப்படி வெளில வந்தோம், நல்ல குளிர். அப்ப நினைச்சு இருந்தாலும் மலையில கொஞ்ச நேரம் கூட நிக்காம கிளம்புறோமே நினைச்சிட்டேன், நினைச்சிருக்கப்படாது நினைச்சுட்டேன். அதுக்குள்ள இந்த ரெண்டு பசங்களை போய் காடுக்காரன் எங்க இருக்கான் பாத்துட்டு வாங்க கூட அனுப்பினோம். போனவன் போனவன் போனா அவங்க வரவே இல்லை. சரி அவளை தேடி நான் போனேன். அப்புறம் என்ன தெரியும், இன்னொரு விஷயம், அவர் வந்தார் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா சுத்தி, கடைசியில கார்காரனை கண்டுபிடிச்சு அழகா கார்ல ஏறியாச்சு. அழகா ஏறுறோம், அந்த டோல் கிட்ட போறோம், மணி 12:00 இனிமேல் மலையை விட்டு இறங்கப்படாதுன்னுட்டான். மலையை விட்டு இறங்கப்பட இதோட 3:00 தான் இறங்கலாம். நான் நினைச்ச தெரியாதனமா சொல்லிட்டேன், ஆனா ஒரே குஷி மலையப்பட டக்கு 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 டக்குன்னு ராத்திரி முழுக்க மலையில சுத்திட்டே இருந்தோம். அந்த குளிர்ல ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். திருப்பி 3:30 தான் விடுவா கீழே வண்டியை. ஏன்னா அந்த சிறுத்தை புலியோட பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால கீழே விடல. ஆனா மலையப்பன் எதுக்கடா அவசரமா போறேன் நிக்க வச்சுட்டான். அதுக்காக தான் முதல்ல அவன் ரெண்டு பேரும் டிரைவரை தேடி போனா, அப்புறம் நான் தேடினேன். கடைசியில் அவன் பாரு அங்கேயே தான் நின்றுதான், நாங்க ஒரு இடத்துல தேடிட்டு போயிட்டோம். இத்தனை அட்டகாசம் பண்ணி கரெக்டா வெளில எக்ஸிட் ஆகிற சமயத்துல பிடிச்சுட்டான். மலையை விட்டு இறங்கப்படாது, இதோட 2:30 3:00 தான். விடிய 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 திருமலையில சுத்திட்டு அதுக்கப்புறமா 2:30 அங்கேயிருந்து கிளம்பி காத்துல 6:30 ஆத்துக்கு வந்து அப்படியே ஒரு குழியை போட்டு அப்படியே பேக் எடுத்து நேரம் ஓடி போய் ஃபிளைட்ல ஏறி நேரமே 14:00 பார்த்துட்டேன். சத்தியம், மலையப்பன் சத்தியம். இன்னி வரைக்கும் எங்களுக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஆகுது, எப்படி நடந்தது இன்னி வரைக்கும் எங்களுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியல. அங்கெல்லாம் போயிட்டு சொன்னா யாரும் நம்பவே இல்லை. போய் சொல்றேன், சத்தியமா இத்தனை கோவிலும் பார்த்துட்டு மலையப்பனை சேவிச்சுட்டு வந்தோம், லட்டு கொடுத்தான் அம்மினா சத்தியம். அதாவது அது என்ன ஆச்சரியம்னா, அந்த டீக்கடைக்காரன் நாங்க பேசுறத கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கு, அவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. அவன் கடையில ஒரு 4 டீ குடிக்க போறோம், 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எவ்வளவு தான் பண்ணான். அவன் அங்கேருந்து திருமலைக்கு போன் பண்ணி டிடிடி ஆபீஸ்கிட்ட கேட்டு வர சொல்லுன்னு சொல்ல எங்க நடந்தது, மலையப்பனோட உத்தரவு வாங்கும். எங்கெந்தெல்லாமோ ஆழம் கொண்டு விடுவோம். சீக்கிரக்காரன் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க பாத்துக்கோ, ராமானுஜர் ஒரு ஆள் பண்ணா சொன்ன அதே மாதிரிதான். அவ்வளவு கிருபா சாகரன் மலையப்பன், நம்பினார் கெடுவதில்லை. அதனால ஏதும் தரம் இருக்கும், சத்தியமான வார்த்தை. மலையில இருக்கணும்னாச்சும் இருக்க வச்சுட்டார். அதுதான் எனக்கு இன்னும் பசங்க சொல்லுவாங்க, குருஜி ஆனாலும் அன்னைக்கு அந்த குளிர்ல சுத்தின மாதிரி இனிமேல் சுத்தவே முடியாது. நாங்க 3 பேர் சுத்திட்டு இருந்தோம் பசங்க, மலையில இங்க சுத்தி அங்க சுத்தி 2:30 வரைக்கும் துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்தோம் ராத்திரி. நாங்க இன்னும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த திருமலை, அத்தனை அவசத்தி மலையப்ப சுவாமி. நிஜமாவே கலியுக வரதன், கண் கண்ட தெய்வம். இன்னைக்கு இவ்வளவும் சொல்ல வச்சு அடியனுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்க வச்சு, நான் கூட முடிக்க நினைச்சுட்டேன். இல்ல இல்ல சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா, ஏதும் தர நிற்கும்ன்றதுக்கு இதுதான் சத்தியம். நீங்க அவர் நம்பிட்டா போதும், எங்கிருந்து வேணாலும் கிருப பண்ணுவான், எப்படி வேணாலும் கிருப பண்ணுவான், சந்தேகமே வேண்டாம். அதனால ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதல் கோ ஜய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஏடுகுள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. Govinda, 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 Govinda